This sermon, Questions and Answers on Hebrews Part 2 was delivered on Wednesday, October 2, 1957 at the Branham Tabernacle in Jeffersonville, Indiana, USA. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. நம்முடைய அருமை சகோதரனும் இக்கடைசி கால தீர்க்கதரிசியுமான சகோதரன் வில்லியம் மரியன் பிரணாம் அவர்களால் 1957 வருடம் அக்டோபர் 2 புதன்கிழமையன்று அமெரிக்கா இந்தியானா ஜெஃபர்சன் வில்லில் உள்ள பிரணாம் கூடாரத்தில் Questions and Answers on Hebrews Part 2 எபிரேயர் நிருபத்தின் பேரிலான கேள்விகளும் பதில்களும் பாகம் 2 என்ற தலைப்பின் கீழ் கொடுக்கப்பட்ட செய்தியை இப்பொழுது நீங்கள் தமிழாக்கத்துடன் கேட்கப் போகின்றீர்கள்.
I want to first thank each one of you who got the message to pray for the wife. She's been very, very sick. We didn't know what it was and don't know what's taken place. It's just a severe vomiting. She's practically unconscious and fever of 105 and had to keep her wrapped in ice blankets. But she's all right now. The fever's all gone and she's okay.
முதலாவதாக மனைவிக்காக ஜெபிக்கும்படியான செய்தியை பெற்றுக்கொண்ட உங்கள் ஒவ்வொருவருக்கும் நான் நன்றி கூற விரும்புகிறேன். அவள் மிக மிக சுகவீனமாயிருந்தாள். அது என்னவா இருந்ததென்று எங்களுக்கு தெரியவில்லை. என்ன சம்பவித்தது என்றும் எங்களுக்கு தெரியவில்லை. அது கடுமையான வாந்தியா இருந்தபடியால் அவளோ கிட்டத்தட்ட சுயநலமற்று போய்விட்டாள். காய்ச்சலோ ஏறக்குறைய 105 பாகையா இருந்தபடியால் அவளை தொடர்ந்து பனிக்கட்டியால் சுற்றப்பட்ட துணிகளில் சுற்றி வைக்க வேண்டியதாயிருந்தது. ஆனால் அவள் இப்பொழுது நன்றாயிருக்கிறாள். காய்ச்சல் முற்றிலும் போய்விட்டது. அவள் சுகமாகவே இருக்கிறாள்.
So she's awfully weak, lost by 10 pounds, I suppose. She hasn't, tonight she swallowed her first bite since Sunday. And so she's been very sick, and we trusted the Lord for her, and He has brought her through. Now we want to tell you to continue to pray. She'll gain her strength back.
எனவே அவள் மிக மோசமாக பலவீனமாகி ஏறக்குறைய 10 பவுண்டுகள் குறைந்து விட்டாள் என்று நான் நினைக்கிறேன். கடந்த ஞாயிற்றுக்கிழமையிலிருந்து இன்றுதான் அவள் தன்னுடைய ஆகாரத்தை முதலாவதாக புசித்தாள். ஆகையால் அவள் மிகவும் சுகவீனமாக இருந்து கொண்டிருந்தாள். நாங்கள் அவளுக்காக கர்த்தரை நம்பியிருந்தோம். அவர் அந்த சுகவீனத்திலிருந்து அவளை வெளியே கொண்டு வந்தார். இப்பொழுது அவள் மீண்டும் தன்னுடைய பலனை பெற்றுக் கொள்ளும்படி நீங்கள் தொடர்ந்து ஜெபிக்க வேண்டும் என்று நான் உங்களிடத்தில் கூற
விரும்புகிறேன். And he's nearly 100 years old now. And he called me and said, Brother Bram, come see me right at once. I want to tell you something before I go. And I think he wants to pray for me and just lay his hands on me before he leaves, you know.
இப்பொழுது கர்த்தருக்கு சித்தமானால் வருகிற இந்த வார இறுதியில் நான் மியாமிக்கு செல்ல வேண்டியதாயுள்ளது. என்னுடைய பழைய நண்பர் சகோதரன் பாஸ்வத் அவர்கள் பரம வீட்டுக்கு செல்ல ஆயத்தமாய்க் கொண்டிருக்கிறார். அவருக்கு இப்பொழுது ஏறத்தாழ 100 வயதாகிறது. எனவே அவர் என்னை அழைத்து, சகோதரன் பிரணாம், ஒருமுறை என்னை வந்து பாருங்கள், ஏனென்றால் நான் பரம வீட்டுக்கு செல்வதற்கு முன்னர் நான் உங்களிடம் ஒரு காரியத்தை கூற விரும்புகிறேன் என்றார். நல்லது, அவர் எனக்காக ஜெபிக்க விரும்புகிறார் என்றே நான் நினைக்கிறேன். உங்களுக்கு தெரியுமா, அவர் மரிப்பதற்கு முன்னர் தம்முடைய கரங்களை என் மீது வைத்து ஜெபிக்க விரும்புகிறார்.
And I hope that I can end my days with a reputation like F.F. Bosworth. Of all the men I know in the world, every man I've ever met in the world, I've never met a man that I was so desirous to be like F.F. Bosworth, as a minister, what I mean.
என்னுடைய நாட்களோ F.F. Bosworth அவர்களைப் போலவே ஒரு கீர்த்தியோடு முடிவடையக் கூடும் என்று நான் நினைக்கிறேன். உலகில் நான் அறிந்த எல்லா மனிதரை காட்டிலும், உலகத்தில் எனக்கு தெரிந்த எல்லா மனிதரையும் விட நான் என்ன பொருட்படுத்தி கூறுகிறேன் என்றால், F.F. Bosworth என்ற ஒரு ஊழியக்காரனைப் போல நான் இருக்க வேண்டும் என்று மிகவும் வாஞ்சையாயிருந்தேன். அப்படிப்பட்ட ஒரு மனிதனை நான் ஒருபோதும் சந்தித்ததே இல்லை.
I have never heard one person worldwide anywhere ever make one statement about F.F. Bosworth what was just exactly everything Christian and everything a real brother.
F.F. Bosworth அவர்கள் சரியாக ஒவ்வொரு காரியத்திலும் ஒரு கிறிஸ்தவராக இருந்தார் என்றும், ஒவ்வொரு காரியத்திலும் ஒரு உண்மையான சகோதரனாக இருந்தார் என்று எப்போதும் அவரை குறித்து எங்கும் உலகளாவிய அளவில் கூறப்படுகிற வாக்குமூலத்தை தவிர வேறெந்த நபரும் வேற எதையும் தவறாக அவரை பற்றி கூறினதை நான் ஒருபோதும் கேட்டதே இல்லை.
Partings leave behind his footprints on the sands of time. He's a wonderful brother and he's real old now, near 100, so he's just going home. That's all. And he told me he knew he was going and was just waiting. He said the sweetest time of his life right now when he's just waiting, but said he didn't know that he was going.
நமது அடிச்சுவடுகளை பின்னே கால மணல்களின் மேல் விட்டு செல்கிறோம். அவர் ஒரு அற்புதமான சகோதரனாக இருக்கிறார். இப்பொழுது அவர் உண்மையாகவே ஏறக்குறைய நூறு வயதான வயோதிகராயிருக்கிறார். ஆகையால் அவர் பரம வீட்டுக்கு சென்று கொண்டிருக்கிறார். அவ்வளவுதான். அவர் அதை இடத்தில் கூறினார். அவர் போய்கொண்டிருக்கிறார் என்பதையும் அதற்காக காத்துக்கொண்டிருக்கிறார் என்பதையும் அவர் அறிந்திருக்கிறார். இப்பொழுது அவர் அதற்காக காத்துக்கொண்டிருப்பதே தம்முடைய ஜீவியத்தின் இனிமையான நேரம் என்று கூறினார். ஆனால் அவர் சென்று கொண்டிருப்பதை அவர் அறிந்திருப்பதாகவே கூறினார்.
I'm supposed to go to Michigan this week, Brother Bosworth. And he said, well, don't make it too long, Brother Branham. I can't last much longer. I'm getting weaker all the time.
நான் சகோதரன் பாஸ்வர்த் அவர்களே, இந்த வாரம் நான் மிக்சிகனுக்கு வர வேண்டியதா இருக்கிறது என்றேன். அப்பொழுது அவரோ, சகோதரன் பிரணாம், அதற்கு நீண்ட நேரமாகாது. என்னால் அதிக நேரம் நீடித்திருக்க முடியாது. நான் எல்லா நேரத்திலுமே பலவீனம் அடைந்து கொண்டிருக்கிறேன் என்றார்.
So, he's been too much of a friend to me not to go down. Now, if I have to fly down, I'll fly back and maybe be back for, at least for Sunday night. If not, well, then I'll have to drive and it may take me a little longer.
ஆகையால் அவர் எனக்கு ஒரு மிக நெருங்கிய நண்பராக இருந்து வருகிறார். எனவே அங்கு போகாமல் இருக்க முடியாது. இப்பொழுது நான் ஆகாய விமானத்தின் மூலம் சென்றால் நான் குறைந்தபட்சம் ஞாயிறு இரவென்று ஒரு கால் விமானத்தின் மூலமே திரும்பிவிடலாம். அப்படி இல்லை என்றால் அப்பொழுது நான் காரோட்டித்தான் செல்ல வேண்டும். அதற்கு எனக்கு சற்று இன்னும் கூடுதல் நாட்கள் ஆகலாம்.
And pray for Brother Bosworth. Just pray that God, and when he takes the old patriarch, he'll just send a chariot of fire and pick him up. See him? I love him. He's been like a daddy to me.
சகோதரன் பாஸ்வர்த் அவர்களுக்காக ஜெபியுங்கள். தேவன் அந்த வயோதிக கோத்திர பிதாவை எடுத்துக் கொள்ளும் போது அவர் ஒரு அக்னி ரதத்தை அனுப்பி அவரை மேலே கொண்டு செல்லும்படி ஜெபியுங்கள். பாருங்கள், நான் அவரை நேசிக்கிறேன். அவர் எனக்கு ஒரு தந்தையைப் போலவே இருந்து வருகிறார்.
Another old man, him and Brother Seward, kind of partial to old people. I love them. Old Brother Seward, he went to sleep like that too. Of course, Brother Seward wasn't quite as old. I don't think his Brother Bosworth.
மற்றொரு வயோதிக மனிதர், அவர் சகோதரன் சீவர்ட். நான் ஒரு விதமாக வயோதிக ஜனங்களின் சார்புடையவன். நான் அவர்களை நேசிக்கிறேன். வயோதிக சகோதரன் சீவர்ட் அவர்களும் கூட நித்திரையடைந்து விட்டார். நிச்சயமாகவே சகோதரன் சீவர்ட் அவர்கள் சகோதரன் பாஸ்வத்தை போல மிகவும் வயதானவர் அல்ல என்றே நான் எண்ணுகிறேன்.
And pray for Brother Bosworth. Everything's not roses around the place, but it's he needs your prayers, but not so much for nothing, but just his God will let him go in peace.
சகோதரன் பாஸ்வத் அவர்களுக்காக ஜெபியுங்கள். அவரை சுற்றிலுமுள்ள யாவும் அருமையானதாக காணப்படவில்லை. அவருக்கு உங்களுடைய ஜபங்கள் தேவையாயிருக்கிறது. ஆனால் அதிகப்படியாக வேறொன்றும் இல்லை. தேவன் அவரை சமாதானத்தோடு போக செய்யட்டும்.
Now, and then we want to remember also that tomorrow, the Lord willing, we bury one of our friends in this church, Brother Saul Coates. He's been here several times, worked at the post office for years, and he died over at the Veterans Hospital the other night.
ஆகையால் நாமும் கூட ஞாபகம் வைத்துக் கொள்ள வேண்டியது, அதாவது நாளை கர்த்தருக்கு சித்தமானால் இந்த சபையிலிருந்து நம்முடைய சகோதரர்களில் ஒருவரான சகோதரன் சோல் கோட்ஸ் அவர்களை அடக்கம் செய்ய போகிறோம். அவர் பலமுறை இங்கே வந்திருக்கிறார். அநேக வருடங்களாக தபால் அலுவலகத்தில் பணிபுரிந்தார். அன்றொரு இரவு அவர் ராணுவ படைத்துறை வீரர்களின் மருத்துவமனையில் மரித்து போய்விட்டார்.
Brother Cox and I went over to see him and he's pretty low and he's gone on now, a Christian, and we're to bury him from Coots's funeral home tomorrow afternoon at 1 o'clock, Brother Neville and I. Neville trio will be singing and we'll be dividing up the services, Brother Neville and I.
சகோதரன் காக்ஸ் அவர்களும் நானும் அவரை அங்கு காண சென்றோம். அவர் நிலைமை மோசமாக இருந்தது. அவர் ஒரு கிறிஸ்தவராகவே இப்பொழுது மறித்துவிட்டார். எனவே நாங்கள் அவரை கூட்சனுடைய சபாடக்க ஆராதனை நடத்தும் வீட்டிலிருந்து கொண்டு சென்று நானும் சகோதரன் நெவிலும் நாளை பிற்பகல் 1 மணிக்கு அடக்கம் செய்ய உள்ளோம். நெவில் அவர்களின் மூவர் சேர்ந்து பாடும் குழுவானது பாடல்களை பாடும். சகோதரன் நெவிலும் நானுமாக நாங்கள் ஆராதனைகளை பிரித்துக் கொள்வோம்.
That is, I didn't know when we made the arrangements, just what, and on account of meeting, and so then his funeral will be tomorrow afternoon at 1 o'clock at Coots funeral home.
மேடாவின் சுகமீனத்தின் காரணமாக எப்பொழுது அவர்கள் ஏற்பாடுகளை செய்தார்கள் என்பதை நான் அறியேன். எனவே அவருடைய அடக்க ஆராதனை நாளை பிற்பகல் 1 மணிக்கு கூட்ஸ் அவர்களின் இறுதி சவடக்க ஆராதனை வீட்டில் நடைபெறும்.
Then at 2 o'clock Friday, Mr. Wheeler, we called him Pod Wheeler. He's I forget really what he's writing. No, I seen it in the paper and didn't know who it was until I found out. He was a neighbor of ours for years and he's just passed away.
அதன் பின்னர் வெள்ளிக்கிழமை 2 மணிக்கு சகோதரன் வீலர் அவர்களின் அடக்க ஆராதனை நடைபெறும். நாங்கள் அவரை பாட் வீலர் என்று அழைத்து வந்தோம். அவர் ஒரு, அதாவது நான் உண்மையாகவே அவருடைய சரியான பெயரை மறந்துவிட்டேன். உங்களுக்கு தெரியுமா, நான் அவரை குறித்து கண்டறியும் வரை முதலில் நான் அதை செய்தித்தாளில் கண்டபோது அது யார் என்று எனக்கு தெரியவில்லை. அவர் அநேக வருடங்களாக எங்களுடைய ஒரு அண்டை வீட்டாராய் இருந்து வந்தார். அவரும் சற்று முன்னர் மரித்து போய்விட்டார்.
Right here in front of the church the other night, I was trying to get him to come in church the other night. About 3 weeks ago, stood right there and I just trying to persuade him to come in church because I don't think he went to church or had any profession of any kind. Yet he's got a boy that's a Baptist preacher.
அன்றொரு இரவு அவர் இங்கே சபையில் முன்னால் இருந்தார். அப்பொழுது நான் அவரை சபைக்குள் அழைத்து வர முயற்சித்துக் கொண்டிருந்தேன். அன்றொரு இரவும் ஏறக்குறைய 3 வாரங்களுக்கு முன்னர் அங்கு நின்று நான் அவரை சபைக்குள் வரும்படி சம்மதிக்க முயற்சித்துக் கொண்டிருந்தேன். ஏனென்றால் அவர் சபைக்கு செல்லவில்லை என்று நான் நினைக்கிறேன், வேறெந்த தொழிலையும் செய்யவில்லை என்று நான் நினைக்கிறேன். அதே சமயத்தில் பாப்டிஸ்ட் பிரசங்கியாராய் இருக்கிற ஒரு பையன் அவருக்கு உண்டு.
But he didn't have any profession as far as I know of, and he's gone on now to meet God. So that'll be Friday afternoon at 2 o'clock at Coots's funeral home, and also Brother Neville and be singing in that funeral there.
ஆனால் எனக்கு தெரிந்த வரையில் அவர் வருமானத்திற்காக எந்த வேலையும் செய்யவில்லை. அவர் இப்பொழுது தேவனை சந்திக்க சென்று விட்டார். ஆகையால் வெள்ளிக்கிழமை பிற்பகல் 2 மணிக்கு சப அடக்கத்திற்கு முன் சடலம் வைக்கப்பட்டுள்ள கூட்சினுடைய சப சடலங்கள் உள்ள வீட்டில் இறுதி ஆராதனை நடைபெறும். சகோதரன் நெவில் மற்றும் சிலரும் கூட அந்த சப அடக்க முன் இறுதி ஆராதனையில் பாடுவர்.
And so if any of you wants to attend the services, that's tomorrow at 2 or tomorrow at 1, I think that's right, isn't it, brother? And 2 the other one, is that right? 2 at Coots funeral home.
ஆகையால் உங்களில் எவரேனும் அந்த ஆராதனைகளில் கலந்து கொள்ள விரும்பினால் அது நாளை 2 இல்லை, நாளை 1 மணிக்கு நடைபெறும். அதுவே சரியான நேரம் என்று நான் நினைக்கிறேன். சகோதரனை, அப்படித்தானே? 2 மணிக்கு, மற்றொன்று 1 மணிக்கு நடைபெறும், அது சரியா? கூட்சினுடைய சடல பாதுகாப்பு இல்லத்தில் 2 மணிக்கு நடைபெறும்.
And now, Sunday morning, Saturday will be the broadcast, and Brother Neville will probably let you know then just what, if we can have a healing service for Sunday night, or what time we'll be back if we fly down to Florida to see Brother Bosworth.
இப்பொழுது ஞாயிறு காலை, அதாவது சனிக்கிழமை ஒலிபரப்பப்படும். ஞாயிறு இரவு நமக்கு ஒரு சுகமளிக்கும் ஆராதனை இருக்குமா, அல்லது நான் சகோதரன் பாஸ்வத் அவர்களை காண பிளாரிடாவிற்கு ஆகாய விமானத்தின் மூலம் சென்றால் எந்த நேரத்தில் நாங்கள் திரும்பி வருவோம் என்பதை, எந்த நேரம் என்பதை அநேகமாக சகோதரன் நெவில் அவர்கள் நீங்கள் அறிந்து கொள்ளும்படி செய்வார்.
I don't know just how I get away from him. He's such a dear old friend and probably our last times to meet if Lord permits it on this earth. And he, I don't know where I can get away from him right away or not. And I don't want to get away from him, but you know how it is. You got other things got to do.
நான் எப்படி அவரிடத்திலிருந்து உடனே புறப்பட்டு வருவது என்று எனக்கு தெரியவில்லை. அவர் அப்பேற்பட்ட ஒரு அருமையான பழைய நண்பர். கர்த்தர் இதை அனுமதிப்பாரேயானால் இதுவே இந்த பூமியின் மேல் எங்களுடைய கடைசி சந்திப்பாயிருக்கலாம். என்னால் உடனடியாக அவரிடத்திலிருந்து புறப்பட்டு வர முடியுமா அல்லது இல்லையா என்று எனக்கு தெரியவில்லை. நான் அவரிடத்திலிருந்து உடனே புறப்பட்டு வர விரும்பவில்லை. ஆனால் அது எப்படி இருக்கும் என்பதை நீங்களே அறிவீர்கள். நீங்கள் செய்ய வேண்டிய மற்ற காரியங்களும் உங்களுக்கு உண்டு.
Now there's one statement I'd like to say here. While there are not too many and people who's my friends, I'm glad to see Sister Smith there. The first time I've seen her in a long time. How are you, Sister Smith?
என்னுடைய நண்பர்கள் அநேகர் இல்லாதிருக்கையில் நான் இப்பொழுது இங்கே கூற விரும்புகிற ஒரு கூற்று உண்டு. நான் அங்கே சகோதரி ஸ்மித் அவர்களை காண மகிழ்ச்சி அடைகிறேன். நீண்ட காலத்திற்கு பின்னர் முதன்முறையாக நான் அவளை கண்டேன். சகோதரி ஸ்மித் அவர்களே, நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள்?
A year. I believe the last time I seen you at Benton Harbor. Hope to get up there sometime. That's fine. I believe the last time I seen you is at the funeral service in Louisville. And I remember Sister Smith very well.
ஒரு வருடம் என்ன? கடந்த முறை நான் உங்களை கண்டது பென்டன் துறைமுகத்தில் என்று நான் நினைக்கிறேன். எப்போதாவது அங்கு செல்வேன் என்று நான் நம்புகிறேன். அது அருமையாய் உள்ளது. நான் கடந்த முறை உங்களை கண்டது, அதாவது லூயிவில்லில் நடைபெற்ற ஒரு அடக்க ஆராதனையில் என்று நான் நினைக்கிறேன். சகோதரி ஸ்மித் அவர்களே, அது எனக்கு நன்கு ஞாபகம் இருக்கிறது.
I used to come get in a truck when we go down to church. Old coal tar hanging out the back up and the fenders flopping up and down. It cold, me one foot sitting on the outside. Oh my.
எப்படியாய் நாங்கள் சபைக்கு செல்லும் போது நான் அவளை ஏற்றிச் செல்ல ஒரு பாராவண்டியில் வழக்கமாக வருவேன். அந்த வண்டியின் பின்புறத்திலோ கறி எண்ணெய் ஒடுது கொண்டிருக்க, தடைக்காப்பு கம்பிகள் சரியாக இணைக்கப்படாமல் மேலும் கீழுமாக தொங்கிக் கொண்டிருக்க, குளிரில் என்னுடைய ஒரு காலை வெளிப்புறத்தில் வைத்துக்
கொள்வேன்.
சகோதரி ஸ்மித், அதற்கு பின் அநேக காலங்கள் உருண்டோடிவிட்டன. ஆமையா, நல்லது. அந்த விலையேறப்பட்ட நினைவுகளுக்காக நாம் கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறோம். நாம் இன்னமும் அவரை நேசிக்கிறோம்.
One thing someone might wonder, the other night I was talking to Brother Fleeman out on the street, and sometimes someone said, as soon as service is over, what makes Brother Branham just take right off and go?
ஒரு காரியம் யாராவது வியப்பட்டு போகலாம். அன்று ஒரு இரவு நான் இங்கே வீதியிலே சகோதரன் பிலிமன் அவர்களிடம் பேசிக் கொண்டிருந்தேன். சில நேரங்களில் யாராவது, அதாவது ஆராதனை முடிவுற்றவுடனே சகோதரன் பிரணாம் அவர்களை உடனே புறப்பட்டு போக செய்கிறது எது என்று கேட்கிறார்கள்.
Here's what it is, my wife's alone, see, and if I get to talking, I'll talk half the night, and there she is sitting up there by herself most of the time, and that's the reason I hurry out to get back to her, you see, of a night time, because I get to talking, I talk too long, I'll talk to this in a half hour.
அது என்னுடைய மனைவி தனிமையாக இருப்பதனாலேயாகும், புரிகிறதா? நான் பேசிக்கொண்டே இருந்தால் அப்பொழுது நான் நள்ளிரவு வரை பேசிவிடுவேன். அவளோ பெரும்பாலான சமயங்களில் தனிமையாகவே அங்கு அமர்ந்து கொண்டிருக்கிறாள். அந்த காரணத்தினால்தான் நீங்கள் பாருங்கள், இரவு நேரத்தில் நான் அவளண்டை திரும்பி செல்ல துரிதமாக புறப்படுகிறேன். ஏனென்றால் நான் பேசிக்கொண்டே இருந்தால் நான் நீண்ட நேரம் பேசிவிடுவேன். நான் ஒருவரிடத்திலேயே அரை மணி நேரம்
பேசுவேன்.
எனவே என்னால் சீக்கிரமாக சென்று இன்றிரவு நீ எப்படி இருக்கிறாய், நீ எப்படி இருக்கிறாய், நீ எப்படி இருக்கிறாய் என்று கேட்க முடியாது. நான் அதை செய்கிறதில்லை. ஆகையால் நான் பேசுவதை நிறுத்திக் கொண்டு போய்விடுகிறேன். இல்லை என்றால் யாராவது எதை குறித்தாவது பேச போக வேண்டும். அப்பொழுது நான் அங்கே ஒரு மணி நேரமாவது இருப்பேன். புரிகிறதா?
And that's why she sets up and waits and so forth, and that's why it is. I just didn't want you to think it was because I didn't want to meet my friends and shake their hands and express our fellowship and so forth, but it was just a case of that kind. So now, everyone be in prayer for the sick and afflicted.
அந்த காரணத்தினால்தான் அவள் அந்த விதமாக காத்திருக்கிறாள். அதுதான் இதற்கான காரணமாய் உள்ளது. எனவே நான் என்னுடைய நண்பர்களை சந்தித்து அவர்களுடைய கரங்களை குலுக்கி நம்முடைய ஐக்கியத்தை வெளிப்படுத்தாமல் இருந்ததற்கு காரணம் இதுதான் என்று நீங்கள் எண்ணிக்கொள்ள நான் விரும்பவில்லை. ஆனால் அது அந்த விதமான ஒரு சம்பவமாய் இருந்தது. ஆகையால் இப்பொழுது சுகவீனமாய் இருப்போருக்காகவும் பாதிக்கப்பட்டவருக்காகவும் ஒவ்வொருவரும் ஜபத்தில் இருங்கள்.
Mrs. Harvey is in all that trouble, she's getting all right.
Yes, sir.
And I don't see, now there may be, as far as I know, someone, a doctor here. And if I'm wrong over this platform, God forgive me. But I believe God will hold them doctors responsible for what they've done to the woman.
திருமதி ஆர்வே அவர்கள் அந்த எல்லா தொல்லையிலும் இருக்கிறாள். அவள் இப்பொழுது குணமடைந்து கொண்டிருக்கிறாள். ஆமையா, நான் பார்க்கவில்லை. அதாவது நான் இப்பொழுது ஒரு கால், எனக்கு தெரிந்த மட்டில் யாரோ ஒரு மருத்துவர் இங்கிருக்கலாம். நான் இந்த மேடையிலிருந்து தவறாக கூறினால் தேவனே என்னை மன்னியும். ஆனால் மருத்துவர்கள் அந்த ஸ்திரீக்கு என்ன செய்தார்கள் என்பதற்கு தேவன் அவர்களை பொறுப்புள்ளவர்களாக்குவார் என்று நான் நம்புகிறேன்.
I believe in surgery. I believe in medicines. Certainly, I believe it. I think God sent him here to help us. This lame descent mechanics for cars and so forth. But that little woman, the doctor laid her back and said she's full of cancer. There's nothing could be done. A little mother with a bunch of children.
நான் அறுவை சிகிச்சையில் நம்பிக்கை கொண்டுள்ளேன். நான் மருந்துகளில் நம்பிக்கை கொண்டுள்ளேன். நிச்சயமாகவே நான் அதை நம்புகிறேன். நமக்கு உதவி செய்யவே தேவன் அவர்களை இங்கே அனுப்பினார் என்று நான் நினைக்கிறேன். அதே விதமாகவே கார்கள் முதலியவற்றிற்காக அவர் பொறித்துறை வினைஞர்களை அனுப்பினார். ஆனால் அந்த ஸ்திரீயையோ மருத்துவர் அவளை படுக்க வைத்து பரிசோதித்துவிட்டு அவள் முழுவதும் புற்றுநோயினால் பிடிக்கப்பட்டு விட்டாள், இனி அவளுக்கு ஒன்றுமே செய்யப்பட முடியாது என்று கூறிவிட்டார். அந்த ஸ்திரீ ஒரு சில பிள்ளைகளுக்கு
தாயாயிருக்கிறாள். நான்
அவளண்டை சென்று எப்படி என்று ஜபத்தின் மூலமாக அவளுக்கு விளக்க முயன்றேன். அவள் ஏறக்குறைய 25 வயதுடைய ஒரு வாலிப ஸ்திரீயாயிருந்தாள். தேவன் அவளுடைய சிறு குழந்தையை எப்படி குணப்படுத்தினார்? அது மூளைக்காய்ச்சலிலிருந்து குணமடைந்து அற்புத குழந்தை என்று இப்பொழுது குழந்தைகள் மருத்துவமனையில் அழைக்கப்படுகிறது.
In such a horrible condition the little fellow was, and the Lord healed it just right away. The doctors couldn't understand it.
அந்த சிறு குழந்தையோ அப்படிப்பட்ட ஒரு பயங்கரமான நிலைமையில் இருந்தது. கர்த்தர் அதை அப்பொழுதே குணமாக்கினார். மருத்துவர்களால் அவர்களால் அதை புரிந்து கொள்ளவே முடியவில்லை.
I went out to Mrs. Harvey, and I said, Miss Harvey, the doctors give you up. Yes, sir. And her husband said, yes, there's nothing can be done. She's just completely filled with cancer.
நான் திருமதி ஆர்வே அவர்களிடம் சென்று, நான் இப்பொழுது திருமதி ஆர்வே அவர்களே, மருத்துவர்கள் உங்களை கைவிட்டு விட்டார்களா என்று கேட்டேன். அதற்கு அவளோ ஆமையா என்றாள். அவளுடைய கணவர், ஆம், இனிமேல் ஒன்றுமே செய்யப்பட முடியாதாம், அவளுக்கு முழுவதுமே புற்றுநோய் பரவிவிட்டதாம் என்றார்.
I said, well, now what we want to do is to believe God, that God will heal you. I said, how it happens, the cancer might not leave immediately, but if we pray, then the life of the cancer leaves. You may be sick quite a while yet, and I said, you may get a relief right away.
அப்பொழுது நானோ, பரவாயில்லை, இப்பொழுது நீங்கள் செய்ய வேண்டும் என்று நாங்கள் விரும்புவது என்னவென்றால், தேவனை விசுவாசியுங்கள், அதாவது தேவன் உங்களை குணப்படுத்துவார் என்று கூறினேன். மேலும் நான், அது எப்படி சம்பவிக்கும் என்றால், புற்றுநோய் உடனடியாக போகாமல் இருக்கலாம், ஆனால் நாங்கள் ஜெபித்தால் அப்பொழுது புற்றுநோயின் உயிர் போய்விடும். அதே சமயத்தில் நீங்கள் சில காலம் சுகவீனமாக இருக்கலாம் என்று கூறி அதன் பின்னர் நீங்கள் நிவாரணம் அடையலாம் என்றும்
கூறினேன். I said, you've got to put your faith against the cancer. I said, if the cancer lives, you die. If the cancer dies, you live. And I said, now we'll pray.
மேலும் தொடர்ந்து நான், அதன் பின்னர் ஒரு சில நாட்கள் நீங்கள் இருந்ததை விட சுகவீனம் அடையலாம் என்றேன். ஆனால் நான், நீங்கள் உங்கள் விசுவாசத்தை புற்றுநோய்க்கு எதிராக வைக்க வேண்டும் என்றேன். நான், புற்றுநோய் உயிர் வாழ்ந்தால் நீங்கள் மரித்து போவீர்கள், புற்றுநோய் மரித்தால் நீங்கள் பிழைப்பீர்கள் என்றேன். அப்பொழுது நான், இப்பொழுது நாம் ஜெபம் செய்வோம் என்றேன்.
And we prayed. And with every evidence that I've seen, God touched the woman's body. And immediately, she got better. She went over to see my mother. She visited around the neighborhood when she just was in such misery and didn't have no pains. And then after about 3 days, she started getting sick again.
நாங்கள் ஜெபித்தோம். நான் ஒவ்வொரு ஆதாரத்தையும் கண்டிருந்தேன். தேவன் அந்த ஸ்திரீனுடைய சரத்தை தொட்டார். உடனடியாக அவள் மேலான நிலையை அடைந்தாள். அவள் என்னுடைய தாயை காண சென்றாள். அவர் சுற்றிலும் இருந்த அயலகத்தார்களை காண விஜயம் செய்தாள். அவள் அப்பேற்பட்ட துன்பத்தில் இருந்தாள். ஆனால் இப்பொழுது அவளுக்கு வலியே இல்லை. அதன் பின்னர் ஏறக்குறைய 3 நாட்கள் கழித்து அவள் மீண்டும் சுகவீனம் அடைய
துவங்கிவிட்டாள்.
அதன் பின்னர் அந்த பட்டணத்தார் அதை கண்டறிந்து மருத்துவர்கள் அதற்கு அறுவை சிகிச்சை செய்தால் அவர்கள் அந்த மருத்துவ கட்டணத்தை செலுத்தி விடுவோம் என்று கூறினர். இப்பொழுது நான் தவறாக கூறினால் தேவனே என்னை மன்னியும். ஆனால் அவர்கள் அந்த வாலிபத்தாயை கொண்டு சென்று அவளை மருத்துவ பரிசோதனைக்குட்படுத்தினர். அவர்கள் அங்கிருந்து அவளை அழைத்து சென்று அவளுடைய வயிற்றிலிருந்து அவளுடைய குடல்களையும் மற்ற ஒவ்வொன்றையும் கூட பரிசோதித்து பார்த்தனர். சிறுநீர் கழிக்கும் இடம், செயல்பாட்டில் இருந்த குடல்களையும் எடுத்து பரிசோதித்துவிட்டு பக்கவாட்டில் மீண்டும் நுழைத்து விட்டனர்.
Was on an operating table 9 hours and something, the nurse that looked like a slaughter pen where they throw her insides from place to place and put plastic ovaries and plastic tubes.
அவள் அறுவை சிகிச்சை செய்யும் மேஜையின் மேல் 9 மணி நேரமாகவோ அதற்கு சற்று அதிகமான நேரமாகவோ இருந்தாள். மருத்துவச்சியோ அது ஒரு இறைச்சி கூடம் போன்றே காணப்பட்டது என்றும், அங்கே அவர்கள் அவளுடைய உட்புறத்தில் இருந்ததை ஒவ்வொரு இடத்திலிருந்தும் வெட்டி எடுத்துவிட்டு அதற்கு பதிலாக பிளாஸ்டிக் கருப்பைகளையும் பிளாஸ்டிக் குழாய்களையும் பொருத்தினர் என்று கூறினாள்.
That's plain, but that's true. And plastic bowels and things like that, and left the woman laying, and that fixed a little mother. I say, in my way of thinking it, them doctors is guilty of murder.
அது வெளிப்படையானது, ஆனால் அது உண்மை. பிளாஸ்டிக் குடல்கள் மற்றும் அது போன்றவைகளை அதில் பொருத்த அந்த ஸ்திரீ கிடத்தப்பட்டிருந்தாள். ஒரு சிறு தாய். நான் என்னுடைய வழியில் அதை சிந்தித்து பார்க்கும்போது அந்த மருத்துவர்கள் கொலை குற்றவாளிகளாக இருக்கிறார்கள் என்றே கூறுகிறேன்.
She told him, she said, Brother Branham prayed for me and said, we're going to believe that the cancer is dead. Said, I got some news for you, your cancer is alive.
அவள் அவர்களிடத்தில் கூறினாள், அதாவது அவள் சகோதரன் பிரணாம் எனக்காக ஜெபித்தார் என்று கூறியிருந்தாள். மேலும் அந்த புற்றுநோய் மறித்து போய்விட்டது என்றே நாங்கள் விசுவாசித்துக் கொண்டிருக்கிறோம் என்றும் கூறினாள். அதற்கு மருத்துவரோ, நான் உனக்கு கூற வேண்டிய ஒரு செய்தி உண்டு, அது உன்னுடைய புற்றுநோய் உயிரோடுதான் உள்ளது என்பதாகும் என்றார்.
How could he tell it? It's on the inside, no x-ray can tell it. Cancer is a... You can't tell cancer by x-ray, it's flesh itself. Amen. You can't see it. The only one thing they chopped into the woman and cut her to pieces. That's all.
அவரால் எப்படி அதை கூற முடிந்தது? அதுவோ உட்புறத்தில் இருந்தது. எந்த ஊடுகதிர் நிழற்படமும் அதை காட்ட முடியாது. புற்றுநோய் ஊர், அதாவது உங்களால் ஊடுகதிர் நிழற்படத்தின் மூலம் புற்றுநோயை கண்டறிந்து கூற முடியாது. அது மாம்சத்தில் தானே உள்ளது. உங்களால் அதை காண முடியாது. அந்த ஸ்திரீனுடைய உட்புற சரீர சதைகளை வெட்டி அதனுடைய துண்டுகளை பரிசோதித்து பார்த்து மாத்திரமே கண்டறியக்கூடும்.
அவ்வளவுதான். இப்பொழுது
அந்த சிறு தாயாருக்கு புற்றுநோய் எவ்வாறு தொடர்ந்து இருந்திருந்தாலும் நானோ அந்த விதமான ஒரு பரிசோதனையை யாரோ ஒருவர் செய்வதை பார்க்கிலும் அவளுடைய விசுவாசத்தை தேவன் பேரில் வைத்து சோதித்து பார்க்க செய்திருப்பேன். இப்பொழுது நான் தவறாயிருந்தால், நான் தவறான எண்ணத்தை உடையவனாயிருந்தால் அப்பொழுது தேவனனை மன்னிக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். நீங்கள் பாருங்கள், காரணம் நான் அறுவை சிகிச்சைகளில் நம்பிக்கை கொள்வதில்லை என்றும் அல்லது மருத்துவர்கள் மட்டுமுள்ள காரியங்களில் நம்பிக்கை கொள்வதில்லை என்றும் நீங்கள் எண்ணிக்கொள்ள வேண்டும் என்று நான் விரும்பவில்லை. பரவாயில்லை.
But I think you ought to know what you're doing before you dig into a person, not using this for experiment like that. That's right. And now, of course, she can't live. That's all. If she lives, it'll certainly be one of the greatest miracles that's ever happened.
ஆனால் நீங்கள் ஒரு நபருக்குள்ளாக வெட்டி ஆராய்ந்து பார்ப்பதற்கு முன்னர் நீங்கள் என்ன செய்து கொண்டிருக்கின்றீர்கள் என்பதை நீங்கள் அறிந்திருக்க வேண்டும் என்றும் அவர்களை அதை போன்று வெறுமன பரிசோதனைக்கு உட்படுத்தக்கூடாது என்றே நான் எண்ணுகிறேன். அது உண்மை. இப்பொழுது உண்மையாகவே அவளால் உயிர் வாழ முடியாது, அவ்வளவுதான். அவள் பிழைப்பாளையானால் அப்பொழுது அது நிச்சயமாகவே எப்போதும் சம்பவித்திருந்த மகத்தான அற்புதங்களில் ஒன்றாகவே இருக்கும்.
When the woman looked down and seen that her bowels on one side, her kidneys had to act on the other side, she just passed away, like just passed. Well, it wasn't a thing. A poor little thing was gone. And just about a 22 or 25-year-old mother, three or four little kidneys to raise. Most pitiful thing I ever heard in my life.
And the stree kinoki paarthu, thannudaiya kudalgal oru pakkathil irundhadaiyum, avaludaiya sirunirangal maruburathil seyalpada vendiyadha irundhadaiyum kandapodu, aval endhavidhamaga mayangi poi vittaal. Mayangiye vittaal. Yen? அது ஒரு காரியமாக இருக்கவில்லை. அந்த பரிதாபமான சிறிய ஸ்திரீ மயங்கி போய்விட்டாள். 3 அல்லது 4 பிள்ளைகளை வளர்க்க வேண்டிய கிட்டத்தட்ட 22 அல்லது 25 வயதுடைய ஒரு தாய் என் வாழ்க்கையில் நான் கேள்விப்பட்டதிலேயே மிகவும் விசனமான காரியம்.
I said to my way of thinking that the doctor is guilty for if he taken that woman just for an experiment because the city was going to pay for it, then that's wrong.
நான் என்னுடைய வழியில் அதை சிந்தித்து பார்க்கும்போது மருத்துவர்கள் அதற்கு குற்றவாளிகளாய் இருக்கிறார்கள் என்றே கூறினேன். அந்த பட்டணம் அவளுடைய மருத்துவ செலவினை செலுத்தப் போவதாக இருந்தபடியால் அவர் அந்த ஸ்திரீயை ஒரு மருத்துவ பரிசோதனைக்காக கொண்டு சென்றிருந்தால் அப்பொழுது அது தவறாகும். அது அனுமதிக்கப்படக்கூடாது.
Well, I tell you, brother, it's not impossible, and it's possible and also probable, because I know a man that had an arm off in California. You all are keeping up with it yourself in the paper, was prayed for, and this arm is off up here, it's done grown down to the fingers, it's coming out on it now. Through the elbow, through the wrist, through the hand, and parts of the knuckles is back on the fingers, you see.
நல்லது, சகோதரனே, நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், இது கூடாதல்ல, அதுவல்ல. அது கூடும், நிகழக்கூடியதாகவே உள்ளது. காரணம், கலிபோர்னியாவில் ஒரு கரமே இல்லாதிருந்த ஒரு மனிதனை நான் அறிவேன். நீங்கள் எல்லோருமே செய்தித்தாளில் வெளியான அதை வைத்திருக்கிறீர்கள். அந்த மனிதனுக்காக ஜபம் ஏறெடுக்கப்பட்டது. இந்த கரம் இங்கே மேலே இல்லாதிருந்தது. அது கீழே வளர்ந்து விரல்கள் அதிலிருந்து இப்பொழுது வளரும் வரை, அதாவது மேலிருந்து முழங்கை வரை, மணிக்கட்டு வரை, பின்னர் உள்ளங்கை வரை, அதனுடைய விரல்களின் பின்னால் உள்ள கைமுட்டிகளின் பாகம் வரை வளர்ந்தது என்பதை நீங்கள் அறிவீர்கள்.
It's in I believe the Herald of Faith each month, when he's got his hands out like his shoulder on where his arm is off, where it's grown out each month, how it's come for about a year.
அது ஒவ்வொரு மாதமும் விசுவாச தூதர் என்ற பத்திரிகையில் வெளிவந்தது என்று நான் நினைக்கிறேன். அந்த மனிதன் இந்த விதமாக தன்னுடைய கரத்தை பெற்றுக் கொண்ட போது அவருடைய கரம் எங்கே இருந்து இல்லாதிருந்தது என்றும் அது எங்கிருந்து வளர்ந்து வந்தது என்றும் அந்த பத்திரிகையில் காட்டப்பட்டது. ஏறக்குறைய ஒரு வருட காலமாக அது எப்படி ஒவ்வொரு மாதமும் வளர்ந்து வந்தது என்றும் அதில் காட்டப்பட்டிருந்தது.
Sure. That's right. I believe it's a rare thing, see? It's a very rare thing. Once in a while, I've heard of it. Now, with Brother Bosworth, he prayed for a woman one night, and I had one in my meeting. But Brother Bosworth was instantly, mine taking quite a little bit for it to do it.
நிச்சயமாகவே, அது உண்மை. நான் நினைக்கிறேன், அது ஒரு அபூர்வமான காரியம். பாருங்கள், அது ஒரு மிக அபூர்வமான காரியம். ஒரே ஒரு முறைதான் நான் அதை குறித்து கேள்விப்பட்டிருக்கிறேன். இப்பொழுது சகோதரன் பாஸ்வத், அவர் ஒரு இரவு ஒரு ஸ்திரீக்காக ஜபித்தார். நானும் என்னுடைய கூட்டத்தில் ஒருவரை உடையவனாயிருந்தேன். ஆனால் பாஸ்வத்தினுடையதோ உடனடியாக நிகழ்ந்தேறியது. ஆனால் என்னுடையது நிறைவேற சில காலம் தேவைப்பட்டது.
He prayed for a woman, I read the woman's testimony, had cancer with no nose, it eat her nose off, and the next morning the woman had a nose. Now, I know this. Now, that's Brother Bosworth in his book called The Christ the Healer, I believe, or The Joy Bringer One.
அவர் ஒரு ஸ்திரீக்காக ஜெபித்தார். நான் அந்த ஸ்திரீனுடைய சாட்சியை வாசித்தேன். அவளுக்கு புற்றுநோய் இருந்தது. அது அவளுடைய மூக்கை தின்றுவிட்டபடியால் அவளுக்கு மூக்கே இல்லாதிருந்தது. ஜெபித்த அடுத்த நாள் காலையில் அவளுக்கு மூக்கு உண்டாயிருந்தது. இப்பொழுது நான் இதை அறிவேன். அது சகோதரன் பாஸ்வத்தினுடையது. அது கிறிஸ்துவே சுகமளிப்பவர் என்று பெயரிடப்பட்டுள்ள அவருடைய புத்தகத்தில் உள்ளது என்று நான் நினைக்கிறேன். அல்லது சந்தோஷத்தை கொண்டு வருபவர் என்ற ஒரு புத்தகத்தில் இருக்கலாம்.
Now, it's in the testimony of the woman with her name and address, and she's got neighbors and doctors and everything else to prove it. It happened.
இப்பொழுது, அதில் அந்த ஸ்திரீனுடைய சாட்சி அவளுடைய பெயர் மற்றும் முகவரியோடு உள்ளது. அது சம்பவித்ததை நிரூபிக்கும்படியாக அவள் அயலகத்தார்கள், மருத்துவர்கள் மற்றுமுள்ள ஒவ்வொரு காரியத்தையும் உடையவளாயிருக்கிறாள்.
Now, at Little Rock, Arkansas, one night in a room, I'd prayed there, not Little Rock, but Jonesboro, that I'd pray. I said, I'm going to stay till I pray for the last person. I was 8 days and nights in the platform.
இப்பொழுது நான் ஒரு இரவு ஒரு அறையில் ஆர்கன்சாஸில் உள்ள லிட்டில் ராக்கில் அங்கே ஜெபித்திருந்தேன். லிட்டில் ராக்கில் அல்ல, ஆனால் ஜோன்ஸ்ப்ரோவில். அதாவது நான் ஜெபிப்பேன், அதாவது நான் கடைசி நபருக்காக நான் ஜெபிக்கும் வரை நான் காத்திருக்கப் போகிறேன் என்றேன். அப்பொழுது நான் 8 ராப்பகல் மேடையிலேயே இருந்தேன். பார்த்தீர்களா?
And along the room there's a woman coming, had her handkerchief up like this, and I thought she was weeping, and I said, well, I guess it's 2 or 3 o'clock in the morning. I said, don't weep, sister. God's a healer.
அப்பொழுது அந்த அறைக்கு பக்கத்தில் ஒரு ஸ்திரீ வந்தாள். அவள் இந்த விதமாக தன்னுடைய கைக்குட்டையை வைத்திருந்தாள். அப்பொழுது அவள் அழுது கொண்டிருந்தாள் என்று நான் எண்ணிக்கொண்டேன். அப்பொழுது நான் கூறினேன், ஓ, அது காலை 2 அல்லது 3 மணியா இருந்தது என்று நான் யூகிக்கிறேன். நான், சகோதரியே, அழாதீர்கள். தேவன் சுகமளிப்பவராய் இருக்கிறார் என்று கூறினேன்.
She said, I'm not weeping, Brother Bram. She moved it. She had no nose. See, the doctors had said the cancer done eat down to the white bone in her, it was showing. And I had prayer for her and asked the Lord to heal her.
அப்பொழுது அவளோ, சகோதரன் பிரணாம், நான் அழுது கொண்டிருக்கவில்லை என்றாள். பின்னர் அவள் கைக்குட்டையை எடுத்தபோது பாருங்கள், அவளுக்கு மூக்கே இல்லாதிருந்தது. மருத்துவர்கள் இவ்வாறு கூறியிருந்தனர். புற்றுநோயானது அவளுக்குள்ளாக இருந்த வெள்ளை எலும்பையே தின்றுவிட்டிருந்தது. அவர்களோ அதை காண்பித்துக் கொண்டிருந்தனர். நான் அவளுக்காக ஜெபித்து கர்த்தர் அவளை குணப்படுத்தும்படி வேண்டிக் கொண்டேன்.
In about 4 or 5 weeks the man, I was in Texarkana, and there was a nice dressed gentleman sitting there. He said, could I have just a word, Brother Bram? As soon as he got to the platform, one of the ushers tried to make him keep quiet. I said, well, let's see.
அப்பொழுதிலிருந்து ஏறக்குறைய 4 or 5 வாரங்கள் நான் டெக்சார்கானாவில் இருந்தேன். அப்பொழுது அங்கே அருமையாக ஆடை அணிந்திருந்த ஒரு பெருந்தன்மையானவர் உட்கார்ந்து கொண்டிருந்தார். அவர், சகோதரன் பிரணாம், நான் ஒரு காரியம் சொல்ல முடியுமா என்று கேட்டார். அவர் மேடையண்டை எழும்பி வந்தவுடனே வாயிற் காப்போன்களில் ஒருவர் அவரை அமைதியாக இருக்கும்படி செய்ய முயன்றார். அப்பொழுது நானோ, பரவாயில்லை, நாம் என்னவென்று பார்ப்போம் என்றேன்.
He said, you recognize this young lady? I said, no, I don't. She said, if you looked at this picture, you'd recognize it. And he was an exterminator at Texarkana, and that was his mother with a brand new nose growed on, just shaped just like the other.
அப்பொழுது அவர், உங்களால் இந்த வாலிப பெண்மணியை அடையாளம் கண்டுகொள்ள முடிகிறதா என்று கேட்டார். அப்பொழுது நானோ, இல்லை, எனக்கு அடையாளம் கண்டுகொள்ள முடியவில்லை என்றேன். அவர், நீங்கள் இந்த புகைப்படத்தை பார்த்திருந்தால் நீங்கள் அவளை அடையாளம் கண்டுகொண்டிருப்பீர்கள் என்றார். அவர் டெக்சார்கானாவில் சுத்தம் செய்வதற்கு சர்வநாசம் செய்கிறவராயிருந்தார். அது ஒரு புத்தம் புதிய வளர்ந்த மற்றவர்களுக்கு இருப்பது போன்ற வடிவம் கொண்ட மூக்குடன் இருந்த அவனுடைய தாயாயிருந்தது.
Now that goes to show that God, I have seen it done. Now God could do that for the little Mrs. Harvey. And I pray that he does. For the poor little thing wants to live.
இப்பொழுது தேவனையே அது காண்பிக்கப் போகிறது. அது சிருஷ்டிக்கப்பட்டதை நான் கண்டிருக்கிறேன். இப்பொழுது தேவனால் அந்த திருமதி ஹார்வேக்காகவும் அதை செய்ய முடியும். அந்த பரிதாபமான ஸ்திரீ ஜீவிக்க விரும்புகிறதற்காக அவர் அதை செய்வார் என்று நான் ஜெபித்தேன்.
Brother Tony, do you have some? And there was everything solid then from here on down. They had a pump, everything out.
Now this man could not swallow Jesus alive. He liked to die, like I told you, because he wanted to go fishing, just know what the Lord wanted for us. And he finally went all the way to the Gulf of Mexico and had to come back because of a terrible storm. It wasn't even seen farther up, but it did. For 4 days and nights, when we finally come back there, he was going to go on out to a lake out past the place, 19 miles out of Chattanooga. And then the axe from the trailer cut right straight in half and dropped me right down. It's about 3 blocks. And my sister-in-law's house, where this person had been in the hospital there in Chattanooga. Well, we went up to see him. We prayed for the man. And God wonderfully restored where that man had no stomach, no bowels, and nothing down there, Brother Bill. And that God restored that man completely whole from him down. Now that's nothing at all.
Amen. 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 Yep, that's good too. Yes, he'll sure do it. He's a healer.
சகோதரன் டோனி, நீங்கள் கூற வேண்டியது ஏதேனும் உண்டா? அது உண்மை. ஆமேன், ஆமேன். சரி, அதுவும் கூட நல்லதாயிருக்கிறது. ஆம், அவர் அதை நிச்சயம் செய்வார். அவர் ஒரு சுகமளிப்பவராயிருக்கிறார்.
Yes. Yes. Yes, brother. Sure. Yeah. I'd sure hope that God restores it to his son. You can take it right back and show him. That's just exactly. It's for a testimony to the glory of God.
Amen.
Pray that God will do it. Amen. Oh, he if he's Almighty God, he can do all things.
Amen.
If he can't do all things, he's not Almighty God.
ஆம் சகோதரனே, ஆமேன். நிச்சயமாக ஆம். நான் நிச்சயமாகவே, அதாவது மகனே, தேவன் அதை உங்களுக்கு திரும்ப அளிக்கிறார் என்று நான் நம்புகிறேன். எனவே நீங்கள் அதை திரும்ப கொண்டு சென்று அவருக்கு காண்பிக்க முடியும். அதுவே சரியானது. அது தேவனுடைய மகிமைக்கான ஒரு சாட்சியாய் உள்ளது. தேவன் அதை செய்வார் என்று ஜெபியுங்கள். ஓ, அவர் சர்வ வல்லமை உள்ள தேவனானால் அவரால் எல்லா காரியங்களையும் செய்ய முடியும். அவரால் அதை எல்லா காரியங்களையும் செய்ய முடியவில்லை என்றால் அவர் சர்வ வல்லமை உள்ள தேவன் அல்ல.
There's something that made us what we are in the way that we are, or we would have had a head like a bird or something like that if there wasn't a mastermind behind us to make each one of us was a feature, to make an oak tree, a poplar tree, a palm tree, and differentiate between them what they are.
நாம் என்னவாக இருக்க வேண்டும்? நாம் இருக்க வேண்டிய விதத்திலும் நம்மை உண்டாக்கின ஒரு காரியம் உண்டு. இல்லை என்றால் நாம் ஒரு பறவையை போன்ற தலையை அல்லது அதை போன்ற ஒரு காரியமாக இருந்திருப்போம். ஒரு தனிச்சிறப்போடு நம் ஒவ்வொருவரையும் உருவாக்க நமக்கு பின்னே ஒரு மதிநுட்பம் இல்லாதிருந்திருந்தால் ஒரு கருவாலி மரத்தை, ஒரு புன்னை மரத்தை, ஒரு பனைமரத்தை, அவைகள் என்ன என்ற வித்தியாசத்தை வேறுபடுத்தி காட்டி உருவாக்க ஒரு மதிநுட்பம் இல்லாதிருந்திருந்தால் என்னவா இருக்கும்?
Make us not with some with fur and some with feathers and some with skins. See, it's a mastermind behind that. It's a governing that. Of course, he holds all things in his hands. And I know he can do all things. And we'll pray for it. We'll pray.
நம்ம ஏதோ விலங்கின் மென்முடியோடு, ஏதோ சிறைகளோடு, ஏதோ ஒரு சருமத்தோடு உண்டாக்கவில்லை. பாருங்கள், அது அதற்கு பின்னால் உள்ள ஒரு மதிநுட்பமாய் உள்ளது. அதுவே அதை ஆளுகை செய்கிறது. உண்மையாகவே அவர் தம்முடைய கரங்களில் எல்லா காரியங்களையும் தாங்குகிறார். அவரால் எல்லா காரியங்களையும் செய்ய முடியும் என்பதை நான் அறிவேன். நாம் அதற்காக ஜெபிப்போம். நாம் ஜெபம் செய்வோம்.
Amen. Right. We got...
Excuse me.
Yes, ma'am, it's all right. Great.
But I know he's a prayer answering God, and I know he's still healed.
Amen.
Because my hip was giving me so much trouble, I couldn't hardly sit down. It just sing, you know, it wasn't pain, but it's down. That rules on my hip. And you pray for me the other Sunday. Thank God it's gradually getting away. I don't even feel it anymore.
Amen. You know, I tried to thank Sister Snyder one time when I was standing here in that anointing. I told Brother Cox, I said, I'm not even going to try any more of those discernment meetings at Tabernacle. Oh, you don't know how the devil bites me around the stump, Sister. How he does it. Tell me about these discerning.
Sari, naam. Sari, amma. Adhanal paravayillai. Sari, kurungal. Amen. Ungalukku theriyum. Naanum adai enni paarkka muyarchithirukkiren. சகோதரி ஸ்னைடர், ஒரு சமயம் நான் அந்த அபிஷேகத்தில் இங்கே நின்று கொண்டிருந்த போது நான் நினைத்தேன். நான் சகோதரன் காக்ஸ் அவர்களிடத்தில் கூறினேன், நான் இந்த குடாரத்தில் இனிமேல் நான் ஒருபோதும் அந்த பகுத்தறிதல்களை கொண்ட கூட்டங்களை நடத்த முயற்சிக்க கூட போவதில்லை என்றேன். ஓ சகோதரியே, பிசாசு என்னை சுற்றி எப்படி கடிக்கிறான் என்பதை நீங்கள் அறியீர்கள். அவன் எப்படியா இது செய்கிறான்? இந்த பகுத்தறிதலை குறித்து எனக்கு தொல்லை கொடுக்கிறான் என்பதை நீங்கள்
அறிவீர்கள். I'd never seen any of their people. A bunch of them was healed during that time. And everyone, well, you know, it's a great percent of those people that was healed.
இங்கே திருமதி வுட் அவர்களுடைய சகோதரிக்கு இங்கே சம்பவித்திருந்ததை கண்டறிகிறோம். அவர்களுடைய ஜனங்கள் எவரையுமே நான் ஒருபோதும் கண்டதே கிடையாது. அந்த நேரத்தில் அவர்களுடைய ஒரு கூட்டமே சுகமடைந்து ஒவ்வொருவரும், அதாவது ஏன் சுகமடைந்திருந்த அந்த ஜனங்களின் சதவிகிதமோ எண்ணிக்கையில் பெரியது என்பதை நீங்களே அறிவீர்கள்.
After the strange thing, I heard sister, I had eaten supper with her one night, about 2 weeks before that, oh, it's way down in the mountains in Kentucky, and I just know she had a voice like Miss Woods, and it wasn't too light at the room, and I never paid any attention to her anyhow. I talked more to her husband. She got separated.
அதற்கு பிறகு, அதாவது, இப்பொழுது வினோதமான காரியம். அவளுடைய சகோதரியோடு கிட்டத்தட்ட அதற்கு 2 வாரங்களுக்கு முன்னர் நான் அவளோடு இரவு ஆகாரத்தை புசித்திருந்தேன். ஓ, அது கெண்டக்கியில் உள்ள மலைகளில் கீழே உள்ள வழியாகும். அவளுக்கு திருமதி உட் அவர்களை போன்ற குரல் இருந்ததை நான் அறிந்திருந்தேன். அந்த அறையில் அதிக வெளிச்சம் இல்லாதிருந்தது. நான் அவளிடத்தில் எந்த கவனத்தையும் செலுத்தாமல் அவளுடைய கணவனிடத்தில் அதிகமாக பேசிக் கொண்டிருந்தேன். அப்பொழுது அவளோ இரவு உணவினை ஆயத்தம்
செய்திருந்தாள்.
எனவே நாங்கள் சென்று அமர்ந்து புசித்துவிட்டு மீண்டும் திரும்பி உள்ளே வந்து அவளுடைய கணவனிடத்திலேயே நான் பேசினேன். அவளோ எழுந்து வெளியே போய்விட்டாள். என்னுடைய பயபக்திக்குரிய நியாயபதியாயிருக்கிற தேவன் இந்த பிரசங்கப்பீடத்தின் அருகில் நிற்கிற நான் இந்த ஸ்திரீயை ஒருபோதும் அடையாளம் கண்டுகொள்ளவில்லை என்பதை அறிந்திருக்கிறார்.
And then, after the healing service is over, I made the altar call for sinners to repent, and she'd been very arrogant against it, and she repented and gave her life to Christ. Raised up her hand and she would surrender her life to Christ and was weeping.
அப்பொழுது சுகமளிக்கும் ஆராதனை முடிவுற்ற பிறகு நான் மனந்திரும்பும்படிக்கு பாவிகளுக்கான பீட அழைப்பை கொடுத்தேன். அவளோ அதற்கு எதிராக மிகவும் கர்வமுள்ளவளாய் இருந்து வந்தாள். அப்பொழுது அவள் மனந்திரும்பி அவளுடைய ஜீவியத்தை கிறிஸ்துவுக்கு கொடுத்து கிறிஸ்துவுக்கு தன்னுடைய ஜீவனை ஒப்புக் கொடுக்க மனதுள்ளவளாய் தன்னுடைய கரத்தை உயர்த்தி அழுது கொண்டிருந்தாள்.
After all the anointing had done gone, making my altar call and so forth, and then I happened to turn, and here was a vision, and I seen her brother, which was a sister. This was his sister, and them together. And I thought it was Charlie's wife because I knew sitting at the table the other day, down there at Charlie's house, his little wife, little bitty thing. The Lord showed me a trouble that she had had.
என்னுடைய பீட அழைப்பு முதலியவற்றை விடுத்து எல்லா அபிஷேகமும் போய்விட்ட பிறகு அப்பொழுது நான் திரும்ப நேர்ந்தபோது இங்கே ஒரு தரிசனம் உண்டானது. அப்பொழுது நான் அவளுடைய சகோதரனை கண்டேன். ஒரு சகோதரியும் இருந்தாள். இது அவளுடைய சகோதரி. அவர்கள் ஒன்றாயிருந்தனர். அது சார்லினுடைய மனைவி என்று நான் நினைத்தேன். ஏனென்றால் அந்த ஒரு நாள் சார்லினுடைய வீட்டில் மேஜையண்டை அமர்ந்திருந்ததை நான் அறிந்திருந்தேன். அவருடைய மனைவி சிறு உருவம் படைத்தவள். அப்பொழுது கர்த்தர் அவளுக்கு இருந்த ஒரு தொல்லையை எனக்கு காண்பித்தார்.
And from that very hour, the Lord touched her body, sitting at her table now. Tony, where we were at down there, went squirrel hunting. And the Lord touched her body and took this thing she had to wear all of, for the rest of her life away from her, just sitting there.
அந்த மணி வேளையிலேயே கர்த்தர் அவளுடைய சரீரத்தை தொட்டார். அப்பொழுது அவளுடைய மேஜையண்டை அங்கே அமர்ந்திருந்தாள். டோனி, நாம் எங்கே இருந்தோம்? அங்கே அணில் வெட்டிக்கு சென்றிருந்தோம். கர்த்தர் அவளுடைய சரீரத்தை தொட்டு அவள் முழுவதுமே அணிந்து கொள்ள வேண்டி இருந்த இந்த காரியத்தை அவளுடைய எஞ்சியுள்ள ஜீவியத்திற்காக அவளிடத்திலிருந்து எடுத்து போட்டு விட்டார். அங்கே அப்படியே அமர்ந்திருந்தாள்.
And the little woman always eat way up the other end of the table, but today she comes right around and moves her chair in and eats right beside of me. She never knew what she was doing. Her husband sitting like this and Brother Banks sitting there and us talking, and she moved around and got her chair and sat over here by my side.
அந்த ஸ்திரீ எப்பொழுதுமே மேஜையின் மறுமுனையில் ஆகாரம் புசிக்கிறவள். ஆனால் அவள் சுற்றி வந்து தன்னுடைய நாற்காலியை உள்ளே நகர்த்தி எனக்கு பக்கத்தில் அமர்ந்து புசித்தாள். அவள் என்ன செய்து கொண்டிருந்தாள் என்பதை அவள் ஒருபோதும் அறிந்திருக்கவில்லை. அவளுடைய கணவர் இந்த விதமாக அமர்ந்திருந்தார். சகோதரன் பேங்க்ஸ் அங்கே அமர்ந்து எங்களிடத்தில் பேசிக் கொண்டிருந்தார். அவள் சுற்றி வந்து தன்னுடைய நாற்காலியை எடுத்துக்கொண்டு வந்து என் அருகில் அதை போட்டு அமர்ந்தாள்.
And it was for a purpose. The Lord showed a vision right there, and I called her husband out because it was a lady's trouble. I began to tell him about what happened. He said, Brother Ram, that's exactly the way it happened, exactly like that. And there he told her, and the Lord healed her. All right?
அது ஒரு நோக்கத்திற்காகவா இருந்தது? கர்த்தர் அங்கே ஒரு தரிசனத்தை காண்பித்தார். நான் அவளுடைய கணவரை வெளியே அழைத்தேன். ஏனென்றால் அது ஒரு ஸ்திரீகளுக்கான கோளாறாயிருந்தது. என்ன சம்பவித்தது என்பதை குறித்து நான் அவரிடம் கூற துவங்கினேன். அவர், சகோதரன் பிரணாம், அது சரியாக அந்த விதமாகவே சம்பவித்தது என்று கூறினார். கர்த்தர் அவளை குணப்படுத்தி விட்டார் என்று அவர் அவரிடத்தில் கூறினார். சரி.
And then after the service is over, the other night, and this other sister, I seen this young Charles and this woman together. I thought that must be his wife, but his wife's a blonde and this is a black-headed woman. And I happened to notice the vision moved over in a corner over here.
அதன் பின்னர் அன்றொரு இரவு ஆராதனை முடிவுற்ற பிறகு இந்த மற்ற சகோதரியை, இந்த வாலிப சார்லஸ் அவர்களும் இந்த ஸ்திரீயும் ஒன்றாய் இருப்பதை நான் கண்டேன். அப்பொழுது நான், அது அவருடைய மனைவியாய் இருக்க வேண்டும், ஆனால் அவருடைய மனைவியோ ஒரு இளம் பொன் நிறமான தலையுடையவளாயிற்று, இதுவோ ஒரு கருமை நிறம் கொண்ட தலையினையுடைய ஒரு ஸ்திரீயா இருக்கிறாளே என்று எண்ணிக்கொண்டேன். அப்பொழுது அங்கே இருந்த ஒரு மூலையில் தரிசனம் தோன்றினதை நான் கவனிக்க நேர்ந்தது.
And she was sitting there wiping her eyes, and the Lord showed a vision after she was the altar call, after the prayer meeting was over, the healing of the sick, and the altar call had been made, and God waited till she repented and gave her life to him, and then turned around and healed her.
அப்பொழுது அவள் அங்கே அமர்ந்து கொண்டு தன்னுடைய கண்களை துடைத்துக் கொண்டிருந்தாள். கர்த்தரோ ஒரு தரிசனத்தை காண்பித்திருந்தார். பீட அழைப்பிற்கு பிறகு அவள் ஜெபக்கூட்டம் முடிவுற்ற பிறகு வியாதியஸ்தரின் சுகமளித்திற்கு பின்னர் பீட அழைப்பு விடப்பட்டிருந்தது. அப்பொழுது அவள் மனம் திரும்பி தன்னுடைய ஜீவனை தேவனண்டை அளிக்கும் வரை அவர் காத்திருந்தார். அதன் பின்னர் அவள் திரும்பிச் செல்ல அவளை குணப்படுத்தினார்.
And she's had her troubles, had her swelled up for years, and she's went down so much and everything till even her feet's wrinkled, where all of it passed from her, the poisons from her body. Feels better than she's ever felt in years, see?
அவளுடைய தொல்லைகளோடு பல வருடங்களாக அவளுடைய சரீர பாகங்கள் வீங்கியிருந்தன. அவளுடைய சரீரத்தில் இருந்த விஷமானது அவளுடைய சுருங்கியிருந்த பாதம் வரைக்கும் சென்று பரவியிருந்தது. அவள் இத்தனை வருடங்களாக உணர்ந்ததை விட இப்பொழுது மேலாக உணர்கிறாள். பாருங்கள்.
And how the Lord by his amazing grace does that. I think that's about the story his sister was. And how he does after, what say?
He lost 7 pounds.
7 pounds in a week. Oh, he's God, isn't he?
கர்த்தர் எப்படியாய் தம்முடைய ஆச்சரியமான கிருபையினால் அதை செய்கிறார்? அதுவே அதை குறித்து நிகழ்ந்த சம்பவம் என்று நான் நினைக்கிறேன், இல்லையா சகோதரி போட்? எப்படியாய் அவர் செய்கிறார்? என்ன கூறுகின்றீர்கள்? ஒரு வாரத்தில் 7 பவுண்டுகள் குறைந்து விட்டால், ஓ, அவர் தேவனாயிற்று. அவர் தேவன் அல்லவா?
Now, I tell you a reason I said to Brother Neville, I thought maybe he had a message for tonight. He said, no, he didn't. And I've got a few questions here that was left over. I felt morally obligated to get down here and answer these questions. Then I've got 2 or 3 more I probably won't get tonight.
இப்பொழுது நானோ சகோதரன் நெவிலிடம் கூறின காரணத்தை நான் உங்களுக்கு சொல்ல உள்ளேன். இன்றிரவு அவர் ஒரு செய்தியை உடையவராய் இருக்கலாம் என்று நான் எண்ணியிருந்தேன். ஆனால் அவரோ இல்லை என்று கூறிவிட்டார். அவர் வைத்திருக்கவில்லை. இங்கே பதிலளிக்காமல் விடப்பட்டுள்ள ஒரு சில கேள்விகளை நான் வைத்திருக்கிறேன். நான் இங்கே இந்த கேள்விகளுக்கு நேர்மை உணர்வோடு பதிலளிக்க கடமைப்பட்டிருப்பதை உணர்ந்தேன். அதன் பின்னர் 2 அல்லது இன்னும் 3 நான் வைத்துள்ளேன். அநேகமாக இன்றிரவு நான் பதிலளிக்க மாட்டேன்.
I want to show you something just handed in from a preacher. Brother Neville just, or Beeler just brought them to me.
ஒரு பிரசங்கியாரிடத்திலிருந்து சில என் கரத்தில் கொடுக்கப்பட்டன என்பதை நான் உங்களுக்கு காண்பிக்க வேண்டும். சகோதரர் நபில் இல்லை பீலர் அவைகளை என்னிடத்தில் கொண்டு வந்தார்.
What do the stones represent in Revelations 21:19 and 20? Explain the four beasts of Revelation 5. He means six. It is in Revelation 5. It's six, I think.
வெளிப்படுத்தின விசேஷம் 21:19 மற்றும் 20 உள்ள கற்கள் எதை சுட்டி காட்டுகின்றன? வெளிப்படுத்தின விசேஷம் 5 உள்ள நான்கு ஜீவன்களை விளக்கி கூறவும். அவர் 6 அதிகாரத்தையே பொருட்படுத்தி கூறுகிறார். அது வெளிப்படுத்தல் 5 அல்லவா? அது 6 உள்ளது என்றே நான் நினைக்கிறேன்.
Who are the 24 elders? What did the scarlet thread of Genesis 38 mean? Where are the gifts to be sent regarding the death of the two witnesses of Revelation 11?
24 மூப்பர்கள் யார்? ஆதியாகமம் 38 அதிகாரத்திலுள்ள சிவப்பு நூல் என்ன பொருட்படுத்தினது? வெளிப்படுத்தின விசேஷம் 11 அதிகாரத்திலுள்ள இரண்டு சாட்சிகளின் மரணத்தை குறித்து அனுப்பப்பட வேண்டிய வெகுமதிகள் எங்கே உள்ளன?
Where will be the saints after the 1,000 years reign, and what kind of a body will they have? How shall we judge angels? What hair becomes of the angels of 1 Corinthians?
1000 வருட அரசாட்சிக்கு பிறகு பரிசுத்தவான்கள் எங்கே இருப்பார்கள்? அவர்கள் எந்தவிதமான ஒரு சரீரத்தை உடையவர்களாக இருப்பார்கள்? நாம் எப்படி தூதர்களை நியாயந்தீர்ப்போம்? கொரிந்தியர் 1 நிருபத்தில் உள்ளபடி தூதர்களின் நிமித்தமாக ஏன் முக்காடிட்டுக் கொள்ள வேண்டும்?
Talk about some good ones. That's some good ones. I probably won't get to them tonight, but if the Lord willing, I'll try to get them the next time we come in. Well, that I've got some pretty good ones in here tonight. So we'll just pray now and ask the Lord to help us. We go right into them for the next 35-40 minutes.
இந்த நல்ல கேள்விகளை குறித்து பேசுவோம். அதில் சில நல்ல கேள்விகள் உள்ளன. இன்றிரவு நான் அவைகளுக்கு அநேகமாக பதிலளிக்க மாட்டேன். ஆனால் கர்த்தருக்கு சித்தமானால் அதற்காக நாம் அடுத்த முறை வரும்போது நான் அவைகளுக்கு பதிலளிக்க முயற்சிப்பேன். நான் இன்றிரவு இங்கே சில மிக நல்ல கேள்விகளை வைத்துள்ளேன். ஆகையால் நாம் இப்பொழுது ஜெபித்து கர்த்தர் நமக்கு உதவி செய்யும்படி வேண்டிக் கொண்டு அடுத்த 35-40 நிமிடங்களில் அவைகளுக்குள்ளாக நாம் நேராக செல்வோம்.
Now, blessed Heavenly Father, we are grateful to Thee for all that Thou hast done for us. No, it's so amazing how that Your grace reaches down to us. I'm thinking now the other night, and that little companion of mine, oh, so sick, and You come on the scene. Her fever began to break from that very hour, and it's got completely over now. I thank You.
இப்பொழுது ஸ்தோத்தரிக்கப்பட்ட பரலோக பிதாவே, நீர் எங்களுக்காக செய்துள்ள எல்லாவற்றுக்காகவும் நாங்கள் உமக்கு நன்றியுள்ளவர்களாயிருக்கிறோம். ஓ, அது உம்முடைய கிருபையானது எப்படி எங்களை வந்தடைகிறது என்பது மிகுந்த ஆச்சரியமாய் உள்ளது. நான் இப்பொழுது அதை குறித்து சிந்தித்துக் கொண்டிருக்கிறேன். அன்றிரவு என்னுடைய துணைவி ஓ மிகவும் சுகவீனமாயிருந்தபோது நீரோ காட்சியில் வந்தீர். அவளுடைய காய்ச்சலானது அந்த மணி நேரத்திலேயே நீங்கி போயிற்று. இப்பொழுதோ முற்றிலும் குணமடைந்து விட்டாள். நான் அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன்.
Just pray that you will be with each and every one that's asked a request tonight. And little do we know till it comes to our own home what it means, a little prayer. Oh God, how real you become.
இன்றிரவு ஒவ்வொருவரும் கேட்டுள்ள ஒவ்வொரு வேண்டுகோளோடும் நீர் இருக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறேன். அது எங்களுடைய சொந்த வீட்டுக்கு வரும் வரையில் நாங்கள் அறிந்த சிறு காரியத்தையே செய்கிறோம். அது எதை பொருட்படுத்துகிறது என்றால் ஒரு சிறு ஜபத்தையே ஆகும். ஓ தேவனே, எப்படியாய் நீர் மெய்யானவராயிருக்கிறீர்!
That hour when a doctor will walk away and say, I don't know, I've never seen anything act like it. Then the Lord Jesus move in on the scene. Oh God, you're so real to us and we're so happy for it.
அந்த நேரத்தில் ஒரு மருத்துவர், எனக்கு தெரியாது, அதை போன்று செயல்படுகிற எந்த காரியத்தையும் நான் ஒருபோதும் கண்டதே இல்லை என்று கூறி நடந்து செல்லும் போது, அதன் பின், கர்த்தராகிய இயேசுவே, நீர் காட்சியில் அசைவாடுகிறீர். ஓ தேவனே, நீர் எங்களுக்கு மிகவும் உண்மையானவராயிருக்கிறீர். நாங்கள் அதற்காக மிகவும் மகிழ்ச்சியாயிருக்கிறோம்.
We pray you forgive us of all of our slothful ways and our stupid ways. And oh, just remember us, Lord, that we're human flesh in a dark world. A world of darkness and sin and chaos.
நீர் எங்களுடைய எல்லா சோம்பலான வழிகளையும் எங்களுடைய மதிகட்ட வழிகளையும் எங்களுக்கு மன்னிக்க வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். ஓ கர்த்தாவே, எங்களை நினைவு கூர்ந்தருளும். அதாவது நாங்கள் ஒரு அந்தகார உலகில், ஒரு அந்தகார உலகத்தின் பாவம் மற்றும் பெருங்குழப்பத்திலும் உள்ள மானிடர்களாயிருக்கிறோம்.
And we're looking through a veil as it was over our face. And we only see and know as we do humanly here, but someday when that veil's lifted, we'll see you face to face and know as we're known. That's the day that we long for.
நாங்கள் ஒரு திரையினூடாகவே நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறோம். அது இருந்த விதமாகவே எங்களுடைய முகத்தின் மேல் இருக்கிறபடியால் நாங்கள் கண்டு அறிந்துள்ளதை மாத்திரமே இங்கே மனித சக்திக்குட்பட்டு செய்கிறோம். ஆனால் என்றோ ஒரு நாள் அந்த திரையானது எடுக்கப்படும் போது நாங்கள் அறியப்பட்டிருக்கிற வண்ணமாய் முகமுகமாய் உம்மை கண்டறிந்து கொள்வோம். அந்த நாளுக்காகவே நாங்கள் வாஞ்சிக்கிறோம்.
We pray, Father, now that you'll help us as we try to impart to the people the word of God according to their request. Take all sickness from us. We need you, Lord. And we pray that you'll grant it. Let thy mercies be given to us. For we ask it in Jesus' name. Amen.
இப்பொழுதும் பிதாவே, ஜனங்களின் வேண்டுகோளின்படி நாங்கள் அவர்களுக்கு தேவனுடைய வார்த்தையை அளிக்க முயற்சிக்கையில் நீர் எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களிடத்திலிருந்து எல்லா சுகமீனத்தையும் எடுத்து போடும் கர்த்தாவே. நீர் எங்களுக்கு தேவை. நீர் இதை அருள வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். உம்முடைய இரக்கங்கள் எங்களுக்கு அருளப்படுவதாக. ஏனென்றால் நாங்கள் அதை இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம். ஆமேன்.
Now in answering questions, I'm not the best in the country, you know, but I'm just answering the best of my knowledge. Here was the one that I started with the other night, and I had to stop.
இப்பொழுது கேள்விகளுக்கு பதிலளிப்பதில் நான் தேசத்தில் மிகச் சிறந்தவன் அல்ல என்பதை நீங்களே அறிவீர்கள். ஆனால் என்னுடைய அறிவு கட்டினவரை மிகச் சிறந்த முறையில் பதிலளிப்பேன். அன்றொரு இரவு நான் துவங்கின ஒன்று இங்கே இருந்தது. நான் அதை நிறுத்த வேண்டியதாயிருந்தது.
By one spirit we are all baptized into the body of Christ. You all remember that that was the question I was on. Now that's found, of course, in 1 Corinthians 12. At the time we are received the new birth, this takes place. Is this the baptism of the Holy Spirit? Or is there a later baptism? Or is it a filling?
நாம் எல்லோரும் ஒரே ஆவியினாலே ஒரே சரத்துக்குள்ளாக ஞானஸ்தானம் பண்ணப்பட்டோம். இந்த கேள்வியில்தான் நான் இருந்தேன் என்பது உங்கள் எல்லோருக்கும் ஞாபகம் இருக்கும். இப்பொழுது அது உண்மையாகவே 1 Corinthians 12 கண்டுபிடிக்கப்பட்டது. அந்த நேரத்தில் நாம் புதிய பிறப்பை ஏற்றுக்கொள்கிறோம். இதுவே சம்பவிக்கிறது. இது பரிசுத்த ஆவியின் அபிஷேகமா அல்லது பின்னர் பெற வேண்டிய ஒரு ஞானஸ்தானமா அல்லது இது ஒரு நிரப்பப்படுதலா?
Now there is quite a question, and we could spend the rest of our time right on that one, and the night and tomorrow night and so forth. It would take and tie the entire Bible together. Every scripture must properly tie together with every other scripture in the Bible.
இப்பொழுது இது வேறொன்றுக்கும் இடமில்லாத ஒரு கேள்வியாய் உள்ளது. எனவே நாம் அந்த ஒன்றின் பேரில் நம்முடைய நேரத்தை இன்றிரவும் நாளை இரவும் கூட செலவழிக்கக்கூடும். இது நேரத்தை எடுத்துவிடும். இதை எடுத்து முழு வேதாகமத்துடன் ஒன்றாக இணைப்போம். ஒவ்வொரு வேதவாக்கியமும் வேதத்தில் உள்ள மற்ற ஒவ்வொரு வேதவாக்கியத்தோடு சரியாக ஒன்றாக இணைக்கப்பட வேண்டும்.
But just trying to make it just briefly, plain as I know how to make it, no. When you believe on the Lord Jesus Christ, you then have the new birth. When you believe on the Lord, you receive a new thought, a new life. But it isn't the baptism of the Holy Ghost. See?
ஆனால் அதை சுருக்கமாக கூற முயற்சிக்கிறேன். அதை எப்படி கூற வேண்டும் என்று நான் அறிந்த முறையில் தெளிவாக கூறுகிறேன். நீங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கும் போது அப்பொழுது நீங்கள் புதிய பிறப்பை உடையவராயிருக்கிறீர்கள். நீங்கள் கர்த்தரை விசுவாசிக்கும் போது நீங்கள் ஒரு புதிய சிந்தையை ஒரு புதிய ஜீவனை பெற்றுக் கொள்கிறீர்கள். ஆனால் அது பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் அல்ல. புரிகிறதா?
You've got the new birth when you believe. You've got eternal life. It's a gift of God that's given to you through sovereign grace by accepting the gift that God is giving to you.
நீங்கள் விசுவாசிக்கும் போது நீங்கள் புதிய பிறப்பை பெற்றுக் கொள்கிறீர்கள். நீங்கள் நித்திய ஜீவனை பெற்றிருக்கிறீர்கள். அது தேவன் உங்களுக்கு அளிக்கின்ற வரத்தை ஏற்றுக்கொள்வதனால் ராஜாதிபத்திய கிருபையினூடாக உங்களுக்கு அளிக்கப்படுகிற ஒரு தேவனுடைய வரமாய் உள்ளது. பாருங்கள்.
He that heareth my words and believeth on him that sent me hath eternal life, has everlasting life. That's the new birth. You're converted. It means you're turned around. But the baptism of the Holy Spirit puts you into the body of Christ, subject to the gifts for service.
என் வசனத்தை கேட்டு என்னை அனுப்பினவரை விசுவாசிக்கிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு. நித்திய ஜீவனை உடையவராயிருத்தல், அது புதிய பிறப்பாய் உள்ளது. நீங்கள் மனமாற்றமடைந்துள்ளீர்கள். அதன் பொருள் என்னவெனில், நீங்கள் மேலான நிலையில் மாற்றப்பட்டிருக்கிறீர்கள் என்பதாகும். ஆனால் பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் உங்களை கிறிஸ்துவின் சரத்துக்குள்ளாக வைத்து ஊழியத்திற்கான வரங்களுக்கு கீழ்ப்படுத்துகிறது.
It doesn't make you any more of a Christian. It just puts you into the body of gifts. See? Now, by one spirit, 1 Corinthians 12, we're all baptized into one body.
அது உங்களை அதற்கு மேலாக ஒரு கிறிஸ்தவனாக்கவில்லை என்றாலும் அது சரீர வரங்களில் உங்களை பொருத்துகிறது. புரிகிறதா? இப்பொழுது ஒரே ஆவியினால், 1 கொரிந்தியர் 12, நாம் ஒரே சரீரத்துக்குள்ளாக ஞானஸ்தானம் பண்ணப்பட்டோம்.
Now, says Paul, there are different gifts. And in this body is 9 spiritual gifts. And in this body, you have to be baptized into the body to possess one of these gifts. They come with the body.
இப்பொழுது பவுல், வித்தியாசமான வரங்கள் உண்டு, இந்த சரீரத்தில் 9 வரங்கள் உள்ளன என்று கூறுகிறான். இந்த சரீரத்தில் நீங்கள் இந்த வரங்களில் ஒன்றை சுதந்திரித்துக் கொள்ள இந்த சரீரத்துக்குள்ளாக ஞானஸ்தானம் பண்ணப்பட்டிருக்க வேண்டும். அவைகள் சரீரத்தினால் உண்டாகின்றன.
But now, as far as having eternal life and being a Christian, you are a Christian the moment you believe. Now that's not make believe. That's truly believe on the Lord Jesus and accept him as your personal savior. You are born again right there and have eternal life. God comes into you.
ஆனால் இப்பொழுது நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்வதை பொறுத்தமட்டில் ஒரு கிறிஸ்தவனாயிருக்க வேண்டும். நீங்கள் விசுவாசிக்கிற அந்த நொடிப்பொழுதிலிருந்தே நீங்கள் ஒரு கிறிஸ்தவராயிருக்கிறீர்கள். இப்பொழுது அது பாவனை விசுவாசம் அல்ல, அது உண்மையாகவே கர்த்தராகிய இயேசுவின் மேல் விசுவாசம் வைத்து அவரை உங்களுடைய சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்வதாகும். நீங்கள் சரியாக அங்கே மீண்டும் பிறக்கும் போது நித்திய ஜீவனை பெற்றுக் கொள்ளுகிறீர்கள். அப்பொழுது தேவன் உங்களுக்குள்ளாக வருகிறார்.
And believeth on him that sent me hath eternal life. Amen. And shall not come into the judgment, but pass from death unto life. Amen. You're a new creature right then.
இப்பொழுது கவனியுங்கள், நித்திய ஜீவன் இயேசு என் வசனத்தை கேட்டு என்னை அனுப்பினவரை விசுவாசிக்கிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு. அவன் ஆக்கினை தீர்ப்புக்குட்படாமல் மரணத்தை விட்டு நீங்கி ஜீவனுக்குட்பட்டிருக்கிறான் என்றார். அப்பொழுதே நீங்கள் ஒரு புது சிருஷ்டியாயிருக்கிறீர்கள்.
Then Paul had met some of those people up in Acts 19. They had a preacher up there which was a converted lawyer by the name of Apollos. And Apollos was a mighty man in the scriptures. And he was proven by the scriptures that Jesus was the Christ. Amen. See?
அதன் பின்னர் அப்போஸ்தலர் 19 அதிகாரத்தில் அந்த ஜனங்களில் சிலரை பவுல் சந்தித்திருந்தான். அவர்கள் அப்பல்லோ என்னும் பேர் கொண்ட ஒரு மனமாற்றம் அடைந்திருந்த நியாய சாஸ்திரியை தங்களுக்கு ஒரு பிரசங்கியாக உடையவர்களாயிருந்தார்கள். அப்பல்லோ வேதாகமங்களில் வல்லவனுமாயிருந்து அவன் இயேசுவே கிறிஸ்து என்று வேத வாக்கியங்களைக் கொண்டு நிரூபித்துக் கொண்டிருந்தான். புரிகிறதா?
Now what? Apollos, through the word, was proving by the word, faith cometh by hearing, hearing of the word. He that heareth my word and believeth on him that sent me has everlasting life.
இப்பொழுது கவனியுங்கள், அப்பல்லோ வார்த்தையினூடாக வார்த்தையினாலே நிரூபித்துக் கொண்டிருந்தான். விசுவாசம் கேட்பதனால், வார்த்தையை கேட்பதனால் வரும். என் வசனத்தை கேட்டு என்னை அனுப்பினவரை விசுவாசிக்கிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு. உங்களுக்கு இது புரிகிறதா?
Paul's by the word was proven, and these were Christians, they were followers, disciples. And Apollos was proving by the word that Jesus was the Christ. And they had great joy and received the word, yet knowing only the baptism of John.
அப்பல்லோ வார்த்தையினால் இயேசுவே கிறிஸ்து என்று நிரூபித்துக் கொண்டிருந்தான். அவர்கள் மிகுந்த சந்தோஷத்தை உடையவர்களாய் வார்த்தையை ஏற்றுக்கொண்டிருந்தனர். அதே சமயத்தில் யோவான் கொடுத்த ஞானஸ்தானத்தை மாத்திரமே அறிந்திருந்தனர்.
And when Paul passed through the upper coast of Ephesus, he finds these disciples, and he said, "Have you received the Holy Ghost since you have believed?" See?
பவுல் மேடான தேசங்கள் வழியாய் போய் எபேசுவுக்கு வந்தபோது அவன் இந்த சீஷர்களை கண்டான். அப்பொழுது அவன், நீங்கள் விசுவாசிகளான போது பரிசுத்த ஆவியை பெற்றீர்களா என்று கேட்டான். புரிகிறதா?
Now when you believe, Jesus said you have eternal life. That's a new birth. That's your conversion. Changes. But the baptism of the Holy Spirit is the power of God that you're baptized into and a subject to these nine spiritual gifts to work through you, such as preaching, evangelists, apostles, pastors, prophets, all the gifts of the body. Come into this when you're baptized into this body.
இப்பொழுது நீங்கள் விசுவாசிக்கும் போது இயேசு நீங்கள் நித்திய ஜீவனை உடையவர்களாக இருக்கிறீர்கள் என்றார். அதுதான் புதிய பிறப்பு. அதுவே உங்களுடைய மனமாற்றமாய் மாற்றமாய் உள்ளது. ஆனால் பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் என்பது நீங்கள் ஞானஸ்தானம் பண்ணப்பட்டு உங்கள் மூலமாக கிரியை செய்கிற இந்த 9 ஆவிக்குரிய பிரகாரமான வரங்களுக்கும் கீழ்ப்படிய செய்கிற தேவனுடைய வல்லமையாயிருக்கிறது. நீங்கள் இந்த சரீரத்துக்குள்ளாக ஞானஸ்தானம் பண்ணப்படும் போது பிரசங்கித்தல், சுவிசேஷகர்கள், அப்போஸ்தலர்கள், போதகர்கள், தீர்க்கதரிசிகள் போன்றவை சரீரத்தின் எல்லா வரங்களும் இதற்குள் உண்டாகின்றன.
And that doesn't make you any more Christian. It just sets you positionally in a place to be a ministering spirit in the church of the living God. Now you get it? See?
அது உங்களை ஒருபோதும் அதற்கு மேலாக ஒரு கிறிஸ்தவராக ஆக்குகிறதில்லை. அது ஜீவனுள்ள தேவனுடைய சபையில் ஒரு பணிபடை ஆவியாய் இருக்கும்படியான ஒரு ஸ்தானத்தில் உங்களை பொருத்துகிறது. இப்பொழுது உங்களுக்கு இது புரிகிறதா? புரிகிறதா?
Now the question is, let's answer just one by one these three questions. By one spirit, we are all baptized into the body of Christ. That's correct. 1 Corinthians 12 would give the answer to that. All right.
இப்பொழுது கேள்வியானது, நாம் ஒவ்வொன்றாக பதிலுரைப்போம். 3 கேள்விகள் உள்ளன. நாம் எல்லோரும் ஒரே ஆவியினால் ஒரே சரத்துக்குள்ளாக ஞானஸ்தானம் பண்ணப்பட்டோம். அது சரியே. 1 கொரிந்தியர் 12 அதிகாரம் அதற்கு பதிலை அளிக்கும். சரி.
At that time we receive the new birth. This takes place. Is that one? That's what they want to know. Yes. By one spirit. No. No. By one spirit we're all baptized into one body. See? That isn't when the new birth begins. The new birth begins when you believe on the Lord Jesus.
இது சம்பவிக்கும் அந்த நேரத்தில் நாம் புதிய பிறப்பை பெற்றுக் கொள்கிறோம். அது எப்போது? அதைத்தான் அவர்கள் அறிந்து கொள்ள விரும்புகிறார்கள். ஆம், ஒரே ஆவியினால். இல்லை இல்லை, நாம் எல்லோரும் ஒரே ஆவியினால் ஒரே சரத்துக்குள்ளாக ஞானஸ்தானம் பண்ணப்பட்டோம். பாருங்கள், அது புதிய பிறப்பு துவங்கும் போதல்ல. நீங்கள் கர்த்தராகிய இயேசுவின் மேல் விசுவாசம் வைக்கும் போது புதிய பிறப்பு துவங்குகிறது.
Now see, there's not one thing. Now listen, what can you do besides believe? What more can you do? What can you do about it any more than just believe it?
Amen.
Tell me one thing you could do. There's not one thing that you can do outside of believing.
இப்பொழுது பாருங்கள், ஒரு காரியமும் இல்லை. இப்பொழுது கவனியுங்கள், நீங்கள் விசுவாசிப்பதை தவிர வேறென்ன செய்ய முடியும்? நீங்கள் அதை பார்க்கலும் வேறென்ன செய்ய முடியும்? நீங்கள் அதை விசுவாசிப்பதை காட்டிலும் அதை குறித்து வேறென்ன செய்ய முடியும்? அதை தவிர நீங்கள் செய்யக்கூடிய ஒரு காரியத்தை கூறுங்கள். அதை விசுவாசிப்பதற்கு புறம்பாக நீங்கள் செய்யக்கூடியது ஒரு காரியமும் இல்லை.
Now, if anything comes outside of your believing, it is an act of your own. It's an act of God. Therefore, we say that when a lot of times people are accepting the initial evidence of speaking in tongues as the Holy Ghost.
இப்பொழுது உங்களுடைய விசுவாசத்துக்கு புறம்பாக எந்த காரியமாவது உண்டானால் அது உங்களுடைய சொந்த செய்கையா இல்லை என்றால் அது ஒரு தேவனுடைய செயலாய் உள்ளது. ஆகையால் இப்பொழுது நீங்கள் அதை நாம் கூறினால், அதாவது ஏராளமான சமயங்களில் பரிசுத்த ஆவி என்பது அந்நிய பாஷையில் பேசுவதே அதற்கான ஆரம்ப ஆதாரம் என்று அநேக சமயங்களில் ஜனங்கள் ஏற்றுக்கொள்வதை நான் பார்த்திருக்கிறேன்.
And sometimes shake the people or beat them in palms and say it, you know, repeat a word over and over, say it. See, it's something you're doing yourself. And it's nothing.
சில சமயங்களில் ஜனங்களை குலுக்கி அல்லது அவர்களை அடித்து அவர்களை தட்டி அதை கூறு என்கிறார்கள். உங்களுக்கு தெரியும், ஒரே வார்த்தையை திருப்பி திருப்பி கூறி அதை கூறு என்கிறார்கள். பாருங்கள், அது நீங்களாகவே செய்து கொண்டிருக்கிற ஏதோ ஒரு காரியமாய் உள்ளது. அதுவல்லாது, அது ஒன்றுமல்ல.
You might get a confusion of tongues. You might get a lot of things and sensations. But if anything comes outside of your own personal faith, it has to be a divine gift of God given to you. See?
நீங்கள் அந்நிய பாஷையின் குழப்பத்தை பெற்றுக் கொள்ளலாம். நீங்கள் ஏராளமான காரியங்களை, உணர்ச்சி வசப்படுதல்களை பெற்றுக் கொள்ளலாம். ஆனால் உங்களுடைய சொந்த தனிப்பட்ட விசுவாசத்திற்கு புறமே இருந்து எந்த காரியமாவது உண்டானால் அது உங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு தேவனுடைய தெய்வீக வரமாக இருக்க வேண்டும். புரிகிறதா?
And by one spirit we are all baptized into one body. That's correct. See, the baptism of the Holy Ghost is a different act from the new birth. One is a birth, one is a baptism. Amen. One brings you eternal life, the other gives you power.
Amen.
It gives power in the eternal life. Amen. See, to operate.
Amen.
I got it?
Amen.
Okay. All right.
நாம் எல்லோரும் ஒரே ஆவியினால் ஒரே சரீரத்துக்குள்ளாக ஞானஸ்தானம் பண்ணப்பட்டோம். அது சரியே. பாருங்கள், பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் என்பது புதிய பிறப்பிலிருந்து ஒரு வித்தியாசமான செய்தியாயிருக்கிறது. ஒன்று ஒரு பிறப்பாய் உள்ளது, ஒன்று ஒரு அபிஷேகமாய் உள்ளது. ஒன்று உங்களுக்கு நித்திய ஜீவனை கொண்டு வருகிறது, மற்றொன்று உங்களுக்கு வல்லமையை அளிக்கிறது. அது செயல்படும்படியாக நித்திய ஜீவனுக்குள்ளாக வல்லமையை அளிக்கிறது. இப்பொழுது நீங்கள் அதை புரிந்து கொண்டீர்களா? சரி, சரி.
Now, here is another, come second, the best that I had him at that night. Where was Jesus' spirit the 3 days his body was in the tomb? Where was his spirit?
இப்பொழுது இங்கே மற்றொன்று உள்ளது. இரண்டாவதற்கு வருவோம். அந்த இரவு நான் அறிந்த மிகச்சிறந்த பதில்களை கூறியிருந்தேன். இயேசுவினுடைய சரீரம் கல்லறையில் இருந்தபோது அவருடைய ஆவி 3 நாட்கள் எங்கே இருந்தது? அவருடைய ஆவி எங்கே இருந்தது?
Now, his spirit, if you follow the scriptures, well, we can just bring many places, but I want, who's got a Bible? Brother Stricker, you got a Bible? All right, Brother Neville, you got one? Get me Psalms 16:10. And who else? Sister Woods, you got a Bible there? Well, Brother Stricker, all right, either one. You get me Acts 2:27. Acts 2:27.
இப்பொழுது அவருடைய ஆவி. நீங்கள் வேத வாக்கியங்களை பின்தொடர்ந்து பார்ப்பீர்களேயானால் நல்லது. நாம் அநேக இடங்களை கொண்டு வந்து விளக்க முடியும். ஆனால் நான் யாராவது ஒரு வேதத்தை வைத்துள்ளார்களா என்று எதிர்பார்க்கிறேன். சகோதரன் ஸ்ரிக்கர், நீங்கள் ஒரு வேதாகமத்தை வைத்துள்ளீர்களா? சரி. சகோதரன் நெவில், நீங்கள் ஒன்றை வைத்துள்ளீர்களா? சங்கீதம் 16:10 எனக்காக எடுங்கள். வேறு யாராவது? சகோதரி உட், நீங்கள் அங்கு ஒரு வேதாகமத்தை வைத்துள்ளீர்களா? நல்லது. சகோதரன் ஸ்ட்ரிக்கர், சரி, யாராவது ஒருவர், நீங்கள் எனக்கு அப்போஸ்தலர் 2:27 எடுங்கள்.
Now, the first place, when Jesus died, when you die, your body dies. The word death means to separate, just to be separated from your loved ones. But here he said this in St. John, the 11th chapter, he that heareth not, I beg your pardon, that's in St. John 5:24, he that heareth my words has eternal life.
இப்பொழுது முதலாவது, இயேசு மரித்தபோது, நீங்கள் மரிக்கும்போது உங்களுடைய சரீரம் மரிக்கிறது. மரணம் என்ற வார்த்தை வேறு பிரிதல் என்று பொருள்படுகிறது. உங்களுடைய அன்பார்ந்தவர்களிடத்திலிருந்து வேறு பிரிக்கப்படுதல் என்பதாகும். ஆனால் இங்கு அவர் இதை பரிசுத்த யோவான் 11:11 கேட்டு இல்லை, நான் உங்களுடைய மன்னிப்பு வேண்டுகிறேன், அதை பரிசுத்த யோவான் 5:24 என் வசனத்தை கேட்கிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு என்று கூறினார்.
Jesus said to Martha, who come to meet him, she said, if thou would have been here, my brother would not have died. But even now, whatsoever you ask God, or God will give it to you. He said, I am the resurrection and life. See? He that believeth in me, though he were dead, yet shall he live. And whosoever liveth and believeth in me shall never die.
Amen.
Yes, அவரை சந்திக்க வந்த மார்த்தாளிடம் கூறினார். அவள், நீர் இங்கே இருந்தீரானால் என் சகோதரன் மரிக்க மாட்டான். இப்பொழுதும் நீர் தேவனிடத்தில் கேட்டுக்கொள்வது எதுவோ அதை தேவன் உமக்கு தந்தருள்வார் என்று அறிந்திருக்கிறேன் என்றாள். அவர், நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாயிருக்கிறேன் என்றார். பார்த்தீர்களா? என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான், உயிரோடு இருந்து என்னை விசுவாசிக்கிறவன் எவனும் என்னென்றைக்கும் அறியாமலும் இருப்பான் என்றார்.
Now, now there's a part of us that does not die. And as I've just come through the line of scriptures, everything that has a beginning has an end. It's the things which has not a beginning that has no end.
இப்பொழுது நம்முடைய மரிக்காத பாகம் ஒன்று உண்டு. நான் இந்த வேத வாக்கியங்களின் வரிசையினூடாக வந்துள்ளபடியால் ஒரு துவக்கத்தை உடைய ஒவ்வொரு காரியத்திற்கும் ஒரு முடிவு உண்டு. ஒரு துவக்கமே இல்லாத காரியங்களுக்கு முடிவே இல்லை.
Therefore, when we accept Christ, God, we become sons and daughters of God, and our life is just as endless as God's life is endless.
Amen.
We have eternal.
ஆகையால் நாம் கிறிஸ்துவை, தேவனை ஏற்றுக்கொள்ளும் போது நாம் தேவனுடைய குமாரரும் குமார்த்திகளுமாயிருக்கிறோம். தேவனுடைய ஜீவன் முடிவற்றதாயிருப்பது போல நம்முடைய ஜீவனும் முடிவற்றதாயிருக்கிறது. நாம் நித்தியத்தை பெற்றுள்ளோம்.
Now the word forever, we've been through it. The word forever is a space of time. Forever and conjunction forever. And we found out here that it has an end. Just like all the sufferings and all the sickness and all the sorrow and all the punishment and hell itself has an end.
இப்பொழுது சதா காலம் என்ற வார்த்தையை நாம் அதனுடாக சென்று பார்த்துள்ளோம். சதா காலம் என்ற வார்த்தை ஒரு குறிப்பிட்ட கால நேரம் என்பதாய், அதாவது என்றென்றும், இணையடைச்சொல் என்றென்றும் என்பதாய் உள்ளது. அதற்கு ஒரு முடிவு என்பதை நாம் இங்கே கண்டறிகிறோம். எல்லா பாடுகளையும், எல்லா சுகவீனங்களையும், எல்லா துயரமும், எல்லா தண்டனைகளையும் போலவே நரகத்துக்குத்தானே ஒரு முடிவு உண்டு.
But eternal life has no end because it had no beginning. It never can die because it never was born. It had no beginning of days, it has no ending of time.
ஆனால் நித்திய ஜீவனுக்கோ முடிவே இல்லை. ஏனென்றால் அதற்கு துவக்கமே இல்லாதிருந்தது. அது ஒருபோதும் மறிக்க முடியாது. ஏனென்றால் அது ஒருபோதும் பிறக்கவே இல்லை. அது துவக்க நாட்களை உடையதாயிருக்கவில்லை. எனவே அதற்கு முடிவின் நேரமும் இல்லை.
Now, the only way that we can live eternally is through receiving something that is eternal. And God was before there was anything, it was God. God never had a beginning or an end.
இப்பொழுது நாம் நித்தியமாய் ஜீவிக்கக்கூடியதற்கான ஒரே வழி நித்தியமாய் இருக்கிற ஏதோ ஒரு காரியத்தை ஏற்றுக்கொள்வதன் மூலமே ஆகும். எந்த ஒரு காரியமும் இல்லாதிருப்பதற்கு முன்னமே தேவன் இருந்தார். அவர் தேவனாயிருந்தார். தேவன் ஒருபோதும் ஒரு துவக்கத்தையோ அல்லது முடிவையோ உடையவராயிருந்ததில்லை.
And God was this great spirit. We pictured him like the seven colors of the rainbow. It covers, the bow would actually cover the earth if it didn't strike the earth. It's just the water in a circle of the curvature of the earth what makes it.
தேவன் இந்த மகத்தான ஆவியாய் இருந்தார். வானவில்லின் ஏழு நிறங்களைப் போல நாம் அவரை வர்ணித்தோம். அந்த வானவில் பூமியை தொடவில்லை என்றாலும் அது புவி முழுவதையுமே உண்மையாகவே மூடும். அது பூமியின் வளைவின் வட்டத்தில் உள்ள தண்ணீராய் உள்ளது. அதுவே அதை உண்டு பண்ணுகிறது.
But now, as God is eternal, and he was perfect, perfect love, perfect peace, perfect joy, perfect satisfaction, all those seven spirits, as we get in Revelation, that come out, was made up, God, was perfection. Everything else outside of that has been something that's been perverted from that.
ஆனால் இப்பொழுது தேவன் நித்தியமானவராய் இருக்கிறபடியால் அவர் பரிபூர்ணமானவராய் இருந்தார். பரிபூர்ண அன்பு, பரிபூர்ண சமாதானம், பரிபூர்ண சந்தோஷம், பரிபூர்ண திருப்தி. அந்த ஏழு ஆவிகளையும் நாம் வெளிப்படுத்துகிற விசேஷத்தில் பார்க்கிறோம். அவைகள் பரிபூர்ணமாய் இருந்த தேவனிடத்திலிருந்து உண்டாயிருந்தன. அதற்கு புறம்பே இருந்த ஒவ்வொரு காரியமும் அதிலிருந்து தாறுமாறாக்கப்பட்ட ஒரு காரியமாகவே இருந்து வருகிறது.
Now the only way that we can come back to perfection is to come back with that perfection, which is God. Then we come to perfection, then we have eternal life without end or without anything. It's just forever. Eternal life.
இப்பொழுது நாம் பரிபூர்ண தண்டைக்கு திரும்பி வரக்கூடிய ஒரே வழி அதனண்டைக்கு திரும்பி வருவதே ஆகும். பரிபூர்ணம், அது தேவனாயிருக்கிறது. ஆகையால் நாம் பரிபூர்ண தண்டைக்கு திரும்பி வர வேண்டுமானால் அப்பொழுது நாம் நித்திய ஜீவனை பெற்றிருக்க வேண்டும். முடிவில்லாதது அல்லது எந்த காரியமும் இல்லாமல் அது என்றென்றும் நித்திய ஜீவனாய் உள்ளது.
Now he's speaking of the soul, the spirit. For we packed our bodies over the grave of the saintest of us for this body. And the body, in the first place, when God, the Logos, that went out of God, or as I went through it, the Catholic call it, the eternal sonship of God, which, as I've said before, the word doesn't even make sense.
இப்பொழுது அவர் ஆத்துமாவை குறித்து, ஆவியை குறித்து பேசிக் கொண்டிருக்கிறார். ஏனென்றால் நாம் நம்முடைய பரிசுத்தமான்களின் கல்லறைகளுக்கு மேலேயே இந்த சரீரத்தை, நம்முடைய சரீரங்களை அடக்கம் பண்ண கொண்டு செல்கிறோம். சரீரம் முதலாவது தேவனிடத்திலிருந்து புறப்பட்டு சென்ற லோகாஸ். முன்னமே நான் அதனுடாக பிரசங்கித்துள்ளேன். கத்தோலிக்கரோ அதை தேவனுடைய நித்திய குமாரத்துவம் என்று அழைக்கிறார்கள். நான் முன்னமே அதை கூறியிருக்கிறது போல அந்த வார்த்தை சரியாக பொருள்படவில்லை.
See, they cannot be an eternal son because the son had to have a beginning. And so Jesus had a beginning. God had no beginning. See, but the son was the eternal sonship, But the Son that was with the Father in the beginning was the Logos that went out of God.
பாருங்கள், நித்திய குமாரனா இருக்க முடியாது. ஏனென்றால் ஒரு குமாரனுக்கு ஒரு துவக்கம் இருக்க வேண்டியதாக இருந்தது. ஆகையால் இயேசுவுக்கு ஒரு துவக்கம் இருந்தது, தேவனுக்கோ ஒரு துவக்கமே இல்லாதிருந்தது. புரிகிறதா? ஆனால் குமாரன் நித்திய குமாரத்துவத்தை உடையவராய் இருக்கவில்லை. ஆனால் பிதாவோடு இருந்த குமாரன் ஆதியில் தேவனிடத்திலிருந்து புறப்பட்டு சென்ற லோகாசாய் இருந்தார்.
And it was the theostomy of God that went out the human form that didn't have eyes like you see, a better eye. It didn't have ears like you hear, but a far more hearing. See? It was the theostomy that all this rainbow condescending into a theostomy.
அது தேவனிடத்திலிருந்து புறப்பட்டு சென்ற ஆவிக்குரிய சரீரமாயிருந்தது. அது நீங்கள் காண்கிற கண்களை போன்றில்லாமல் ஒரு மேலான கண்ணையுடைய மானிட ரூபம். அது நீங்கள் கேட்பது போன்ற செவிகளை பெற்றிராமல் ஒரு தொலைதூரத்தில் உள்ளதையும் கேட்கிற செவியாகும். பாருங்கள், அது ஒரு ஆவிக்குரிய சரீரமாயிருந்தது. அது இந்த வானவெளியில் இருந்த யாவும் ஒரு ஆவிக்குரிய சரீரத்துக்குள்ளாக
இறங்கின. Abraham saw him when he stepped down into human flesh and eat a calf. Amen. Drink some milk, eat the butter. Abraham saw him as he just stepped in and vanished right away from it.
அது கன்மலையினூடாக கடந்து சென்றபோது மோசே அதை கண்டான். அவன் பின்பாகத்தை கண்டு அது ஒரு மனிதனை போன்று காணப்பட்டது என்றான். அவர் மாம்ச சரத்துக்குள்ளாக இறங்கி வந்து கன்றின் மாம்சத்தை புசித்து பாலை குடித்து வெண்ணையை புசித்த போது ஆபிரகாம் அவரை கண்டார். அவர் மாம்ச சரீரத்தில் வந்து பின்னர் அதிலிருந்து மறைந்து போனதை ஆபிரகாம் கண்டார்.
We found out that our bodies are made of 16 elements of the earth. They just come together and God pulled them together and put two angels in these bodies. Angels that stood and talked and angels were man at that time.
நம்முடைய சரீரங்கள் பூமியின் 16 மூலக்கூறுகளால் உருவாக்கப்பட்டுள்ளன என்று நாம் கண்டறிந்தோம். அவைகள் ஒன்று சேர்ந்து உருவாகின. தேவன் அவைகளை ஒன்று சேர்த்து இந்த சரீரங்களிலேயே இரண்டு தூதர்களை உருவாக்கி கொண்டு வந்தார். அந்த தூதர்கள் நின்று பேசினர். தூதர்கள் அந்த சமயத்தில் மனிதர்களாயிருந்தனர்.
Now, notice, we find out that who was Melchizedek? But God himself. It couldn't have been no one else. For he was the king of Salem, which is Jerusalem. He had no father or mother. Couldn't have been Jesus, because he had father and mother.
இப்பொழுது கவனியுங்கள், மெல்கிசேதேக்கு யாராயிருந்தார் என்றால் தேவன் தாமே என்பதை நாம் கண்டறிகிறோம். அது வேறு யாராகவும் இருந்திருக்க முடியாது. அவர் எருசலேமாய் இருக்கிற சாலேமின் ராஜாவாயிருந்தார். அவருக்கு தகப்பனும் தாயும் இல்லாதிருந்தது. ஆகையால் அது இயேசுவாய் இருந்திருக்க முடியாது. ஏனென்றால் அவர் தகப்பனும் தாயும் உடையவராயிருந்தார்.
He had no beginning of days, no ending of life. There's only one that has that, that's God. It was God dwelling here in a theostomy. See? Notice, King of Salem.
அவருக்கு நாட்களின் துவக்கமும் ஜீவனின் முடிவும் இல்லாதாயிருந்தது. அதை ஒருவர் மாத்திரமே உடையவராயிருக்கிறார். அது தேவனாகும். அது ஒரு ஆவிக்குரிய சரத்திலே இங்கே தேவன் வாசம் செய்து கொண்டிருந்ததாயிருந்தது. புரிகிறதா? கவனியுங்கள், சாலேமின் ராஜா.
Now God has lived through the age through his people. It was God that was in David that made him sit upon the mountain as a rejected king and weep. That same spirit was manifested in Jesus, the son of David, who was rejected in Jerusalem and wept.
இப்பொழுது தேவன் காலத்தினூடாக தம்முடைய ஜனங்களின் மூலமாக வாழ்ந்து வந்துள்ளார். அது மலையின் மேல் அமர்ந்து ஒரு புறக்கணிக்கப்பட்ட ராஜாவாக அழுத தாவீதுக்குள் இருந்த தேவனாயிருந்தது. அதே ஆவியானது தாவீதின் குமாரனாகிய இயேசுவுக்குள் வெளிப்படுத்தப்பட்டது. அவர் எருசலேமில் புறக்கணிக்கப்பட்டு அழுதார்.
Joseph sold for 30 pieces of silver, hated of his brother, loved of his father. Received the right hand of Pharaoh, and no man could come except and never come by Joseph, and the trumpet sounded, and every knee bowed to Joseph. Perfect type of Christ. That was the spirit of Christ living through those men. See?
யோசேப்பு தன்னுடைய தகப்பனால் நேசிக்கப்பட்டு தன்னுடைய சகோதரர்களால் வெறுக்கப்பட்டு 30 வெள்ளிக்காசுக்கு விற்கப்பட்டு பார்வோனின் வலது பாரிசத்தில் உட்கார வைக்கப்பட்டான். யோசேப்பினாலே அன்றி வேறெந்த மனிதனாலும் பார்வோனண்டை வர முடியாது. எக்காலம் மோதப்பட்ட போது யோசேப்புக்கு தெண்டரிட்டு பணிந்தனர். கிறிஸ்துவுக்கு பரிபூர்ண மாதிரி. அதுவே அந்த மனிதர் மூலமாக ஜீவித்த கிறிஸ்துவின் ஆவியாயிருந்தது. புரிகிறதா?
Now here, when Jesus died, it was God manifested in flesh. God became man. In the laws of redemption, the only way that a man could redeem the lost state of Israel, he had to be a kinsman. He had to be a close kinsman.
இப்பொழுது இங்கே இயேசுவானவர் மரித்தபோது அது மாம்சத்தில் வெளிப்படுத்தப்பட்ட தேவனாயிருந்தது. தேவன் மனிதனானார். மீட்பின் பிரமாணங்களில் இஸ்ரவேலில் இழந்த சொத்தை மீட்கக்கூடிய ஒரு மனிதனுக்கு ஒரே ஒரு வழி மாத்திரமே இருந்தது. அதாவது அவன் ஒரு இனத்தானாய் இருக்க வேண்டியதாக இருந்தது. அவன் ஒரு நெருங்கின இனத்தானாய் இருக்க வேண்டியதாக இருந்தது.
The book of Ruth beautifully explains it. And he had to be a kinsman, so God had become kinfolks to man. In order that man could become kinfolks to God.
ரூத்தின் புத்தகமோ அதை அழகாக விவரிக்கிறது. அவன் ஒரு இனத்தானாய் இருக்க வேண்டியதாக இருந்தது. ஆகையால் தேவனுக்கு மனிதன் நெருங்கின இனத்தாராகும்படி தேவன் மனிதனுக்கு நெருங்கிய இனத்தாராக வேண்டியதாக இருந்தது.
See, he has a spirit in him, a man does, when he's born, because it's a spirit of nature. It's a spirit of the world. It's a spirit of the God of this world. He is merely an offspring of Adam.
புரிகிறதா? அவர் அவனுக்குள் ஒரு ஆவியை உடையவராயிருக்கிறார். ஒரு மனிதன் பிறக்கும்போது அவன் செய்கிற காரியம் ஏனென்றால் அது ஒரு ஜென்ம சோபமான ஆவியாயிருக்கிறது. அது ஒரு உலகத்தின் ஆவியாயிருக்கிறது. அது இப்பிரபஞ்சத்தின் தேவனுடைய ஆவியாயிருக்கிறது. அவன் வெறுமன ஆதாமின் ஒரு கர்ப்பப்பிறப்பாயிருக்கிறான்.
A tree reproduces itself. A vegetation reproduces itself. Animals reproduce themselves. Humans reproduce themselves. They are the byproduct of original creation. Get it?
ஒரு மரமானது தானாகவே பிரதி உற்பத்தி செய்து கொள்கிறது. தாவரம் தானே பிரதி உற்பத்தி செய்து கொள்கிறது. மிருகங்களும் தங்களை பிரதி உற்பத்தி செய்து கொள்கின்றன. மானிடர்கள் தங்களை பிரதி உற்பத்தி செய்து கொள்கின்றனர். அவர்கள் மூல சிருஷ்டிப்பின் உப உற்பத்தியாயிருக்கிறார்கள். இது புரிகிறதா?
Now when a man is born, he's born with a spirit in him of this world. That's the reason he has to be born again. For this spirit come from the conception by father and mother, which was a sexual conception and absolutely could not live forever. So he's got to be born again.
இப்பொழுது ஒரு மனிதன் பிறக்கும்போது அவன் இந்த உலகத்தின் ஆவியை தனக்குள் கொண்ட ஒரு ஆவியோடு பிறக்கிறான். அந்த காரணத்தினால்தான் அவன் மீண்டும் பிறக்க வேண்டியவனாயிருக்கிறான். ஏனென்றால் இந்த ஆவி தந்தை தாயின் மூலம் கருதரித்தரில் இருந்து வருகிறது. அது பாலியல் கருதரித்தராயிருந்தது. எனவே அது முற்றிலும் என்னென்றுமாய் ஜீவிக்க முடியவில்லை. ஆகையால் அவன் மீண்டும் பிறக்க வேண்டும்.
And before he could do that, God had to come down and make a way for him to be born again, because he had no way to redeem himself. He was without hope. He didn't, without hope, without God, without Christ, in the world lost and gone.
அவன் அதை செய்ய முடிந்ததற்கு முன்னே தேவன் இறங்கி வந்து மீண்டும் பிறப்பதற்கு அவனுக்காக ஒரு வழியை உண்டு பண்ண வேண்டியதாக இருந்தது. ஏனென்றால் அவன் தன்னை மீட்டுக் கொள்ள அவனுக்கு வழியே இல்லாதிருந்தது. அவன் நம்பிக்கை இல்லாதவனாயிருந்தான். அவன் நம்பிக்கை இல்லாமல், தேவனில்லாமல், கிறிஸ்துவில்லாமல் இந்த உலகத்தில் இழக்கப்பட்டு
போய்விட்டான். No matter if he was a high priest, if he was a bishop, if he was a pope, whatever he was, he's just as guilty as the next man. So it had to take one that was not guilty to do it. And the only one that wasn't guilty was God himself.
அவன் தன்னை ரட்சித்துக் கொள்ள ஒன்றுமே இல்லாதிருந்தது. அவன் ஒரு பிரதான ஆசாரியனாயிருந்தாலும், அவன் ஒரு கண்காணியாயிருந்தாலும், அவன் ஒரு போப்பாண்டவராயிருந்தாலும், அவன் என்னவாயிருந்தாலும் அது ஒரு பொருட்டல்ல. அவன் அடுத்த மனிதனைப் போலவே குற்றவாளியாயிருக்கிறான். ஆகையால் அதை செய்ய குற்றமில்லாத ஒருவர் தேவையாயிருந்தது. எனவே தேவன் ஒருவர் மாத்திரமே குற்றமில்லாதவராயிருந்தார்.
And God had to come down and become man, and he came in the form of Christ to anchor the stinger of death, to take the sting of death out, to redeem us, that we, not by our works or by our goodness, we have none, but by his grace to be saved.
தேவன் நம்மை மீட்கும்படியாக மரணத்தின் கொடுக்கை எடுத்து போட, மரணத்தின் கொடுக்கை நங்கூரமிட தேவன் இறங்கி வந்து மனிதனாக வேண்டியதாக இருந்தது. அவர் கிறிஸ்துவின் ரூபத்தில் வந்தார். அதாவது நாம் நம்முடைய கிரியைகளினால் அல்ல, அல்லது நம்முடைய நற்குணத்தினாலும் அல்ல, நம்மிடத்தில் ஒன்றுமே இல்லை, ஆனால் அவருடைய கிருபையினால் ரட்சிக்கப்பட வேண்டியதாக இருந்தது.
Then we receive of his life into this mortal body, and now we are sons and daughters of God and have eternal life within us. We are sons and daughters of God.
ஆகையால் நாம் இந்த அடிவுள்ள சரீரத்தில் அவருடைய ஜீவனை பெற்றுக் கொள்கிறோம். இப்பொழுது நாம் தேவனுடைய குமாரரும் குமாரத்தீளுமாய் இருந்து நமக்குள்ளே நித்திய ஜீவனை பெற்றுள்ளோம். நாம் தேவனுடைய குமாரரும் குமாரத்திகளுமாயிருக்கிறோம்.
Therefore Jesus being alive and no man, no matter how wicked or how good, when he has to stay, when he leaves this earth, he's not dead.
Amen.
He's somewhere else. But he has a life that will perish after he's punished in hell for his deeds, but yet that life has to cease.
ஆகையால் இயேசு உயிரோடு இருக்கிறவராய், அதாவது எந்த மனிதனுமே எவ்வளவு புல்லாங்கனாய் இருந்தாலும் அல்லது எவ்வளவு நல்லவனாய் இருந்தாலும் அது ஒரு பொருட்டல்ல. அவன் இந்த பூமியை விட்டு செல்லும் போது அவன் மரிப்பதில்லை, அவன் வேறெங்கோ இருக்கிறான். ஆனால் அவன் அழிந்து போகும் ஒரு ஜீவனை உடையவனாயிருக்கிறான். அவன் நரகத்தில் அவனுடைய செய்கைகளுக்காக தண்டிக்கப்பட்ட பிறகு, ஆனால் அதே சமயத்தில் அந்த ஜீவன் அழிந்து போய்விடும்.
There's only one type of eternal life. Now we've been through that. If a man can be a sinner and be punished forever, he can't be punished forever unless he's got eternal life. If he's got eternal life, he's saved. See? So there's only one type of eternal life, and that's the Zoe, the life of God. And he can't perish.
ஒரே ஒரு மாதிரியான நித்திய ஜீவன் மாத்திரமே உண்டு. இப்பொழுது நாம் அதனுடாக சென்று பார்த்துள்ளோம். ஒரு மனிதன் ஒரு பாவியாயிருந்து என்றென்றுமாய் தண்டிக்கப்படுவானால் அவன் நித்திய ஜீவனை பெற்றிருந்தால் ஒழிய அவன் என்றென்றுமாய் தண்டிக்கப்பட முடியாது. அவன் நித்திய ஜீவனை பெற்றிருந்தால் அவன் ரட்சிக்கப்பட்டிருப்பான். புரிகிறதா? ஆகையால் ஒரே ஒரு மாதிரியான நித்திய ஜீவன் தான் உண்டு. அது ஜோயி என்ற தேவனுடைய ஜீவனாய் உள்ளது. எனவே அவன் அழிந்து போக முடியாது.
But the wicked are in a place of waiting and torment for their judgment to be judged according to the deeds done in the body at the last day. Now, but we, some men's sins go before them, some follow after them.
ஆனால் துன்மார்க்கரோ கடைசி நாளில் அவர்களுடைய நியாயத்திற்பிற்காக சரீரத்தில் செய்திருந்த கிரியைகளின்படி நியாயந்தீர்க்கப்பட ஒரு வேதனைக்குரிய இடத்தில் காத்திருக்கிறார்கள் இப்பொழுது. ஆனால் நாம் சிலருடைய பாவங்கள் வெளியரங்கமாயிருக்கும், சிலருடைய பாவங்கள் அவர்களை பின்தொடரும்.
Now, if we confess our sins, he's just to forgive us. Therefore, we'll never have to stand the judgment of God. You get it? Look, Romans 8:1. There is therefore now no condemnation to them that are in Christ Jesus.
இப்பொழுது நாம் நம்முடைய பாவங்களை அறிக்கை செய்தால் அவர் நமக்கு அதை அப்படியே மன்னிக்கிறார். ஆகையால் நாம் தேவனுடைய நியாயத்தீர்ப்பில் ஒருபோதும் நிற்பதில்லை. உங்களுக்கு இது புரிகிறதா? பாருங்கள், ரோமர் 8:1, ஆனபடியால் கிறிஸ்து இயேசுவுக்கு உட்பட்டவர்களாக இருக்கிறவர்களுக்கு ஆக்கினை தீர்ப்பு இல்லை என்று கூறுகிறது.
That are in Christ, that's passed from death and life. See, we have no condemnation that is in Christ Jesus, that walk not after the flesh, but after the Spirit. See, he that heareth my words, believeth on him, and he has eternal life.
அதாவது கிறிஸ்துவுக்குள் இருக்கிறவர்கள், அதாவது மரணத்தை விட்டு நீங்கி ஜீவனுக்குட்பட்டிருக்கிறோம். பாருங்கள், நாம் கிறிஸ்துவுக்குள் இருக்கிறபடியால் ஆக்கினை தீர்ப்பே இல்லை. மாம்சத்தின்படி நடவாமல் ஆவியின்படி நடக்கிறவர்களுக்கு, புரிகிறதா, என் வசனத்தை கேட்டு என்னை அனுப்பினவரை விசுவாசிக்கிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு.
And if I've been accepted in Christ and Christ took my judgments and I accepted his propitiation for my sins, how can God judge me? He's done judged me when he judged Christ. Then I'm free from judgment. Then when I see the blood, I'll pass over you. See?
நாம் கிறிஸ்துவுக்குள் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருந்து கிறிஸ்து என்னுடைய நியாயத்தீர்ப்பை ஏற்றுக்கொண்டிருக்க நான் என்னுடைய பாவங்களுக்காக அவருடைய கிருபாதார பலியை ஏற்றுக்கொண்டிருந்தால் தேவன் என்னை எப்படி நியாயந்தீர்க்க முடியும்? அவர் கிறிஸ்துவை நியாயந்தீர்த்த போது அவர் என்னை நியாயந்தீர்த்து விட்டார். அதன் பின்னர் நான் நியாயத்தீர்ப்பிலிருந்து விடுதலையாயிருக்கிறேன். அந்த இரத்தத்தை நான் கண்டு உங்களை கடந்து போவேன். புரிகிறதா?
But now the wicked is not so. He goes into a place of torment. And we know that that's true. The wicked is a lie. He's in a place of torment. He's in a place where he don't know. That's how these spirits, some mediums, call up these spirits of the people. It's gone on. Some kind of frolic and dirty jokes and things that crack, if you've ever seen any of it. All right.
ஆனால் இப்பொழுது துன்மார்க்கர் அவ்வண்ணமாய் இருப்பதில்லை. அவன் வேதனையான ஒரு இடத்திற்குள்ளாக செல்கிறான். அது உண்மை என்பதை நாம் அறிவோம். துன்மார்க்கன் உயிரோடு இருக்கிறான். அவன் ஒரு வேதனையான இடத்தில் இருக்கிறான். அவன் ஒரு இடத்தில் இருக்கிறான். அப்படித்தான் இந்த இறந்தோரின் ஆவியோடு தொடர்பு கொள்ளும் ஆவியுலக இடையீட்டாளர்கள் இறந்து போயிருக்கிற ஜனங்களின் ஆவிகளை அடைக்கிறார்கள். நீங்கள் அதை குறித்த எதையாவது எப்போதாவது பார்த்திருப்பீர்களேயானால் அது ஒரு விதமான கும்மாளமும் அசுத்தமான கேலி பேச்சுகளுமாய் அவர்கள் செய்கிற கிறுக்குத்தனமான காரியங்களுமா இருக்கின்றன. சரி.
Wow, they don't look at this Miss Pepper before my article went of the miracle of Donnie Martin. How many read that article? There's many of you did, sure. And it's in Reader's Digest. Did you notice just before that went forth Miss Pepper, the greatest spiritist the world has ever known? 12 pages given to her story?
ஏன் அவர்கள் டானி மார்ட்டினின் அற்புதம் என்ற என்னுடைய கட்டுரை வெளிவருவதற்கு முன் வெளிவந்த இந்த செல்வி பைப்பர் என்ற கட்டுரையை பாருங்கள். எத்தனை பேர் அந்த கட்டுரையை வாசித்திருக்கிறீர்கள்? ஆம், நிச்சயமாகவே உங்களில் அநேகர் வாசித்திருக்கிறீர்கள். அது ரீடர்ஸ் டைஜஸ்ட் என்ற பத்திரிகையில் உள்ளது. இந்த அற்புதத்திற்கு முன்னர் செல்வி பைப்பர் என்பவளை குறித்து வெளியானதை நீங்கள் கவனித்தீர்களா? அவள் உலகத்திலேயே மிகப்பெரிய ஆவியுலக இடையீட்டாளராக அறியப்பட்டிருக்கிறாள். அவளுடைய கதையோ 12 பக்கங்கள் கொடுக்கப்பட்டிருந்தது.
And for 50 years, they've had her over the world and scientific proof and everything that she absolutely talks with the dead. And the people come up, what? God's name wasn't mentioned one time. No repentance, no divine healing, nothing about it, see?
50 வருடங்களாக அவள் உலகம் முழுவதும் சென்று செய்ததை, அதாவது அவள் மரித்தோரோடு முற்றிலும் பேசுவதையும் மறித்த ஜனங்கள் எழும்பி வருவதையும் குறித்த விஞ்ஞான நிறுவனம் மற்றும் ஒவ்வொரு காரியத்தையும் அப்பத்திரிகையாளர்கள் வைத்திருக்கிறார்கள். என்ன, தேவனுடைய பெயர் ஒருமுறையும் குறிப்பிடப்பட்டிருக்கவில்லை. எந்த மன திரும்புதலை குறித்தும் தெய்வீக சுகமளித்தலை குறித்தும் அதை குறித்த எதையுமே ஆவியுலக தொடர்பு இடையீட்டில் குறிப்பிடப்படவில்லை. பாருங்கள்.
John, don't you know me? I'm George. It was at a certain place and I did so and so and so and so. Remember that place we went down this? See, that's all they know. They're gone, passed from. They're nothing left but judgment.
அதிலிருந்த ஒரே காரியம், ஜான், உன்னை எனக்கு தெரியவில்லையா? ஒரு குறிப்பிட்ட இடத்திலிருந்த அந்த ஜார்ஜ் நான் தான். நான் என்னென்ன காரியத்தை செய்தேன், நாம் சென்று இதை செய்த இந்த இடம் உனக்கு நினைவிருக்கிறதா என்று அந்த ஜனங்கள் மாத்திரமே குறிப்பிடப்பட்டிருந்தனர். பாருங்கள், அவர்கள் அறிந்திருப்பதெல்லாம் அவ்வளவுதான். அவர்கள் மறித்து போய்விட்டனர், கடந்து போய்விட்டனர். அவர்களுக்கு நியாயத்திற்பே அன்றி வேறொன்றும் விடப்பட்டிருக்கவில்லை.
The way the tree leans, that's the way it falls. And the state you die, that's the reason I differ from praying for the dead. See? The intercession of prayers are a communion of saints and so forth. It cannot be according to God's word. It does no good to pray for anybody after they're gone. They're finished.
மரமானது சாய்கிற விதமாகவே அந்த விதமாகவே அது விழுகிறது. நீங்கள் மரிக்கும் நிலையில், அதாவது அந்த காரணத்தினால்தான் நான் மரித்தோருக்காக ஜெபிப்பதில் கருத்து வெற்றுமை கொள்கிறேன். பாருங்கள், பரிந்துரை பிரார்த்தனைகள் அல்லது மரித்த பரிசுத்தவான்களோடு கலந்துரையாடுதல் போன்றவற்றோடு கருத்து வேறுபாடு கொள்கிறேன். அது தேவனுடைய வார்த்தையின்படியாக இருக்க முடியாது. மரித்த பிறகு எந்த ஒரு நபருக்காகவும் ஜெபிப்பது எந்த ஒரு நன்மையும் செய்கிறதில்லை. அவர்கள் முடிவுற்றுவிட்டனர்.
They passed the line between mercy and judgment. They either went to mercy or went away from mercy. Jesus said so in 16th chapter of St. Matthew. He taught us, 16th chapter of Mark, I believe it is, the rich man and Lazarus. No man can cross over this gulf and never will cross over. There you are, see? So it settles it.
அவர்கள் இரக்கத்திற்கும் நியாயத்திற்கும் இடையே உள்ள கோட்டை கடந்து விட்டார்கள். அவர்கள் இரக்கத்தண்டை சென்றிருக்க வேண்டும் அல்லது இரக்கத்திலிருந்து விலகி சென்றிருக்க வேண்டும். இயேசு பரிசுத்த மத்தேயு 16 அதிகாரத்தில் அவன்னமாய் கூறினார். அவர் அதை போதித்தார். மார்க் 16 அதிகாரத்தில் அது உள்ளது என்று நான் நினைக்கிறேன். ஐஸ்வர்யவானும் லாசருவும், எந்த மனிதனும் இந்த பிளவை கடந்து வர முடியாது, ஒருபோதும் இதை கடப்பதில்லை. அங்குதான் உங்கள் காரியமே உள்ளது. புரிகிறதா? ஆகையால் அதுவே இதனை தீர்த்து வைக்கிறது.
Now, but when Christ died, everything had to witness that he was the Christ. Now let's go to your question. The first thing, the stars refused to shine. The sun went down. The moon wouldn't give its light. The earth belched its rocks at his death. And he went and preached to the souls that were in prison, that repented not in the long suffering of the days of Noah.
இப்பொழுது, ஆனால் கிறிஸ்து மரித்தபோது அவர் கிறிஸ்துவாய் இருந்தார் என்று ஒவ்வொரு காரியமும் சாட்சி பகர வேண்டியதாக இருந்தது. இப்பொழுது நாம் உங்களுடைய கேள்விக்கு செல்வோம். முதலாவது காரியம், நட்சத்திரங்கள் ஒளி கொடுக்க மறுத்துவிட்டன. சூரியனோ அஸ்தமித்து விட்டது. சந்திரனும் தன்னுடைய ஒளியை கொடுக்கவில்லை. பூமியானது அவருடைய மரணத்திலே அதனுடைய கற்பாறைகளை வெண்மையாக்கிற்று. அவர் காவலில் இருந்த ஆத்துமாக்களுக்கு சென்று பிரசங்கித்தார். அவை நோவாவின் நாட்களில் தேவன் நீடிய பொறுமையோடு காத்திருந்த போது மனந்திரும்பாமற்
போனவைகள். Look at that. And if there by chance be a sinner here tonight, think that over a minute. Someday, this gospel that you're hearing preached right now, you'll have to witness by.
அவர்கள் அவரை அடையாளம் கொண்டு கொள்ள வேண்டியதாக இருந்தது. அதை கவனியுங்கள். நீ இன்றிரவு இங்கே தற்செயலாக ஒரு பாவியாக இருந்தால் ஒரு நிமிடம் அதை குறித்து சிந்தித்துப்பார். இன்றிரவு இப்பொழுது பிரசங்கிக்கப்படுகிற இந்த சுவிசேஷத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற நீ என்றோ ஒரு நாள் இதற்கு சாட்சியாக இருக்க வேண்டியதாக இருக்கும்.
Whatever it is, you're going to bow somewhere and you're going to hear the same gospel preached right back to you.
நீ யாரா இருக்கிறாய் என்பதை பொருட்படுத்தாமல் நீ எங்கே இருந்தாவது உன்னுடைய முழங்காலை முடங்கச் செய்வாய். அது இன்றிலிருந்து ஒரு கால் 10,000 வருடங்கள் கழித்து நடக்கலாம், இந்த காலையில் இல்லாமல் இருக்கலாம், அது எப்பொழுதாவது இருந்தாலும் நீ எங்காவது முழங்காலை முடக்கப் போகிறாய். இதே மாறாத சுவிசேஷம் திரும்பவும் உனக்கு பிரசங்கிக்கப்படுவதை நீ கேட்கப் போகிறாய்.
For after those souls were in prison that repented not when Enoch and when all of them preached to Noah and for the long suffering of God like it is now waiting for that time to come and Noah and Enoch and all of them preached and those people laughed and made fun of them.
காவலில் இருந்த அந்த ஆத்துமாக்களோ ஏனோக்கும் அவர்கள் எல்லோரும் நோவாவும் பிரசங்கித்த போதும் மனம் திரும்பாமல் இருந்தனர். இப்பொழுது உள்ளதைப் போன்று தேவன் நீடிய பொறுமை உள்ளவராயிருந்து அந்த நேரம் வருவதற்கு காத்துக் கொண்டிருந்தார். நோவாவும் ஏனோக்கும் அவர்கள் எல்லோரும் பிரசங்கித்த போதும் அந்த ஜனங்கள் நகைத்து அவர்களை குறித்து பரியாசம் செய்தனர்.
And they were in the prison house and Jesus went and preached to the souls that were in prison. He witnessed, the heavens witness he was. The earth witness he was. Hell witness he was.
அவர்கள் காவல் வீட்டில் இருந்தனர். இயேசு காவலில் இருந்த ஆத்துமாக்கள் அடை சென்று பிரசங்கித்தார். அவர் சாட்சி பகர்ந்தாரே, வானங்களும் அவர் இங்கு இருந்தார் என்று சாட்சி பகர்ந்தன, பூமியும் அவர் அங்கு இருந்தார் என்று சாட்சி பகர்ந்தன, பாதாளமும் அவர் அங்கு இருந்தார் என்று சாட்சி பகர்ந்தன.
The Bible said that David, many years ago in the Psalms, all right, brother, you read the Psalms, if you will, there, Psalm 16:10.
For thou wilt not leave my soul in hell, neither wilt thou suffer thine holy one to see corruption.
வேதம் அதை கூறினது. அநேக ஆண்டுகளுக்கு முன்னர் தாவீது சங்கீதங்களில், சரி சகோதரனே, நீங்கள் அதை படிக்க விரும்பினால் நீங்கள் சங்கீதங்களை வாசித்து பாருங்கள். சங்கீதம் 16:10.
Read the same thing, brother, and where Peter preached on Acts, the second chapter and 27th verse.
Because thou wilt not leave my soul in hell, neither wilt thou suffer thy holy one to see corruption.
சகோதரனே, பேதுரு பிரசங்கித்ததில் உள்ள அதே காரியத்தை அப்போஸ்தலர் 2:27 வாசியுங்கள்.
Read 2 verses above it, brother, so you can get the context of it.
For David speaketh concerning him, I foresaw the Lord always before my face, for he is on my right hand that I should not be moved. Therefore did my heart rejoice, and my tongue was glad. Moreover also my flesh shall rest in hope, because thou wilt not leave my soul in hell, neither wilt thou suffer thine holy one to see corruption.
சகோதரனே, நீங்கள் அதனுடைய கட்டத்தை, அந்த கட்டத்தை புரிந்து கொள்ளும்படி அதற்கு மேலே உள்ள 2 வசனங்களை வாசியுங்கள்.
Read the next verse now.
Thou hast made known to me the ways of life, thou shalt make me full of joy with thy covenant.
இப்பொழுது அடுத்த வசனத்தையும் வாசியுங்கள்.
Yes. Notice. Now my Jehovah Witness friend, I'd like to ask you about that. See? If hell is the place, Hades, Sheola, whatever you wish to call it, if that ceases at the grave, then why did he say, I will not leave my soul in hell, neither will I suffer thy holy one to see corruption?
Amen.
How about that? See?
ஆம், கவனியுங்கள். இப்பொழுது என்னுடைய யெகோவா சாட்சிகள் உபதேசத்தை சார்ந்த நண்பனே, நான் அதை குறித்து உங்களை கேள்வி கேட்க விரும்புகிறேன். புரிகிறதா? நரகம், பாதாளம், மாண்டாரின் கீழ் உலகு என்ற ஒரு இடம் இருக்குமாயின் நீங்கள் அதை என்னவென்று அடைக்க விரும்பினாலும் சரி, அது கலரையிலேயே நிறுத்திவிடுமானால் அப்பொழுது அவர் என் ஆத்துமாவை பாதாளத்தில் விடீர், உம்முடைய பரிசுத்தமான அழிவை காண விட்டீர் என்று ஏன் கூறினார்? அதை குறித்து என்ன? புரிகிறதா?
Here his body was in the grave and his soul was in hell preaching alive. What about that? He was in his theostomy again. His soul was down there with those people that were in theostomy also. And was witnessing to them that they repented not in the long suffering.
இங்கே அவருடைய சரீரம் கல்லறையில் இருந்தது. அவருடைய ஆத்மாவோ பாதாளத்தில் இருந்தது. உயிரோடு பிரசங்கித்துக் கொண்டிருந்தார். அதை குறித்து என்ன? அவர் மீண்டும் தம்முடைய ஆவிக்குரிய சரீரத்தில் இருந்தார். அவருடைய ஆத்மா ஆவிக்குரிய சரீரத்தில் இருந்த ஜனங்களோடு கூட அங்கே இருந்தது. அவர் அவர்களுக்கு சாட்சி பகர்ந்து கொண்டிருந்தார். அவர்கள் நீடிய பொறுமையோட தேவன் காத்திருந்த போது மனம் திரும்பாமல் போனவர்கள்.
He would, in other words, he knocked at the door, and when the door swung open, and all those souls that repented, he said, I'm the seed of the woman. I'm the one that Enoch here, over in paradise, another place. Don't never lose them three places now. The place of the wicked, the place of the righteous, and hell itself. See?
வேறு வார்த்தைகளில் கூறினால், அவர் வாசலை தட்டினார். அப்பொழுது கதவானது சுழன்று திறந்தது. அங்கே மனம் திரும்பியிருந்த எல்லா ஆத்துமாக்களும் இருந்தன. அவர், நான் தான் அந்த ஸ்திரீயின் வித்து. இங்கே ஏனோக்கு கூறியிருந்த ஒருவர் நான் தான் என்றார். அங்கே பரதீசில் அது மற்றொரு இடம். இப்பொழுது அந்த மூன்று ஸ்தலங்களையும் ஒருபோதும் மறந்து விடாதீர்கள். துன்மார்க்கரின் ஸ்தலம், நீதிமான்களின் ஸ்தலம் மற்றும் நரகத்தையுமே. புரிகிறதா?
Just like a trinity of heaven, like Father, Son, Holy Spirit, like the trinity of the beast, the false prophet, the beast, and the mark of the beast, and all that, the rivers, all in trinity. Trinity makes one. Perfected one is perfected. You're perfected one and three, soul, body, and spirit. Water, blood, and nerves.
பரலோகத்தை குறித்த திருத்துவத்தை போன்றே, பிதா குமாரன் பரிசுத்தாவியை போன்றே, மிருகத்தை குறித்த திருத்துவத்தை போல, கள்ளத்தீர்க்கதரிசி, மிருகம், மிருகத்தின் முத்திரை, அவை யாவும் நினைவிருக்கட்டும். அவை யாவும் திருத்துவத்தில் உள்ளன. திருத்துவம் ஒன்றாகி பரிபூர்ணப்பட்டது, ஒன்றாய் பரிபூர்ணப்படுத்தப்பட்டது. நீங்கள் மூன்றில் ஒன்றாய் பரிபூர்ணப்படுத்தப்படுகிறீர்கள். ஆத்மா, சரீரம், ஆவி, தண்ணீர், ரத்தம் மற்றும் நரம்புகள்.
See, whatever you are, you have to take three to make a perfected one. Take a three-cornered piece of glass and put the sun on it, you got a perfected rainbow. See, everything you have to have three to make a perfect one.
பாருங்கள், நீங்கள் என்னவாய் இருந்தாலும் பரிபூர்ணமாக்கப்பட்ட ஒன்றாக ஆவதற்கு உங்களுக்கு மூன்று தேவைப்படுகிறது. ஒரு மும்முனை கொண்ட கண்ணாடி துண்டை எடுத்து அதன் மேல் சூரிய வெளிச்சம் படும்படி செய்தால் அப்பொழுது நீங்கள் ஒரு பரிபூர்ணமான வானவில்லை பெற்றுக் கொள்வீர்கள். பாருங்கள், ஒவ்வொரு காரியமும் நீங்கள் ஒன்றை பரிபூர்ணப்படுத்த மூன்றினை உடையவர்களாய் இருக்க வேண்டும்.
And I remember that when he died, he went first and preached to the souls that was in prison, and witnessed that he was the seed of the woman. He was the one that Enoch saw coming with 10,000s of his saints.
இப்பொழுது அது நினைவிருக்கட்டும். அவர் மரித்தபோது அவர் முதலில் காவலில் இருந்த ஆத்துமாக்களுக்கு பிரசங்கிக்க சென்று அவர் ஸ்திரீனுடைய வித்தாய் இருந்தார் என்று சாட்சி பகர்ந்தார். அவர் ஆயிரம் ஆயிரமான தமது பரிசுத்தவான்களோடு கூட வருபவராக ஏனோக்கு கண்டவராக இருந்தார்.
He had the witness of scriptures that had been preached by Noah and by Enoch and by the righteous that he was that one. Everything had to recognize it.
நோவாவினால், ஏனோக்கினால், நீதிமான்களினால் பிரசங்கிக்கப்பட்டிருந்த வேத வாக்கியங்களுக்கு அவர் சாட்சி பகர்ந்து அவர்தான் அந்த ஒருவராய் இருந்தார் என்று கூற வேண்டியதாக இருந்தது. ஒவ்வொரு காரியமும் அதை அடையாளம் கண்டுகொள்ள வேண்டியதாக இருந்தது.
Then he ascended into hell and received the keys of death and hell from the devil. Come back up into paradise and brought Abraham, Isaac, and Jacob and the righteous and raised Matthew 27 and they come out of the grave and entered into the city and appeared to the people along the street. Hallelujah.
Amen.
There you are.
அதன் பின்னரோ அவர் பாதாளத்திற்குள் இறங்கி மரணத்துக்கும் பாதாளத்துக்கும் உரிய திறவுகோள்களை பிசாசிடத்திலிருந்து பெற்றுக் கொண்டார். பரதேசுக்குள்ளாக திரும்பி வந்து ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு இன்னும் மற்ற நீதிமான்களை வெளியே கொண்டு வந்தார். அவர்கள் உயிர்த்தெழுந்தனர். மத்தேயு 27. அவர்கள் கல்லறைகளை விட்டு வெளியே வந்து நகரத்திற்குள் பிரவேசித்து வீதிகளினூடாக ஜனங்களுக்கு காணப்பட்டனர். அல்லேலூயா! அங்குதான் காரியமே உள்ளது.
Now, but his body, while his soul was over here witnessing to the lost, down here taking the keys to the devil and coming back and bringing Abraham and Isaac, his soul was down there doing it and his body was laying in the grave.
இப்பொழுது ஆனால் அவருடைய சரீரம், அவருடைய ஆத்மா அங்கே இழக்கப்பட்டவர்களுக்கு சாட்சி பகர்ந்து கொண்டிருக்கையில் இப்பொழுது அவர் இங்கே கீழே பிசாசனிடத்திலிருந்து திறவுகோள்களை எடுத்துக்கொண்டு திரும்பி வந்து ஆபிரகாம், ஈசாக்கை வெளியே கொண்டு வந்தார். அவருடைய ஆத்மா அங்கே அது செய்து கொண்டிருந்தது. அவருடைய சரீரமோ கல்லறையில் கிடத்தப்பட்டிருந்தது.
That's the reason Jesus said, people say, well, why does Jesus say, 3 days I'll raise it up? 3 days I'll raise it. He died on Friday afternoon, raised up on Sunday morning. But watch, it was within 3 days if you get the lesson.
அந்த காரணத்தினால் தான் இயேசு கூறினார், ஜனங்கள், இயேசு, மூன்று நாளைக்குள்ளே நான் இதை எழுப்புவேன், மூன்று நாளைக்குள்ளே நான் எழுந்திருப்பேன் என்று ஏன் கூறினார்? அவர் வெள்ளிக்கிழமை பிற்பகல் மறித்து ஞாயிறு காலை உயிர்த்தெழுந்தாரே என்று கூறுகிறார்கள். ஆனால் அது மூன்று நாளைக்குள்ளே என்று இருந்ததை கவனியுங்கள். நீங்கள் கிரேக்க வேதாகம அகராதியில் பார்த்தால் புரிந்து கொள்ளலாம்.
For he knew that David, under the anointing, of the anointing of the Holy Spirit, said, I will not suffer my Holy One to see corruption. He knew that pertained to him. He knew that meant him.
Amen.
He was God's Holy One. Amen. And he knew that corruption sets in 72 hours. Somewhere within them 3 days, he was coming out of there again. Because the scriptures cannot be broken.
Avaro. தாவீது அபிஷேகத்தின் கீழிருந்து பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தின் கீழிருந்து உம்முடைய பரிசுத்தர் அழிவை காண ஒட்டீர் என்று கூறினார் என்பதை அறிந்திருந்தார். அது அவருக்கு உரித்ததாக இருந்தது என்பதை அவர் அறிந்திருந்தார். அது அவரை பொறுப்படுத்தினது என்பதை அவர் அறிந்திருந்தார். அவரே தேவனுடைய பரிசுத்தராய் இருந்தார். அழிவு 72 மணி நேரத்திற்குள் துவங்கும் என்பதை அவர் அறிந்திருந்தார். 3 நாட்களுக்குள் எங்கோ ஒரு இடத்திலிருந்து அழுக துவங்கும் முன் அவர் அங்கிருந்து மீண்டும் வந்துவிட்டார். ஏனென்றால் வேத வாக்கியங்கள் தவறிப்போக முடியாது.
And every promise in there pertains to me and pertains to you.
Amen.
It's ours. He said, you destroy this body and I'll raise it up in 3 days.
Yeah.
For he said, I'll not leave my soul in hell, neither will I suffer my Holy One to see corruption.
அங்குள்ள ஒவ்வொரு வாக்குத்தத்தமும் எனக்கு உரித்ததாக இருக்கிறது, உங்களுக்கு உரியதாக இருக்கிறது, அது நம்முடையதாக இருக்கிறது. அவர், நீங்கள் இந்த சரீரத்தை அழித்து போடுங்கள், நான் அதை 3 நாளைக்குள்ளே எழுப்புவேன் என்றார். ஏனென்றால் அவர், என் ஆத்மாவை பாதாளத்தில் விடீர், உம்முடைய பரிசுத்த அழிவை காண ஒட்டீர் என்று கூறியிருந்தார்.
He knew in 3 days that body was coming out of there. He didn't stay the full 3 days, no sir. He certainly did not. He stayed just from Friday afternoon until Sunday morning. Not one cell of that body could be corrupted.
3 நாளைக்குள்ளே அந்த சரீரம் அங்கிருந்து வெளியே வந்துவிடும் என்பதை அவர் அறிந்திருந்தார். அவர் 3 நாட்களுக்கு முழுமையாக தங்கியிருக்கவில்லை. இல்லையா, அவர் நிச்சயமாக தங்கியிருக்கவில்லை. அவர் வெள்ளிக்கிழமை பிற்பகலில் இருந்து ஞாயிறு காலை வரையில் தரித்திருந்தார். அந்த சரீரத்தின் ஒரு உயிரணு கூட அழிந்து போக முடியவில்லை.
And he was dead and embalmed and was laid, wrapped in cloth and laid into a tomb in that hot, boggy country. Just take a few hours and he'd go to corrupt and he'd go to mortifying, you know, his body, his nose dropping in and things. Corruption sets in. That hot, damp country.
அவர் மரித்து தைலமிடப்பட்டு இல்லை, துணியில் சுற்றப்பட்டு ஒரு கல்லறையில் கிடத்தப்பட்டார். அந்த உஷ்ணமான ஈரப்பசை கொண்ட தேசத்தில் ஒரு சில மணி நேரத்திலேயே அவர் அழுகி போயிருக்கலாம். நீங்கள் அதாவது அழுகி போகும் போது உங்களுக்கு தெரியும், அந்த உஷ்ணமும் ஈரப்பசையுமான தேசத்தில் அவருடைய சரீரம் அவருடைய மூக்கு உள்ளேயே அழுகி விழுந்து போக இன்னும் மற்றவைகளும் அழுகிவிடும்.
And it went to corrupt because it was a body. But he knew before that cell corrupted that God said to David the prophet, I'll not suffer my Holy One to see corruption. How he took the word of God and lived by it.
அது அழிந்து போயிருந்திருக்கும். ஏனென்றால் அது ஒரு சரீரமாய் இருந்தது. ஆனால் அந்த உயிரணு அழுகுவதற்கு முன்பே தேவன் தீர்க்கதரிசியாகிய தாவீது மூலம் உம்முடைய பரிசுத்தர் அழிவை காணவிட்டீர் என்று கூறியிருந்ததை அவர் அறிந்திருந்தார். அவர் எப்படியாய் தேவனுடைய வார்த்தை ஏற்றுக்கொண்டு அதை கொண்டு ஜீவித்தார்?
Every one of them promises in there that pertain to him, God fulfilled every one of them. And every promise that pertains to the believer, God will fulfill every promise of it. Amen. Just rest assured that it's the truth. Amen.
இப்பொழுது அங்கிருந்த ஒவ்வொரு வாக்குத்தத்தமும் அவருக்கு உரித்தானதாயிருந்தது. அவைகள் ஒவ்வொன்றையும் தேவன் நிறைவேற்றினார். ஒவ்வொரு வாக்குத்தத்தமும் விசுவாசிக்கு உரித்தானதாயிருக்கிறது. தேவன் அதனுடைய ஒவ்வொரு வாக்குத்தத்தையும் நிறைவேற்றுவார். ஆமேன். சத்தியமாக இருக்கிறது, அப்படியே உறுதியாக இழைப்பாருங்கள். ஆமேன்.
So his soul, do you think it is, no, I'm sorry. Where was Jesus' spirit through the 3 days his body was in the tomb?
ஆகையால் அவருடைய ஆத்துமா, நீங்கள் இதை நினைக்கின்றீர்களா? இல்லை, என்னை மன்னிக்கவும். இயேசுவனுடைய சரீரம் கல்லறையில் இருந்த 3 நாட்களில் அவருடைய ஆவி எங்கே இருந்தது?
His spirit was in hell. Down in the lower regions, and he arose. And I might add a little statement here that might help you a whole lot. When he arose, when he arose from the dead, he absolutely wasn't finished with the work of redemption yet. That's right.
அவருடைய ஆவி பாதாளத்தில் தாழ்விடங்களில் இருந்தது. அவர் உயிர்த்தெழுந்தார். உங்களுக்கு அதிக உதவியாக இருக்கும்படியாக நான் இங்கு ஒரு சிறு செய்தியை சேர்த்து கூறுவேனாக. அவர் உயிர்த்தெழுந்த போது அவருடைய, அதாவது அவர் மரித்தோரிலிருந்து உயிர்த்தெழுந்த போது அவர் இன்னமும் மீட்பின் பணியை முற்றிலும் முடித்து விடாமல் இருந்தார். அது உண்மை.
He had to clean the whole thing out. The price had been paid, but the horror of hell, the horror of the grave. And here when he died, he went right on. He never ceased working when he died. He kept on preaching.
Amen.
Excuse my immodest acting, I guess. But he never ceased.
அவர் முழு காரியத்தையும் சுத்திகரிக்க வேண்டியதாக இருந்தது. கிரயமோ செலுத்தப்பட்டிருந்தது. ஆனால் பாதாளத்தின் பேரச்சமும் அந்த கல்லறையின் பேரச்சமும் இங்கே. அவர் மரித்தபோது அவர் தொடர்ந்து ஊழியம் செய்தார். அவர் மரித்தபோது அவர் ஒருபோதும் ஊழியத்தை நிறுத்திவிடவில்லை. அவர் தொடர்ந்து பிரசங்கித்துக் கொண்டே இருந்தார். என்னுடைய வினோதமான நடிப்பிற்காக என்னை மதிக்கவும், நான் இருக்கிறேன். ஆனால் அவர் ஒருபோதும் ஊழியத்தை நிறுத்தவில்லையே.
Your body might rest for a while, but God will raise it up. He promised He would. But you can no more perish than God can perish. That's right. Look, after he was dead, dead to the disciples. He's asleep what he was. They put him to sleep, like he said about Lazarus. I'll go wake him. God had to wake him.
நீங்கள் ஒருபோதும் மரிப்பதில்லையே. உங்களுடைய சரீரம் கொஞ்ச காலம் இளைப்பாறலாம். ஆனால் தேவன் அதை எழுப்புவார். அவர் எழுப்புவதாக வாக்குப்படினார். தேவனால் அழிந்து போக முடியாதது போல நீங்களும் ஒருபோதும் அழிந்து போக முடியாது. அது உண்மை. பாருங்கள், அவர் மரித்த பிறகு சீஷர்களுக்கோ மரித்து விட்டார். அவர் என்னவாயிருந்தார் என்றால் அவர் நித்திரையாயிருந்தார். அவர் நான் போய் லாசருவை எழுப்புவேன் என்று அவனை குறித்து கூறினது போல அவர்கள் அவரை நித்திரைக்குட்படுத்தினர். தேவன் அவரை எழுப்ப வேண்டியதாயிருந்தது.
And he preached to the souls here in prison. Went right on into hell. Got the keys of the devil. Come right back up and preached again in paradise and rose back up again on the third day.
Amen.
Visit with his apostles for 40 days.
பாருங்கள், அவர் தொடர்ந்து சென்றார். அவர் தொடர்ந்து பிரசங்கித்தார். அவர் இங்கே காவலில் இருந்த ஆத்துமாக்களுக்கு பிரசங்கித்தார். நேராக பாதாளத்துக்கு சென்று பிசாசிடத்திலிருந்து திறவுகோள்களை பறித்துக் கொண்டார். மீண்டும் திரும்பி வந்து பரதேசில் மீண்டும் பிரசங்கித்து விட்டு மீண்டும் மூன்றாம் நாளிலே உயிர்த்தெழுந்தார். தம்முடைய சீஷர்களோடு 40 நாட்கள் விஜயம் செய்தார்.
And on the end of the 40th day, he went right on up because everything over the superstitions and everything else, he cut every superstition, every doubt, and made a prayer line from earth to glory in his ascension.
Amen.
Went up and sat down at the right hand of his majesty.
Hallelujah.
Overcomer, the great conqueror.
நாற்பதாம் நாளின் முடிவிலே அவர் மேலேறி சென்றார். ஏனென்றால் நம்மை அமழ்த்துகிற ஒவ்வொரு காரியத்தையும், மூட நம்பிக்கைகளையும், மற்றமுள்ள ஒவ்வொரு காரியத்தையும், அவர் ஒவ்வொரு மூட நம்பிக்கையையும், ஒவ்வொரு சந்தேகத்தையும் துண்டித்து அவருடைய பரமேறுதலில் பூமியிலிருந்து மகிமைக்கு ஒரு ஜபக்கயிற்றை உண்டாக்கினார். உன்னதத்திற்கு ஏறி தம்முடைய மகத்துவமானவருடைய வலது பாரசத்திலே உட்கார்ந்தார். ஜெயங்கொண்டாரே, மகத்தான ஜெயவீரர். முற்றிலுமாக மரணத்தால் அவரை பிடித்து வைத்துக் கொள்ள முடியவில்லையே. பாதாளத்தால் அவரை பிடித்து வைத்துக் கொள்ள முடியவில்லையே. புவியால் அவரை பிடித்து வைத்துக் கொள்ள முடியவில்லையே. அவர் பூமியில் இருந்தபோது அவர் மிக இழிவான பட்டணத்திற்கும் இழிவான ஜனங்களிடத்திற்கும் சென்றார். மிகவும் இழிவான பெயரிடப்பட்டார். அதைத்தான் மனிதன் அவருக்கு செய்திருந்தான். அவர் மிக இழிவான எரிகோ பட்டணத்திற்கு சென்றார். மிக குள்ளமான மனிதன் ஒரு மரத்தில் ஏறி அவரை கீழ்நோக்கி பார்க்க வேண்டியதாக இருந்தது. அந்நிலையில்தான் மனிதன் அவரை
வைத்தான். Man give him the lowest name, the lowest place, and send him to the lowest regions of the lowest hell.
அவர் மிக இழிவான படியாயிருந்த பாதம் கழுவும் பணியாளாயிருந்தார். அவர் தாழ்ந்தவரானார். அவருக்கு பெயெல்செபூல், பிசாசுகளின் தலைவர் என்ற இழிவான பெயர் அளிக்கப்பட்டது. மனிதன் அவருக்கு இழிவான பெயரை சூட்டி இழிவான இடத்தை அளித்து பாதாளத்தின் தாழ்ந்த இடத்திற்கு தாழ அவரை அனுப்பினான்.
God raised him up and sent him to the highest heavens.
Amen.
And a name above every name. Hallelujah. Why, he even has to look over to see heaven.
Amen.
Thy throne is exalted above the heavens of heaven.
தேவனோ அவரை எழுப்பி வானங்களுக்கு மேலாக உன்னதத்திற்கு அனுப்பி எல்லா நாமத்துக்கும் மேலான நாமத்தை அளித்தார். அல்லேலூயா. அது மட்டுமின்றி அவர் பரலோகத்துக்கான கீழ்நோக்கி பார்த்திருந்திருப்பார். உம்முடைய சிங்காசனம் வானாதி வானங்களுக்கு மேலாக உயர்ந்திருக்கிறது.
And the greatest name that ever name in heaven and earth has to be bound around him.
Amen.
That's what God did to him. Man put him the lowest and God made him the highest. There was. From the lowest to the highest.
பரலோகத்திலும் பூலோகத்திலும் யாவுமே அவருக்கு கட்டுப்பட்டிருக்கின்றன. எப்போதுமே இருந்திராத மகத்தான நாமம் அவருக்கு அளிக்கப்பட்டது. அதைத்தான் தேவன் அவருக்கு செய்தார். மனிதன் அவரை இழிவான நிலையில் வைத்தார். தேவனோ அவரை எல்லாவற்றுக்கும் மேலாக உயர்த்தினார். அவர் தாழ்விலிருந்து உன்னதத்திற்கு உயர்த்தப்பட்டார்.
He became the lowest that he might bring us up to the highest. He became us that we through his grace might become him, sons of God. That's where he went. Amen. Bless his name. He made a way that we can come to someday. Because I live, you live also.
அவர் நம்மை உயர்த்தும்படிக்கு அவர் தாழ்மை உள்ளவரானார். நாம் அவருடைய கிருபையினூடாக அவரை போல ஆகும்படிக்கு தேவனுடைய குமாரராகும்படிக்கு அவர் நம்மை போல ஆனார். அந்நிலைக்கே அவர் சென்றார். ஆமேன். அவருடைய நாமம் ஸ்தோத்தரிக்கப்படுவதாக. நாம் வரும்படியான ஒரு வழியை உண்டு பண்ணி என்றோ ஒரு நாளில் நான் பிழைத்திருக்கிறபடியால் நீங்களும் பிழைப்பீர்கள் என்றார்.
Oh, no wonder. When man gets that vision, there's never been a man could explain it. They've even tried to explain it, losing their mind. This great song, Oh, love of God, how rich and pure, how fabulous and strong.
Oh, வியப்பொன்றுமில்லையே. மனிதன் அந்த தரிசனத்தை புரிந்து பற்றிக் கொள்ளும் போது அதை விளக்கி கூறக்கூடிய மனிதன் ஒருபோதும் இருந்ததே இல்லை. அவர்களோ அதை விளக்கி கூற முயற்சித்து தங்களுடைய சிந்தையை இழந்துவிட்டனர். இந்த மகத்தான பாடல், ஓ தேவனுடைய அன்பு எவ்வளவு ஐஸ்வர்யமும் சுத்தமுமானது, எவ்வளவு ஆழங்கான வீலாததும் வல்லமையுமானது.
That last verse will be the first verse it is. If we with ink the ocean fill and were the skies a parchment made, you know where that was found? Written on an insane wall in an insane institution.
அந்த செய்யுளின் கடைசி வரிகள் இல்லை, செய்யுளின் முதல் வரிகள் என்று நான் நினைக்கிறேன். அது இவ்வாறு உள்ளது. நாம் சமுத்திரத்தை மையினால் நிறைத்து ஆகாயத்தை தோல் காகிதமாக்கினாலும் அந்த செய்யுள் எங்கே கண்டுபிடிக்கப்பட்டது என்று உங்களுக்கு தெரியுமா? பைத்தியக்கார ஒரு பைத்தியக்கார சீர்திருத்த நிலையத்தின் சுவற்றில் எழுதப்பட்டிருந்தது.
No man can never ever explain that love of God. Oh, it can never be told.
Hallelujah.
What he did for us.
Glory.
Ah, how could you place one merit out there? It's his grace from beginning to end.
எந்த மனிதனுமே தேவனுடைய அன்பை ஒருபோதும் விளக்கி கூற முடியாது. ஓ, அவர் நமக்காக என்ன செய்தார் என்று ஒருபோதும் கூறப்பட முடியாது. என்ன, நீங்கள் எப்படி அங்கே ஒரு தகுதியை பொருத்த முடியும்? அது துவக்கத்திலிருந்து முடிவு வரை அவருடைய கிருபையாய் உள்ளது.
I was lost, undone, and helpless, no good, nothing about it. And he, by his grace, come and saved us.
Amen.
Oh, my. That's my Lord. That's his love. That's his goodness.
நான் காணாமற் போனேன், அதமானேன், உதவியற்றவனாய், எந்த நன்மையுமின்றி, அதை குறித்து ஒன்றுமே இல்லாதிருந்தேன். அவர் தம்முடைய கிருபையினால் வந்து என்னை ரட்சித்தார். ஓ, என்ன, அது அவருடைய, அது என்னுடைய கர்த்தர், அது அவருடைய அன்பு, அது அவருடைய நன்மையாய் உள்ளது.
Now we got about 7 minutes and about 15 questions. But do you think it is right for women to do personal work outside the church? Yes. That's just a question, just a, not a scriptural question, but certainly I do. Yes, sir. We're all workers together. Women have their places, and certainly they do. Yes, sir. Just do all the personal work you can do, and God will bless you for it.
இப்பொழுதோ நமக்கு கிட்டத்தட்ட 7 நிமிடங்கள் உள்ளன. ஆனால் கிட்டத்தட்ட 15 கேள்விகள் இருக்கின்றன. சபைக்கு வெளியே ஸ்திரீகள் தனிப்பட்ட முறையில் வேலை செய்வது சரி என்று நீர் நினைக்கிறீரா? ஆம், அது ஒரு கேள்வியாகும். வெறுமென ஒரு, அதாவது ஒரு வேத பிரகாரமான கேள்விகள். ஆனால் நிச்சயமாகவே நான் சரி என்றே கருதுகிறேன். ஆம் ஐயா, நாம் எல்லோருமே ஒருங்கே பணிபுரிகிறவர்களாக இருக்கிறோம். ஸ்திரீகள் அவர்களுடைய ஸ்தானங்களை உடையவர்களாக இருக்கிறார்கள். நிச்சயமாகவே அவர்கள் அதை செய்கிறார்கள். ஆம் ஐயா, உங்களால் செய்ய முடிந்த எல்லா தனிப்பட்ட வேலையையும் அப்படியே செய்யுங்கள். தேவன் அதற்காக உங்களை ஆசீர்வதிப்பார்.
Please explain the Trinity. How can the Son sit at the right hand of the Father, interceding for the to the Father, if they are not two persons?
சரி, இப்பொழுது நாம் பார்ப்போம். தயவு கூர்ந்து திரித்துவத்தை விளக்கிக் கூறவும். பிதா குமாரன் இரண்டு நபர்களா இல்லை என்றால் எப்படி குமாரன் பிதாவின் வரது பாரசத்தில் வீற்றிருந்து பிதாவினிடத்தில் பரிந்து பேச முடியும்?
Well, beloved friend, that's a revelation. If Jesus said, I am a father of one, then how can they be two? See? Now, they're not two. A woman once said to me, and I was explaining that, said, you and your wife are two, yet you're one. I said, but God and the Son is different from that.
நல்லது. அன்புக்குரிய நண்பனே, அது ஒரு வெளிப்பாடாய் உள்ளது. இயேசு, நானும் பிதாவும் ஒன்றாயிருக்கிறோம் என்றார். அப்படியானால் எப்படி அவர்கள் இருவராயிருக்க முடியும்? புரிகிறதா? இப்பொழுது அவர்கள் இருவர் அல்ல. நான் அதை விளக்கிக் கொண்டிருந்த போது ஒருமுறை ஒரு ஸ்திரீ இடத்தில், நீரும் உம்முடைய மனைவியும் இருவராயிருக்கிறீர்கள், அதே சமயத்தில் நீங்கள் ஒன்றாயிருக்கிறீர்கள் என்று கூறினாள். அப்பொழுது நான், ஆனால் தேவன் மற்றும் குமாரன் என்பது அதிலிருந்து வித்தியாசமாய் உள்ளது.
See, I said, you see me? Yes. Do you see my wife? No. I said, then father and son is different. Jesus said, when you see me, you have seen the father. See?
பாருங்கள் என்று கூறினேன். மேலும் நான், நீங்கள் என்னை காண்கின்றீர்களா என்று கேட்டேன். அதற்கு அவளோ ஆம் என்றாள். அப்பொழுது நான், நீங்கள் என்னுடைய மனைவியை காண்கின்றீர்களா என்று கேட்டேன். அதற்கு அவளோ இல்லை என்று கூறினாள். அப்பொழுது நான், அப்படியானால் பிதாவும் குமாரனும் என்பது இந்த கருத்திற்கு வித்தியாசமானது. இயேசுவோ, நீங்கள் என்னை காணும்போது நீங்கள் பிதாவை கண்டுவிட்டீர்கள் என்றாரே என்று கூறினேன். புரிகிறதா?
The Father and the Son, the Father was Almighty Jehovah God dwelling in a tabernacle called Jesus Christ, which was the anointed Son of God. Jesus was a man. God is a spirit. And no man has seen God at any time. But the only begotten of the Father has declared him.
பிதா குமாரன். பிதா சர்வ வல்லமையுள்ள யெகோவா தேவன். அபிஷேகிக்கப்பட்ட தேவகுமாரனாயிருந்த இயேசு கிறிஸ்து என்று அழைக்கப்பட்ட ஒரு கூடாரத்தில் வாசம் செய்து கொண்டிருந்தார். இயேசு ஒரு மனிதனாயிருந்தார். தேவன் ஒரு ஆவியாயிருந்தார். தேவனை ஒருவனும் ஒரு காலம் கண்டதில்லை. பிதாவின் வடியில் இருக்கிற ஒரே பேரான குமாரனை அவரை வெளிப்படுத்தினார்.
His personality, his being, his deity, whatever he was God. He was nothing less or nothing more than God, yet he was a man. He was a man, a house that God dwelt in. That's right. He was God's dwelling place.
அவருடைய தனித்தன்மை, அவருடைய அமைப்பு, அவருடைய தெய்வத்துவம், அவர் என்னவாயிருந்தாலும் அவர் தேவனாயிருந்தாரே. அவர் தேவனே அல்லாமல் வேறொன்றுமாயிருக்கவில்லை. அதே சமயத்தில் அவர் ஒரு மனிதனாயிருந்தார். அவர் ஒரு மனிதனாய் தேவன் உள்ளே வாசம் செய்த ஒரு வீடாயிருந்தார். அது உண்மை. அவர் தேவனுடைய வாசஸ்தலமாயிருந்தார்.
Now, if you want some scriptures on that, Brother Neville, if you'd get me St. Mark 14:62, and Sister Woods, you get me Ephesians 1:20. Somebody else have a Bible? Oh, raise up your hand.
இப்பொழுது உங்களுக்கு அதன் பேரிலான சில வேத வாக்கியங்கள் தேவையானால், சகோதரன் நெவில், நீர் எனக்காக மார்க் 16:42 எடுத்தால் நலமாயிருக்கும். சகோதரி உட்டவர்களே, நீங்கள் எனக்காக எபேசியர் 1:20 எடுங்கள். வேறு யாரேனும் ஒரு வேதாகமத்தை வைத்துள்ளீர்களா? நல்லது. உங்களுடைய கரத்தை உயர்த்துங்கள்.
Sister Arnold, you got one back there? All right, you get me Acts 7:55. All right, Mark 14:62, Brother Neville, and Sister Woods is Ephesians 1:20, Acts 7:55, Sister Arnold.
சகோதரி ஆர்னால், நீங்கள் எங்கே பின்னால் ஒன்றை வைத்துள்ளீர்களா? சரி, நீங்கள் எனக்கு அப்போஸ்தலர் 7:55 எடுங்கள். சரி, மார்க் 14:62, சகோதரர் நெவில், சகோதரி உட் அவர்களுடையதோ எபேசியர் 1:20 ஆகும். அப்போஸ்தலர் 7:55 சகோதரி ஆர்னால்ட் அவர்கள்.
All right. Do you have it, Brother Neville? All right, read now.
And Jesus said, I am, and ye shall see the Son of Man sitting on the right hand of power and coming in the clouds of heaven.
சரி, சகோதரர் நெவில், நீங்கள் அதை எடுத்து வைத்துள்ளீர்களா? சரி, இப்பொழுது வாசியுங்கள்.
All right. Now, what's the first phrase there? Jesus said, I am. I am. Who was the I am? There has never been a man in all the world could interpret it. Even you who read the lexicons and so forth, there has never been a man who could make out it's J-V-H-U.
சரி, இப்பொழுது அங்கே முதல் சொற்றொடரை கவனியுங்கள். இயேசு நான் அவர்தான் என்றார். நான் அவர்தான். நான் அவர்தான் என்பது யாராயிருந்தது? உலகத்தில் எந்த மனிதனுமே அதை ஒருபோதும் வியாக்கியானிக்க முடியவே இல்லை. கிரேக்க வேதாகம அகராதி போன்றவற்றை வாசிக்கிற நீங்களும் கூட எந்த ஒரு மனிதனாலும் அதை சேர்த்து உச்சரித்து கூற முடியவில்லை. அது ஜே வி எச் யூ என்று உள்ளது.
And even the Hebrew scholars could never pronounce it. That burning bush there that day when he met with Moses. It was J-V-H-U, so they pronounced it J-O-H, Jehovah. But it isn't Jehovah. J-V-H-U. See? No one knows.
எபிரேய வேத பண்டிதர்களாலும் அதை ஒருபோதும் உச்சரிக்க முடியவில்லை. அங்கே அந்த எரிகிற முச்சடியில் அந்த நாளில் அவர் மோசேயை சந்தித்த போது அது ஜே வி எச் யூ என்பதாக இருந்தது. ஆகையால் அவர்கள் அதை ஜெகோ ஜெகோவா என்று உச்சரித்தனர். ஆனால் அது எகோவா என்பதாக இருக்கவில்லை. ஜே வி எச் யூ பாருங்கள், எவருமே அறியார்.
And he said, well, Moses couldn't make it out. He said, who can I say? He said, say, I am sent you. I am. Now what? I am is the present tense. Not I was or I will be. I am. Now, he said this will be a memorial through all generations. I am.
நீங்களோ பரவாயில்லை, மோசேயினாலும் அதை உச்சரித்து கூற முடியவில்லையா என்று கேட்கலாம். மோசே, என்னை அழைப்பிறது யார் என்று நான் கூற முடியும் என்று கேட்டான். அதற்கு அவரோ, இருக்கிறேன் என்பவர் என்னை உங்களிடத்திற்கு அனுப்பினார் என்று கூறு, இருக்கிறவராக இருக்கிறேன் என்றார். இப்பொழுது கவனியுங்கள், நான் இருக்கிறேன் என்பது ஒரு நிகழ்காலமாய் உள்ளது. நான் இருந்தேன் அல்லது நான் இருப்பேன் என்பதல்ல, நான் இருக்கிறேன். இப்பொழுது அவர் நான் இருக்கிறேன் என்ற இது எல்லா தலைமுறையினுடாகவும் ஒரு ஞாபக சின்னமாய் இருக்கும் என்றார்.
Now look at Jesus standing here at the feast that day. They said, we know now you're crazy. Right words, you're mad. Mad is crazy. We know you're crazy. You're Samaritan, you got a devil. St. John the 6th chapter.
இப்பொழுது இயேசு பண்டிகை நாளிலே அங்கே நின்றதை கவனியுங்கள். அவர்கள், நீ பைத்தியம் என்பதை இப்பொழுது நாங்கள் அறிவோம் என்றார்கள். சரியான வார்த்தைகளில் கூறினால் நீ பித்து பிடித்தவன் என்றனர். பித்து என்றால் பைத்தியம் என்பதாகும். நீ பைத்தியம் பிடித்தவன் என்பதை நாங்கள் அறிவோம். நீ ஒரு சமாரியன், உனக்கு பிசாசு பிடித்துள்ளது என்றனர். பரிசுத்த யோவான் 6வது அதிகாரம்.
And he said, now you say that you're seen Abraham and you're a man not over 50 years old. He might look a little old for his age, but he's only 30, but his work. Said, you mean that you're a man not over 50 years old and say you seen Abraham? We know you're crazy now. See? He said, before Abraham was, I am.
அவர்களோ, இப்பொழுது நீ ஆபிரகாமை கண்டேன் என்று கூறுகிறாயே, உனக்கு இன்னும் 50 வயதாகவில்லையே என்று கேட்டனர். அவர் தன்னுடைய வயதில் சற்று வயோதிகரை போன்று காணப்பட்டிருக்கலாம். ஆனால் அவர் 30 வயதுடராய் மட்டுமே இருந்தார். ஆனால் அவருடைய ஊழியத்தின் நிமித்தம் அவ்வாறு வயோதிகரை போன்று இருந்திருக்கலாம். அப்பொழுது அவர்கள், 50 வயது நிரம்பாத ஒரு மனிதனாக இருக்கிற நீ ஆபிரகாமை கண்டதாக கூறுகிறாயே என்று கேட்டனர். மேலும், நீ பைத்தியம் பிடித்தவன் என்பதை எப்பொழுது நாங்கள் அறிவோம் என்றனர். பார்த்தீர்களா? அதற்கு அவரோ, ஆபிரகாம் உண்டாகிறதற்கு முன்னமே நான் இருக்கிறேன் என்றார்.
I am. He was the great I am. Here he is telling these Jews again. See? I am. And when you see me coming at the right hand of the power. Is that right? Read that again, brother.
When you see the Son of Man sitting on the right hand of power and coming in the clouds of heaven.
நான் இருக்கிறேன். அவர் நான் இருக்கிறேன் என்று மகத்தானவராக இருந்தார். இங்கே அவர் இந்த யூதர்களிடத்தில் மீண்டும் பாருங்கள், நான் இருக்கிறேன் என்று கூறிக்கொண்டிருக்கிறார். வலது பாரசத்தில் வீற்றிருக்கிற நான் வருவதை நீங்கள் காணும் போது, அது சரிதானே சகோதரனே? அதை மீண்டும் வாசியுங்கள்.
Read yours now, sister Woods. Yes, ma'am.
சகோதரி உட் அவர்களே, இப்பொழுது உங்களுடைய வாசியுங்கள். ஆமாம்மா.
All right, read your sister. See, just the same.
சரி சகோதரியே, உங்களுடையதை வாசியுங்கள். பாருங்கள், அது அதே விதமாக உள்ளது.
I see. God couldn't have a big right hand. See? And Jesus standing on his right hand. The right hand means the authority. See? Just for instance, if I was a full sway of the church, I was a bishop of some sort, and Brother Neville took my place, he'd be my right hand. See? That means he would be at my right hand.
இப்பொழுது நீங்கள் பாருங்கள், தேவன் ஒரு பெரிய வலதுகரத்தை உடையவராய் இருந்திருக்க முடியாது. பாருங்கள், இயேசுவானவர் அவருடைய வலது பாரிசத்தில் இருக்கிறார். வலது பாரிசம் என்பது அதிகாரத்தையே பொருட்படுத்துகிறது. புரிகிறதா? உதாரணமாக, நான் சபை அதிகாரம் முழுவதையும் உடையவராய் இருந்தாலும், அல்லது நான் ஒரு விதமான ஒரு பேராயராய் இருந்தாலும், சகோதரன் நெவில் என்னுடைய ஸ்தானத்தை எடுத்துக்கொண்டு அவர் என்னுடைய வலக்கையாயிருப்பார். பாருங்கள், அதன் பொருள் அவர் என்னுடைய வலக்கரமாய் இருப்பார் என்பதே ஆகும்.
Now Jesus is at the right hand of the power. Now he says so here in Ephesians when he's explaining. He's at the right hand of the power. All the powers in heavens and earth, he said after his resurrection, is given unto my hands. I have all the power in heavens and in earth.
இப்பொழுது இயேசு வலது பாரிசு வல்லமையில் இருக்கிறார். இப்பொழுது அவர் அவர்னமாய் கூறுகிறார். இங்கே எபேசியரில் அவர் அதை விளக்கி கூறிக்கொண்டிருந்த போது அவர் வலது பாரிசத்தின் வல்லமையில் இருக்கிறார். வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் அவருடைய உயிர்த்தெழுதலுக்கு பிறகு அவர் கூறினார், எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது, நான் வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரத்தையும் உடையவராக இருக்கிறேன்.
Go ye therefore teach all nations, baptize them into the name of the Father, the Son, and Holy Ghost, teach them to observe all things which I have commanded you, lo, I'm with you always, the end of the world. All the power in heavens and earth.
ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்தாவியின் நாமத்தில் அவர்களுக்கு ஞானஸ்தானம் கொடுத்து நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கை கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்றார். வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும்.
Where is that? If there's a God up there besides him, he's powerless. See? There could be no other God. All the powers of the heavens and earth lays in his hand. So you see, standing on the right hand, as the person asked the question, doesn't mean, now look, the body, God is a spirit. How many understands that? Say amen.
அவரை தவிர மற்றொரு தேவன் அங்கே இருந்தால் அவர் வல்லமையற்றவராயிருப்பாரே. பாருங்கள், அங்கே மற்றொரு தேவனே இருக்க முடியாது. வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் அவருடைய கரத்தில் இருக்கிறது. ஆகையால் நீங்கள் பாருங்கள், அவர் வலது பாரிசத்தில் நின்று கொண்டிருக்கிறார். அந்த நபர் கேள்வி கேட்டுள்ளது போல அதனையே அது பொருட்படுத்துகிறது இல்லை. இப்பொழுது பாருங்கள், சரீரம் அதாவது தேவன் ஆவியாயிருக்கிறார். ஆம், எத்தனை பேர் அதை புரிந்து கொள்கிறீர்கள்? அப்படியானால் ஆமே என்று கூறுங்கள்.
God is a spirit. Jesus is a man. And Jesus was God made flesh. Jesus was, we can never see God. See, he's a spirit. You can't see spirit. No man has seen God at any time. No man couldn't see God.
தேவன் ஆவியாயிருக்கிறார். இயேசு மனிதனாயிருக்கிறார். இயேசு மாம்சத்தில் வெளிப்பட்ட தேவனாயிருந்தார். நாம் ஒருபோதும் தேவனை பார்க்க முடியாது. பாருங்கள், அவர் ஆவியாயிருக்கிறார். உங்களால் ஆவியை பார்க்க முடியாது. தேவனை ஒருவரும் ஒரு காலம் கண்டதில்லை. எந்த மனிதனாலும் தேவனை காண முடியாது.
And let me say this, you've never seen me. You've never seen me in all your life and you never will see me. Now try it. You see this body that declares this person is in here. Now this body doesn't have eternal life, but this spirit has eternal life.
நான் இதை கூறுவேனாக, அதாவது நீங்கள் என்னை ஒருபோதும் கண்டதில்லை. நீங்கள் உங்கள் ஜீவியை முழுவதிலுமே என்னை ஒருபோதும் கண்டிருக்கவில்லை. நீங்கள் என்னை ஒருபோதும் காணவே மாட்டீர்கள். அது உண்மை. இந்த நபரை அறிவிக்கிற இந்த சரீரத்தையே நீங்கள் காண்கிறீர்கள். அது இங்கே உள்ளே இருக்கிறது. இப்பொழுது இந்த சரீரம் நித்திய ஜீவனை உடையதாக இருக்கவில்லை. ஆனால் ஆவியோ நித்திய ஜீவனை உடையதாக இருக்கிறது.
This body will go back, but it'll come forth again in its likeness, just like a grain of wheat goes into the ground. Christianity is based upon resurrection, not replacement. Resurrection. The same Jesus went down, the same Jesus come back. If you go down red-headed, you come back red-headed. If you go down black-headed, you come up black-headed. See, it's resurrection.
இந்த சரீரம் திரும்பி போய்விடும். ஆனால் அது இதில் உள்ளதை போன்ற ஒத்த தன்மையாய் மீண்டும் வரும். அதாவது ஒரு கோதுமை மணியானது நிலத்திற்குள் செல்வது போன்றேயாகும். கிறிஸ்தவ மார்க்கம் உயிர்த்தெழுதலின் பேரில் சார்ந்ததாய் உள்ளதே என்று அதற்கு பதிலாக வேறொன்றை மாற்றுவது அல்ல. உயிர்த்தெழுதல் இயேசு மரித்து கீழே சென்ற விதமாகவே அதே விதமாகவே இயேசு திரும்பி வந்தார். நீங்கள் சிகப்பு தலையினை உடையவராய் மரித்து கீழே சென்றால் நீங்கள் திரும்பவும் சிகப்பு தலையினை உடையவராகவே வருவீர்கள். நீங்கள் கருப்பு தலையினை உடையவராக மரித்து கீழே சென்றால் நீங்கள் கருப்பு தலையோடு திரும்ப எழும்பி வருவீர்கள். பாருங்கள், அது ஒரு உயிர்த்தெழுதலாய் உள்ளது.
When you go to Eden, I asked the doctor that not long ago. I said, why is it? When I was 16 years old, every time I eat, I renew my life. So that's right. You take in new cells every time you eat the flesh, food makes blood cells. And that blood cell makes you get stronger. That's how you live.
நீங்கள் புசிக்கும் போது நான் அதை குறித்து மருத்துவரிடத்தில் கேட்டேன். அண்மையில் நான் 16 வயதாக இருந்தபோது ஒவ்வொரு முறையும் நான் புசிக்கும் போது நான் என்னுடைய ஜீவனை புதுப்பித்துக் கொள்கிறேனா என்று கேட்டேன். அதற்கு அவரோ, அது உண்மையே என்றார். நீங்கள் ஒவ்வொரு முறையும் புசிக்கும் போது புதிய உயிரணுக்களை உள்ளே எடுத்துக் கொள்கிறீர்கள். மாம்சம் அதை உண்டு பண்ணுகிறது இல்லை, ஆகாரம் இரத்த அணுக்களை உண்டு பண்ணுகிறது. அந்த இரத்த அணுக்கள் உங்களை பலமுள்ளவர்களாக்குகிறது. அந்த விதமாகத்தான் நீங்கள் ஜீவிக்கிறீர்கள்.
Then something has to die every time for you to live. Every day something dies. If you eat meat, the cow died, or whatever you eat, and the fish died, or the wheat died that made the bread, the potato died that made the potato, and every form of life, you can only live through dead substance.
அதன் பின்னர் நீங்கள் உயிர் வாழ்வதற்காக ஏதோ ஒன்று ஒவ்வொரு முறையும் மரிக்க வேண்டும். ஒவ்வொரு நாளும் ஏதோ ஒன்று மரிக்கிறது. நீங்கள் இறைச்சியை புசிக்கும் போது பசுமாடு மரித்து விடுகிறது, அல்லது நீங்கள் எதை புசித்தாலும் மீன் மரிக்கிறது, அல்லது ரொட்டியை உண்டு பண்ண கோதுமை மரிக்கிறது, உருளைக்கிழங்கை உண்டு பண்ண உருளைக்கிழங்கு மரித்து விடுகிறது. ஜீவனின் ஒவ்வொரு ரூபமும் நீங்கள் மரித்த பொருள்களினூடாக மாத்திரமே உயிர் வாழ முடியும்.
And you can only live eternally because something died, Jesus. Not because you joined church, not because you were baptized, not because you professed Christianity, but because you accepted the life of Jesus Christ that was blood that was shed for you, and you accept him as your personal savior.
ஏதோ ஒன்று மரித்த காரணத்தினால் மாத்திரமே உங்களால் நிச்சயமாக வாழ முடியும். அது இயேசுவாகும். நீங்கள் சபையை சேர்ந்து கொண்ட காரணத்தினால் அல்ல, நீங்கள் ஞானஸ்தானம் பண்ணப்பட்ட காரணத்தினால் அல்ல, நீங்கள் கிறிஸ்தவ மார்க்கத்தை ஒப்புக்கொண்ட காரணத்தினால் அல்ல, உங்களுக்காக சிந்தப்பட்ட ரத்தமான இயேசு கிறிஸ்துவின் ஜீவனை நீங்கள் ஏற்றுக்கொண்ட காரணத்தினாலேயாம். நீங்கள் அவரை உங்களுடைய சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டீர்கள்.
Now notice, I ask this, I want to ask you this. Look at this, it's beautiful. Maybe I've taught on it before, I don't know here. Preaching everywhere you forget what you said at certain places.
இப்பொழுது கவனியுங்கள், நான் இதை கேட்கிறேன், நான் இதை உங்களிடத்தில் கேட்க விரும்புகிறேன். இதை நோக்கி பாருங்கள், இது அழகாய் உள்ளது. ஒரு கால் நான் அதன் பேரில் இங்கே இதற்கு முன்பு பிரசங்கித்திருக்கலாம், எனக்கு தெரியவில்லை. எங்கும் பிரசங்கிக்கும் போது நீங்கள் ஒரு குறிப்பிட்ட இடங்களில் என்ன கூறினீர்கள் என்பதை நீங்கள் மறந்து விடுவீர்கள்.
But why is it then? Now I guess Sister Smith, I don't know whether I knew Brother Fleeman that far back or not. Tryphena, I remember her when she was a little girl. You remember me. When I used to be, was a little short, heavy set, black wavy hair.
இப்பொழுது நான் நினைக்கிறேன், சகோதரி ஸ்மித், எனக்கு தெரிந்த சகோதரன் ஃபிலிமன் அங்கு பின்னால் இருக்கிறாரா அல்லது இல்லையா என்று எனக்கு தெரியவில்லை. திரிபேனாள், அவள் ஒரு சிறு பெண்ணா இருந்தபோது அவளை எனக்கு நினைவிருக்கிறது. உங்களுக்கும் என்னை நினைவிருக்கும். நான் முன்பெல்லாம் சற்று குட்டையாக, பருமனாக, கருமையான வளைவளைவான முடியினை
உடையவனாயிருந்தேன். But I just thought, oh my, I thought if you could put this thing on my back, I'd walk down the street with it. Sure, nothing bothered me.
நான் முன்பு குத்து சண்டையிடுவது வழக்கம். ஓ, அப்பொழுது உலகத்திலேயே நான் ஒரு பகட்டான ஆடம்பரமான மனிதன் என்று என்னை குறித்து எண்ணிக்கொண்டேன். ஓ, நான் யாருமே என்னை அடித்துவிட முடியாது இல்லையா என்று எண்ணியிருந்தேன். ஆனால் நான் அதன் பேரில் ஏமாற்றம் கொண்டேன். நீங்கள் பாருங்கள், இப்பொழுது நான் அப்படி, அதாவது ஓ என்ன என்று எண்ணி பார்த்தேன். மேலும் நான், நீங்கள் இந்த பொருளை என்னுடைய முதுகின் மேல் வைத்தால் நான் அதனோடு வீதியில் நடந்து சென்று விடுவேன் என்று எண்ணியிருந்தேன். நிச்சயமாகவே எந்த காரியமும் என்னை தொலைப்படுத்தவில்லை.
And every time I eat, I got bigger and stronger. All the time. Every time I put new life in, I eat cabbage, potatoes, and beans and meat just like I do today. And I got stronger and bigger all the time. And when I got to be about 25, I eat better now than I did then. You all know me, know that. I can eat better now. All of us are.
ஒவ்வொரு முறையும் நான் சாப்பிடும்போது நான் எல்லா நேரத்திலுமே பெரியவனாகவும் பலமுள்ளவனாகவும் ஆனேன். ஒவ்வொரு முறையும் நான் உள்ளே, அதாவது புதிய ஜீவனை பெற்றுக் கொள்வேன். நான் இன்றைக்கு செய்வது போன்று நான் முட்டைகோஸ், உருளைக்கிழங்கு, அவரை, இறைச்சி முதலியவற்றை சாப்பிட்டேன். நான் எல்லா நேரத்திலும் பலமுள்ளவனாகவும் பெரியவனாகவும் ஆனேன். நான் ஏறக்குறைய 25 வயதுடனாக இருந்தபோது நான் அப்பொழுது புசித்ததை விட இப்பொழுது நன்றாக புசிக்கிறேன். உங்கள் எல்லோருக்கும் எனக்கு தெரியும், அவ்வாறு புசிப்பதும் தெரியும். என்னால் இப்பொழுது நன்றாக புசிக்க முடிகிறது. நாம் எல்லோருமே நன்றாக புசிக்கிறோம்.
But why is it, Brother Egan, man, if I am still eating better food, more of it, better vitamins and everything, and the more I eat, I gradually dwindle away, and now I'm coming an old stoop-shouldered man, bald-headed and turning gray, and hands wrinkling, face pinching, shoulders going down of a morning. It's hard to get up
ஆனால் சகோதரன் ஈகன், இது ஏன் இவ்வாறு உள்ளது? ஆகையால் நான் இன்னும் நல்ல உணவினை அப்பொழுது புசித்ததை விட மேலான ஊட்டச்சத்துக்களையும் மற்றுமுள்ள ஒவ்வொன்றையும் புசித்துக் கொண்டிருக்கிறேன். நான் அதிகமாக புசித்தாலும் நான் படிப்படியாக தளர்வுற்று போகிறேனே. இப்பொழுது நான் குனிந்த தோள்பட்டைகளை உடையவனாய், வயோதிகனாய், வழுக்கு தலையனாய் நரைமுடியாக மாறி கைகள் சுருக்கங்கொள்ள முகத்திலோ குழிவிழுந்து தோள்பட்டையில் தொகிக் கொண்டிருக்க ஒவ்வொரு நாள் காலையும் எழுந்திருக்க கடினமானவனாகவும் ஆய்கொண்டு வருகிறேன். ஓ
என்ன, if I'm pouring water out of a jug into a glass that gets half full and then starts going down all the time instead of coming up, the more I pour it, the faster it goes down. There you are. You couldn't prove it scientific if you had to. This book's the only thing to prove it. God has appointed. It's an appointment. God's seen us coming.
அது ஏன் இப்படி ஆகிறது? நான் ஒவ்வொரு முறை புசிக்கும் போதும் நான் என்னுடைய ஜீவனை புதுப்பித்தாலும் ஏன் இப்படி ஆகிறது? நான் ஒரு கூஜாவில் இருந்து ஒரு கண்ணாடி குடுவைக்குள்ளாக தண்ணீரை ஊற்றிக் கொண்டிருந்தால் அப்பொழுது அதே தண்ணீர் பாதி அளவுதான் நிரம்புகிறது. அப்பொழுது தண்ணீரின் அளவு உயர்வதற்கு பதிலாக அதே தண்ணீர் மாறி மாறி ஊற்றும் போது எல்லா நேரத்திலுமே குறைய துவங்குகிறது. நான் உள்ளே அதிகமாக ஊற்றினால் அது வேகமாக குறைய துவங்குகிறது. அங்குதான் உங்கள் காரியமே உள்ளது. உங்களால் அதை விஞ்ஞானபூர்வமாக நிரூபிக்க முடியாது. இந்த புத்தகம் மாத்திரமே தேவன் அதை நியமித்திருக்கிறார் என்று நிரூபிக்கும்படியானதாய் உள்ளது. அது ஒரு நியமனமாய் உள்ளது. தேவன் நம்முடைய வளர்ச்சியை கண்டார்.
You older women, maybe some of your husbands and your wives may be gone on. That doesn't bother anything. Hallelujah. Amen. They're just across the curtain yonder waiting. Amen. Absolutely.
வயோதிக மனிதராகிய உங்களைத்தான், வயோதிக ஸ்திரீகளாகிய உங்களைத்தான், உங்களில் சிலருடைய உங்களுடைய கணவன்மார்கள் உங்களுடைய மனைவிகள் மரித்து போயிருக்கலாம். அது எந்த காரியத்தையும் தொல்லைப்படுத்துகிறதில்லை. அல்லேலூயா. அவர்கள் முற்றிலுமாக காலத்தின் திரைக்கப்பால் கடந்து போய் காத்திருக்கிறார்கள்.
And they're longing to be with you again. Right? Certainly they are. They're longing to be together again. The Bible said they are the souls under the altar crying, Lord, how long? They're not in the right state.
அவர்கள் மீண்டும் உங்களோடு இருக்க வாஞ்சித்துக் கொண்டிருக்கிறார்கள். அது உண்மை. நிச்சயமாகவே அவர்கள் அவ்வாறு இருக்கிறார்கள். அவர்கள் மீண்டும் ஒன்று சேர்ந்திருக்க வேண்டும் என்று வாஞ்சித்துக் கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் பலிபீடத்தின் கீழ் உள்ள ஆத்துமாக்களாய் ஆண்டவரே எதுவரைக்கும் என்று சத்தமிட்டு கூப்பிட்டார்கள் என்று வேதம் உரைத்துள்ளது. புரிகிறதா? அவர்கள் தாங்களாகவே அறிந்து கொள்ளும் நிலையில் இல்லை.
God never made us angels. He made us men and women. We'll always be men and women. Because we are a product of God's own intelligence. We can always be men and women.
தேவன் நம்மை ஒருபோதும் தூதர்களாக உண்டாக்கவில்லை. அவர் நம்மை மனிதனாகவும் மனுஷியாகவுமே உண்டாக்கினார். நாம் எப்பொழுதுமே புருஷராகவும் ஸ்திரீயாகவுமே இருப்போம். ஏனென்றால் நாம் தேவனுடைய சொந்த ஞானத்தின் ஒரு உற்பத்தியாயிருக்கிறோம். நாம் எப்போதுமே புருஷரும் ஸ்திரீகளுமாகவே இருக்க முடியும்.
But what was it? See, maybe you think of when you walked out the altar, you and hubby, that we take each other to be lawful wedded wife and live together in the holy state of this matrimony and the praises of God and so forth, and all your testimony you give and your pledge you made.
ஆனால் இது என்ன செய்கிறது பாருங்கள். நீங்கள் கணவனோடு பீடத்தண்டை நடந்து சென்று நாம் ஒருவரை ஒருவர் ஏற்றுக்கொண்டு சட்டப்படியான மனம் புரிந்த மனைவியாய் இருக்கும்படி தேவனுடைய கிருபையினால் இந்த பரிசுத்த விவாகத்தில் ஒன்று சேர்ந்து வாழ நீங்கள் அளித்த உங்களுடைய சாட்சியையும் நீங்கள் கூறின உங்களுடைய வாக்குறுதியையும் ஒரு கால் நீங்கள் நினைத்து பார்க்கலாம். நீங்கள் அறிந்துள்ள நீங்கள் இருவருமே கவனிக்க துவங்கின முதல் காரியம், அவள் நேராக பளபளப்பான தலைமுடியோடு இருந்ததும் அம்மா அவள் அழகாகவும் சிறு பழுப்பு நிற கண்களோடு அல்லது நீல நிற கண்களோடு அல்லது அது என்னவா இருந்ததோ அதை பார்க்கிறீர்கள். ஓ, நீங்கள் எப்படியாக அவளை நோக்கி
பார்த்தீர்கள்?
நீங்களோ வெளியே நடந்து போய் நீங்கள் தந்தையை பார்த்து இப்பொழுது அவர்களுடைய தோள்பட்டைகள் நேராக இருப்பதை பார்த்தீர்கள். கொஞ்சம் கடித்த அவைகளோ தொங்க துவங்குகின்றன. அம்மாவோ நரைத்த தலையினை உடையவளாகி முடக்குவாதம் போன்றவை உண்டாக கொஞ்சம் கடித்தவள் மரித்து போனாள் அல்லது அவர் மரித்து போனார்.
What was it? When God seen you stand there, he said, that's it. That's the way I want you. All right, death, you come on, but you can't take them. I'll let you.
அது என்னவா இருந்தது? நீங்கள் அங்கே நின்று கொண்டிருந்ததை தேவன் கண்டு அவர் அதுதான் இது, அந்த விதமாகத்தான் எனக்கு வேண்டும் என்றார். சரி, மரணமே நீ வா, ஆனால் நான் உன்னை அனுமதிக்கும் வரை உன்னால் அவர்களை எடுத்துக் கொள்ள முடியாது.
Job knew that God loved him. And notice, He cannot take you. He said, you've got it at your hands, but you don't take his life. And then the first thing you know, shoulders begin to stoop, and after a while, you were gone. What was it happened?
Oh, நான் யோபுவை குறித்து எண்ணி பார்க்கிறேன். ஆம், தேவன் கீழ்நோக்கி பார்த்துக் கொண்டிருந்தார். தேவன் யோபுவை நேசித்தார் என்பதை அவன் அறிந்திருந்தான். சாத்தானால் உன்னை எடுத்துக்கொள்ள முடியாது என்பதை கவனி. அவர், நீ அவனை உன்னுடைய கரங்களில் எடுத்துக்கொள், ஆனால் நீ அவனுடைய ஜீவனை மாத்திரம் எடுத்துக் கொள்ளாதே என்றார். அப்பொழுது நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டிய முதல் காரியம் என்னவென்றால், தோள்பட்டைகள் குனிய துவங்கி கொஞ்சம் கடித்து நீங்கள் மறித்து போய் விடுவீர்கள். என்ன சம்பவித்ததா இருந்தது?
Now in the resurrection there won't be one thing that symbols death. There can't be one thing that symbols this earth. Of what? See, you were coming up by the will of God. You had life. Then death set in, take you down.
இப்பொழுது உயிர்த்தெழுதலில் அங்கே மரணத்தின் அறிகுறிகள் என்ற ஒரு காரியமும் இருக்காது. அங்கே இந்த பூமிக்குரிய அறிகுறிகளின் ஒரு காரியமும் இருக்க முடியாது. அதை குறித்து என்னவென்றால் பாருங்கள், நீங்கள் தேவனுடைய சித்தத்தினால் வளர்ந்து கொண்டிருந்தீர்கள். நீங்கள் ஜீவனை உடையவராய் இருந்தீர்கள். அப்பொழுது மரணம் உள்ளே வந்து உங்களை கீழே கொண்டு செல்கிறது.
Eat the same food and everything, drink the same kind of water, everything. But death set in. But the picture's already set.
Amen.
Hallelujah. In the resurrection you'll be life again.
அதே ஆகாரத்தையும் மற்றுமுள்ள ஒவ்வொரு காரியத்தையும் புசித்து அதே விதமான தண்ணீரையே பருகி ஒவ்வொன்றையும் செய்கிறீர்கள். ஆனாலும் மரணம் உள்ளே வருகிறது. ஆனால் காட்சியோ ஏற்கனவே அமைக்கப்பட்டாயிற்று. அல்லேலூயா! உயிர்த்தெழுதலில் நீங்கள் மீண்டும் ஜீவனோடு இருப்பீர்கள்.
And there will be no death, or no resemblance of death, or old age, or cripples, or anything.
Amen.
Immortal will stand in his likeness, perfected forever. Hallelujah. That'd make anybody shout. Especially when you get my age.
அங்கே மரணமே இருக்காது, அல்லது மரணத்துக்குத்த தன்மையே இருக்காது, அல்லது வயோதிகமோ, அல்லது முடமோ, அல்லது வேறெந்த காரியமோ இருக்காது. நாம் அவருடைய சாயலில் அழிவில்லாமல் என்றென்றுமாய் பரிபூர்ணமாக்கப்பட்டவர்களாய் நிற்போம். அல்லேலூயா! ஓ, அது எந்த நபரையும் சத்தமிடச் செய்யும். விசேஷமாக நீங்கள் என்னுடைய வயதை அடையும் போது சத்தமிடச் செய்யும்.
My age is, I guess, when you think of it more than ever. You're just that changing over type, you see. You begin to wonder, what's it all about? What have I done? I look back down here and I think, my goodness, where's it gone to, Lord? Here I'm 48 years old. Two more years will be a half a hundred.
என்னுடைய வயதில் நீங்கள் அதை குறித்து எப்போதும் இருந்ததை காட்டிலும் அதிகமாகவே சிந்திப்பீர்கள் என்று நான் யூகிக்கிறேன். நீங்கள் அந்த மாதிரியான மாறும் நிலையில் இருக்கிறீர்கள். நீங்கள் பாருங்கள், நீங்கள் இதை குறித்தெல்லாம் என்ன, நான் என்ன செய்திருக்கிறேன் என்று வியப்புறத் தூங்குகிறீர்கள். நான் இங்கே திரும்பி கீழ்நோக்கி பார்த்து, என்னே நன்மை, கர்த்தாவே, அவர் எங்கே போயிருக்கிறார்? இதோ நான் 48 வயதுடனாக இருக்கிறேன். இன்னும் 2 வருடங்களில் நான் 600 வயதினை அடைவேன்.
I don't want to win millions and millions of more. God help me. I get ashamed of myself even to come home on a vacation. Think, the harvest is ripe and labors are few. Millions in sin and shame are dying every day. Listen to their call.
நான் மாத்திரம் என்றெல்லாம் நான் எண்ணி பார்க்கிறேன். நான் ஆதாயம் செய்துள்ள ஒரு சில ஆத்மாக்களை அப்படியே நோக்கி பார்க்கிறேன். நான் இன்னும் கோடான கோடி ஆத்மாக்களை ஆதாயம் செய்ய வேண்டும். தேவனே எனக்கு உதவி செய்யும். நான் ஒரு விடுமுறை காலத்தில் கூட வீட்டுக்கு வருவதன் பேரில் நான் என்னை குறித்து வெட்கமடைகிறேன். அதாவது, அறுப்புக்கு வயல்நிலங்கள் விளைந்திருக்கின்றன, வேலையாட்களோ கொஞ்சம். கோடிக்கணக்கானோர் பாவத்திலும் அவமானத்திலும் ஒவ்வொரு நாளும் மறித்துக் கொண்டிருக்கிறார்கள். அவர்களுடைய கூக்குரலுக்கு செவி கொடுக்க வேண்டும் என்பதை சிந்தித்து
பாருங்கள். Standing out there at the airport when they had to have a militia out there to keep them back just to hear the story of Jesus Christ.
நான் அங்கே இரவிலே படுக்கைக்கு செல்லும் போது அப்பால் உள்ள தேசத்தில் உள்ள அந்த ஏழ்மையான அஞ்ஞானிகளின் கூக்குரலை கேட்டேன். நான் ஆகாய விமான நிலையத்தில் நின்று கொண்டிருந்த போது எப்படியாய் ஆயிரக்கணக்கில் அவர்கள் வந்து இயேசு கிறிஸ்துவின் கதையை கேட்பதற்கு என்னை பின்தொடர்ந்து வந்து இழுத்த போது அங்கே அவர்களை பின்னால் தடுத்து நிறுத்த அவர்கள் ராணுவத்தை பயன்படுத்த வேண்டியதாக இருந்தது.
And here we get begging and advertising the paper and everything else to get the very finest places for them to set down the best entertainment with fine singing. They'll come and, I guess that was all right. Don't belong to my faith, though.
நாமோ இங்கே கெஞ்சி செய்தித்தாளில் விளம்பரம் செய்து மற்றுமுள்ள ஒவ்வொன்றையும் செய்து அவர்கள் அமர்வதற்கு மிக அருமையான இடங்களை ஏற்பாடு செய்து மிகச்சிறந்த பொழுதுபோக்கிற்காக அருமையான பாடலை பாட செய்தாலும் அவர்களோ வந்து, பரவாயில்லை, அது என்னுடைய விசுவாசத்தை சேர்ந்திராவிடனும் அது சரியா இருந்தது என்று நான் யூகிக்கிறேன் என்பார்கள்.
Oh, my! How long can it last? It isn't right. And here we are raking off hundreds of billions of tons of food into the garbage can, and then people would gladly receive it. And they're creatures of the earth the same as we are.
ஓ என்னே, அது எவ்வளவு காலம் நீடித்திருக்க முடியும்? அதுவல்ல, இது சரியல்ல. நாமோ இங்கே கோடான கோடி டன் எடையுள்ள ஆகாரத்தை குப்பத்தொட்டியில் கொட்டுகிறோம். அந்த ஜனங்களோ அதை ஏற்றுக்கொள்ள மகிழ்ச்சி அடைவார்கள். நம்மை போன்றே அவர்களும் இப்பூவியின் சிருஷ்டிகளாயிருக்கிறார்கள். என்னே, நாம் நல்லது, அதாவது அது நீண்ட காலத்திற்கு அந்த விதமாக செயல்பட முடியாது.
In 1 John 5 and 7, it said, there are three that bear record in heaven, the Father, the Word, which is the Son, Father, Son, and Holy Ghost, these three are one.
சரி, இப்பொழுது பிதா யாராயிருக்கிறார்? பிதாவும் குமாரனும் ஒன்றாயிருக்கிறார்கள். 1 யோவான் 5:7 கவனியுங்கள், அது பரலோகத்திலே சாட்சியிடுகிறவர்கள் மூவர். பிதா வார்த்தை, அது குமாரனாய் உள்ளது. பிதா, குமாரன், பரிசுத்தாவி என்பவர்களே, இம்மூவரும் ஒன்றாயிருக்கிறார்கள் என்று உரைத்துள்ளது.
There's three that bear record on earth, which is water, blood, and spirit. That's the three elements that came from the body of Christ. They pierced his side. Water came out. Blood came out. Into thy hands I command my spirit. There you are. That's the three elements. These three are not one, but they agree in one.
பூலோகத்திலே சாட்சியிடுகிறவைகள் மூன்று: ஆவி, ஜலம், ரத்தம். அந்த மூன்று மூலக்கூறுகளும் கிறிஸ்துவின் சரீரத்திலிருந்து வந்தன. அவர்கள் அவருடைய விழாவில் உருவ குத்தின போது தண்ணீர் வெளியே வந்தது, ரத்தம் வெளியே வந்தது. உம்முடைய கைகளில் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன் என்றார். அங்குதான் உங்கள் காரியமே உள்ளது. அதுவே அந்த மூன்று மூலக்கூறுகள். இந்த மூன்றும் ஒன்றாயிருக்கவில்லை, ஆனால் அவைகள்
ஒருமைப்பட்டிருக்கின்றன.
பிதா, குமாரன், பரிசுத்தாவி, 1 யோவான் 5:7, இம்மூவரும் ஒன்றாயிருக்கிறார்கள் என்று கூறுகிறது. ஜலம், ரத்தம், ஆவி ஒருமைப்பட்டிருக்கின்றன, ஒன்றாயல்ல, ஆனால் ஒருமைப்பட்டிருக்கின்றன.
So the Father, and the only thing that the body can do, when God can see himself, that through the punishment this body went through, there's the interception right there, see? There's when he sees that blood standing between him and the judgment. Here's his word, said, the day you live, the day you die. And here's Jesus that died, but I took their place. See? I took their place.
ஆகையால் பிதா, சரீரமானது செய்ய முடிந்த ஒரே காரியம், தேவன் தம்மையே காண முடிந்த போது, அதாவது இந்த சரீரம் கடந்து சென்ற தண்டனையினூடாக பார்க்கும் போது, அங்கே இடைவெளி இருந்தது. அங்கே இடைவெளி இருக்கிறது, நீங்கள் பாருங்கள். அப்பொழுது அங்கே அந்த இரத்தமானது அவருக்கும் நியாயத்தீர்ப்புக்கும் இடையே நிற்கிறதை அவர் காண்கிறார். இதோ அவருடைய வார்த்தை, அதை நீ புசிக்கும் நாளில் சாகவே சாவா என்று உரைத்தது. இங்கே இயேசு, ஆனால் நான் அவர்களுடைய ஸ்தானத்தை எடுத்துக்கொண்டேன், பாருங்கள், நான் அவர்களுடைய ஸ்தானத்தை எடுத்துக்கொண்டேன் என்றார்.
Remember my story the other night where I seen the vision of the woman real bad is in the room there? And I was condemned and said, God, why don't you blow the place up? Then he showed me. See? And I walked up to her and told her what had happened.
அன்றொரு இரவு அங்கே அந்த அறையில் உண்மையாகவே மோசமாக இருந்த அந்த ஸ்திரியை குறித்த தரிசனத்தை நான் கண்டபோது கூறின என்னுடைய கதை நினைவிருக்கிறதா? நான் அவளை கடிந்து கொண்டிருந்தேன். தேவனே, நீர் ஏன் அந்த இடத்தையே அடித்து போடக்கூடாது என்றேன். பாருங்கள், அப்பொழுது அவர் எனக்கு காண்பித்தார். அப்பொழுது நான் அவளிடத்தில் நடந்து சென்று என்ன சம்பவித்திருந்தது என்று அவளிடம் கூறினேன்.
Now, just last question. Do you think according to the scriptures that the Jews will accept Christ just before the rapture of the church?
இப்பொழுது இதுவோ என்னுடைய கடைசி கேள்வியாய் உள்ளது. வேத வாக்கியங்களின்படி சபையின் எடுத்துக்கொள்ளப்படுதலுக்கு முன்னர் அந்த யூதர்கள் கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்வார்கள் என்று நீர் நினைக்கிறீரா?
I really believe at the rapture of the church, this is my own opinion, see, and if we had time, we'd take it through, but it's after 9 now. Look, I do believe that the Jews will receive Christ at his second coming.
நான் உண்மையாகவே சபையின் எடுத்துக்கொள்ளப்படுதலை விசுவாசிக்கிறேன். இது என்னுடைய கருத்தாய் உள்ளது. பாருங்கள், நமக்கு நேரம் இருந்தால் நாம் அதனூடாக செல்லலாம். ஆனால் இப்பொழுதோ 9 மணிக்கு மேல் ஆகிவிட்டது. பாருங்கள், யூதர்கள் கிறிஸ்துவின் இரண்டாம் வருகையிலே அவரை ஏற்றுக்கொள்வார்கள் என்று நான் விசுவாசிக்கிறேன்.
Now remember, so that the person would know this, our eyes were blinded, or their eyes were blinded, that we might receive our sight. Anyone knows the scriptures teaches that. Is that right? Paul tells us that we were blinded, that the Jews were blinded, in order that we might receive Christ. See? And we're the wild olive tree which is drafted in by adoption into the tree.
இப்பொழுது நினைவிருக்கட்டும். எனவே அந்த நபர் இதை அறிந்து கொள்வார். நம்முடைய கண்கள் குருடாக்கப்பட்டன இல்லை, நாம் நம்முடைய பார்வையை பெற்றுக்கொள்ளும்படி அவர்களுடைய கண்கள் குருடாக்கப்பட்டன. வேத வாக்கியங்கள் அதை குறித்து உரைக்கின்றன என்பதை எவருமே அறிவர். அது சரியா? அதாவது நம்முடைய நாம் குருடாக்கப்பட்டோம், நாம் கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளும்படி யூதர்கள் குருடாக்கப்பட்டனர் என்று பவுல் நமக்கு சொல்லுகிறான். புரிகிறதா? நாம் புத்திர சுவிகாரத்தினாலே அந்த மரத்திற்குள்ளாக ஒட்டமைக்கப்பட்டிருக்கிற காட்டொழிவு மரமாயிருக்கிறோம்.
Now here's my opinion. I'm just going to give you, they asked me, do you think? Now here's where I think it'll take place. I don't know. Ever what it is, I'm sure that by God's grace and His mercy, we'll be there. See, by His grace.
இப்பொழுது, இதோ என்னுடைய கருத்து. நான் அதை அப்படியே உங்களுக்கு கூறப்போகிறேன். அவர்கள், நீர் அவ்வாறு நினைக்கிறீரா என்று என்னை கேட்கிறார்கள். இப்பொழுது, இந்த விதமாகவே இது சம்பவிக்கும் என்று நான் நினைக்கிறேன். எனக்கு தெரியாது. அது எப்போது என்னவாக இருந்தாலும், தேவனுடைய கிருபையினாலும் அவருடைய இரக்கத்தினாலும் நாம் அங்கே இருப்போம் என்று நான் நிச்சயம் நம்புகிறேன். பாருங்கள், அவருடைய கிருபையின் மூலமாகவே ஆகும்.
Whatever it is, I may not be able to figure it out. But here's what I think. I believe we're at the end time. I believe the Gentiles' age is finishing right now. I believe we're at the close.
அது என்னவா இருந்தாலும் சரி, என்னால் அதை கணித்துக் கூற முடியாமல் இருக்கலாம். ஆனால் இந்த விதமாகத்தான் என்று நான் நினைக்கிறேன். நாம் கடைசி காலத்தில் இருக்கிறோம் என்று நான் விசுவாசிக்கிறேன். புறஜாதியாருடைய காலம் இப்பொழுது முடிவுற்றுக் கொண்டிருக்கிறது என்று நான் விசுவாசிக்கிறேன். நாம் முடிவில் இருக்கிறோம் என்று நான் விசுவாசிக்கிறேன்.
And now the Jews, here's been two things that's always wrong the Jews. They've been blind, they couldn't see it. And because that the Gentiles, for one thing, many times, I talked to a Jew at Benton Harbor, Sister Smith. And you know what he said to me? Over there, one of those Israel places of Israel there, this question about a healing of a blind man.
இப்பொழுது யூதர்கள் இங்கே யூதர்களுக்கு இரண்டு காரியங்கள் எப்பொழுதுமே அநியாயமாக்கப்பட்டு வந்துள்ளன. அவர்கள் குருடா இருந்து வருகின்றனர். அவர்களால் அதை பார்க்க முடியவில்லை. ஏனென்றால் புறஜாதியார். ஏனென்றால் ஒரு காரியம் அநேக முறை, சகோதரி ஸ்மித் அவர்களே, நான் பென்டன் துறைமுகத்தில் ஒரு யூதனிடத்தில் பேசின போது அவன் என்னிடத்தில் என்ன கூறினான் என்று உங்களுக்கு தெரியும் அல்லவா? அங்கே இருந்த அந்த இஸ்ரவேலரின் இடங்களில், அங்கே அந்த இஸ்ரவேலரின் இடங்களில் ஒன்று, அந்த கேள்வியோ ஒரு குருட்டு மனிதனின் சுகமளித்தலை பற்றியதாக இருந்தது.
And he said, you can't cut Jews and you can't cut God in three pieces and give him to a Jew, make him Father, Son, Holy Ghost. Said, you can't do that to a Jew. We're not idolaters. Said, we believe in one God. See?
அப்பொழுது அவர், நீர் யூதனுக்கு துண்டித்து, அதாவது நீர் தேவனை மூன்று துண்டுகளாக துண்டித்து ஒரு யூதனுக்கு அளிக்க முடியாது, அவனிடத்தில் பிதா குமாரன் பரிசுத்த ஆவியாக அளிக்க முடியாது என்றார். மேலும் நீர் அதை ஒரு யூதனிடத்தில் அளிக்க முடியாது, நாங்கள் விக்கிரகாராதனைக்காரர்கள் அல்ல என்றார். அதனைத் தொடர்ந்து நாங்கள் ஒரே தேவனில் விசுவாசம் கொண்டிருக்கிறோம் என்றார். புரிகிறதா?
And you go to making God three, God the Father, God the Son, and God the Holy Ghost, you're certainly blind to Jew right there, because he knows better. He knows better than that. That'd make you an idolater, just as certain as idolatry is. You got three gods.
நீங்களோ பிதாவாகிய தேவன், குமாரனாகிய தேவன், பரிசுத்தாவியாகிய தேவன் என்று தேவனையே மூன்றாக்குகிறீர்கள். நீங்கள் நிச்சயமாகவே அங்கே ஒரு யூதனை குருடாக்குகிறீர்கள். ஏனென்றால் அவன் அதை நன்கு அறிந்துள்ளான். அவன் அதைவிட நன்கு அறிந்துள்ளான். விக்கிரகாராதனை உள்ளது எவ்வளவு நிச்சயமோ அவ்வளவு நிச்சயமாக அது உங்களை ஒரு விக்கிரகாராதனைக்காரனாக்கிவிடும். நீங்கள் மூன்று தேவர்களை உடையவர்களாயிருக்கிறீர்கள்.
You got to make them the self-same God. That's not three gods, it's three offices of the same God. See? God served in the fatherhood, he served in the sonship, and he serves now in the Holy Ghost dispensation. It's the same self-God.
நீங்கள் அவைகளை ஒரே தேவனாக்க வேண்டும். அது மூன்று தேவர்கள் அல்ல, அது அதே தேவனின் மூன்று உத்தியோகங்களாகும். பாருங்கள், தேவன் பிதாத்துவத்தில் ஊழியம் செய்தார், அவர் குமாரத்துவத்தில் ஊழியம் செய்தார், அவர் இப்பொழுது பரிசுத்தாவியின் யுகத்தில் ஊழியம் செய்கிறார். அது அதே மாறாத தேவனாகும்.
That's the reason that we've commissioned to baptize in the name of the Father, Son, Holy Ghost, because not in the name of, in the name, not names, not in the names, or in the name of the Father, in the name of the Son, in the name of the Holy Ghost, but in the name of the Father, Son, and Holy Ghost. See? Recognizing the self-same God being Christ. See? That's who it is. It can't be no other way, see?
அந்த காரணத்தினால்தான் நாம் பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தில் ஞானஸ்தானம் பண்ணப்பட கட்டளையிடப்பட்டோம். ஏனென்றால் ஒரு நாமத்தில் அல்ல, நாமத்தில், நாமங்களில் அல்ல, நாமங்களில் அல்ல, அல்லது பிதாவின் நாமத்தில், குமாரனின் நாமத்தில், பரிசுத்தாவின் நாமத்தில் அல்ல. ஆனால் பிதா குமாரன் பரிசுத்தாவியின் நாமத்தில் அல்ல. பாருங்கள், அதே தேவன் கிறிஸ்துவா இருப்பதை அடையாளம் கண்டுகொள்ளுதல். பாருங்கள், அது யாராயிருந்தது? அது வேறெந்த விதமாயும் இருக்க முடியாது. புரிகிறதா?
And the scripture, and then if our revelation is wrong, then Peter and the rest of the apostles taught the wrong thing, because every person in the Bible is baptized in the name of the Lord Jesus Christ. Not one person is ever baptized in the Father, Son, Holy Ghost. It's a Catholic doctrine. I prove it to you by their own words and their own lexicons and everything. It's a Catholic creed and not a Bible doctrine.
அப்படியானால் நம்முடைய வெளிப்பாடானது தவறாயிருந்தால் அப்பொழுது பேதுருவும் மற்ற அப்போஸ்தலர்களும் தவறான காரியத்தையே கற்பித்தனர் என்பதாகும். ஏனென்றால் வேதத்தில் ஒவ்வொரு நபரும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் தான் ஞானஸ்தானம் பண்ணப்பட்டனர். எந்த ஒரு நபரும் பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தில் எப்போதுமே ஞானஸ்தானம் பண்ணப்படவில்லை. அது ஒரு கத்தோலிக்க உபதேசம். என்னால் அதை உங்களுக்கு அவர்களுடைய சொந்த வார்த்தைகளை கொண்டு, அவர்களுடைய சொந்த கிரேக்க வேதாகம அகராதியையும் மற்ற ஒவ்வொரு காரியத்தை கொண்டும் நிரூபிக்க முடியும். அது ஒரு கத்தோலிக்க கோட்பாடு, ஒரு வேதாகம உபதேசம் அல்ல. அல்ல.
And no man, even the king of England was baptized in the name of Jesus Christ about 600 years after the death of the last apostle. When it was not even called England, it was called Angeland. That's where it comes from the name. He was baptized in the name of Jesus Christ.
எந்த மனிதனுமே, அதாவது இங்கிலாந்து அரசனும் கூட, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் தான் ஞானஸ்தானம் பண்ணப்பட்டான். ஏறக்குறைய கடைசி அப்போஸ்தலன் மரித்த 600 ஆண்டுகள் கழித்தே இந்த ஞானஸ்தானம் மாற்றப்பட்டது. இங்கிலாந்து அரசன் ஞானஸ்தானம் பெற்ற அந்த சமயத்தில் அது இங்கிலாந்து என்று கூட அழைக்கப்படாமல் அது தூதர் நிலம் என்றே அழைக்கப்பட்டது. அதிலிருந்துதான் இங்கிலாந்து என்ற பெயர் உண்டானது. அந்த அரசன் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஞானஸ்தானம் பண்ணப்பட்டான்.
What converted him was a little sparrow. When, back in the name, not St. Angelo, what was his name? Agabus. St. Agabus? I believe it was. I won't be sure of that name now.
அவனை மனமாற்றம் அடைய செய்தது எதுவென்றால் ஒரு சிறு அடைக்கலான் குருவியாகும். என்னால் எண்ணி பார்க்க முடிந்தார். அதாவது பரிசுத்த ஏஞ்சலோ இல்லை. அப்பொழுது அவனுடைய பெயர் என்னவா இருந்தது? அகடாபஸ். பரிசுத்த அகடாபஸ் என்றே நான் நினைக்கிறேன். இப்பொழுது எனக்கு அந்த பெயர் தானா என்று நிச்சயம் தெரியாது.
But anyhow, he went up there and they got some of these, they called them angels because the people in the Assyrians and so forth were dark complected and these English had long white curly hair, blonde headed, Anglo-Saxon, you know, blue eyed. And they said they looked like angels and so they called it angel land.
ஆனால் எப்படியோ அவன் அங்கு சென்றான். அவர்களோ இவர்களில் சிலரை பிடித்துக் கொண்டனர். அவர்கள் இவர்களை தூதர்கள் என்று அழைத்தனர். ஏனென்றால் அந்த ஜனங்கள் அசீரியர்கள் போன்றவர்கள், கருமை நிறமுடையவர்களாயிருந்தனர். இந்த ஆங்கிலேயரோ நீண்ட வெண்மையான சுருளான தலைமுடியை உடைய இளம்பொன் நிறமான தலையை உடையவர்களாயிருந்தனர். ஆங்கிலோ சாக்சன் என்பவர்கள் நீல நிற கண்களை உடையவர்களாயிருந்தனர் என்பதை நீங்கள் அறிவீர்கள். எனவே அவர்கள் இவர்கள் தூதர்களைப் போன்று காணப்பட்டனர் என்று கூறினர். ஆகவே அவர்கள் அந்த தேசத்தையும் தூதர் நிலம் என்றே அழைத்தனர்.
The servant of the Lord went up there and was preaching to the king, and they're sitting at a great open fireplace. I was reading a history of it not long ago. And a little bird flew into the light and went back out, and the king asked the question, where did he come from and where did he go? See?
அப்பொழுது அங்கு கர்த்தருடைய ஊழியக்காரன் ஒருவன் சென்று அவர்களுடைய ராஜாவுக்கு பிரசங்கித்துக் கொண்டிருந்தான். அவர்கள் ஒரு பெரிய திறந்த கனப்படுப்பினை அமைத்திருந்தனர். நான் அண்மையில் அதை குறித்த சரித்திரத்தை வாசித்துக் கொண்டிருந்தேன். அப்பொழுது ஒரு சிறிய பறவை அந்த வெளிச்சத்தண்டை பறந்து வந்து பின்னர் திரும்பி போய்விட்டது. அப்பொழுது ராஜாவோ அது எங்கிருந்து வந்தது, பின்னர் அது எங்கே சென்றது என்ற கேள்வியை கேட்டான். புரிகிறதா?
He came into the light and we saw him and he went back out in the darkness. Isn't that the way a man goes? He said, but what was he before he could come in here? Said the preachers. That got the king. And the next morning him and his household was baptized in the name of Jesus Christ. Right.
அப்பொழுது அவன் அந்த பறவை வெளிச்சத்திற்குள் வந்தது, நாம் அதை பார்த்தோம், பின்னர் அது மீண்டும் இருளுக்குள்ளாக பறந்து சென்று விட்டது, அந்த விதமாகவே ஒரு மனிதன் போகிறான் அல்லவா என்றான். அப்பொழுது பிரசங்கியாரோ, ஆனால் அவன் இங்கு வருவதற்கு முன்பு அவன் என்னவா இருந்தான் என்று கேட்டார். பாருங்கள், அது அந்த ராஜாவை பற்றி கொண்டது. அடுத்த நாள் காலையில் அவனும் அவனுடைய விட்டாரும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஞானஸ்தானம் பண்ணப்பட்டனர். அது உண்மை.
The first man that was ever sprinkled or ever baptized anyway in the name of the Father, Son, Holy Ghost was in the Catholic Church.
The first sprinkling ever took place was in the Catholic Church. The first pouring ever took place was in the Catholic Church.
அதன் பின்னர் என்ன? தெளிப்பு ஞானஸ்தானம் முதலில் ஒரு மனிதனுக்கு அல்லது பிதா குமாரன் பரிசுத்தாவியின் நாமத்தில் ஞானஸ்தானம் கொடுத்தது கத்தோலிக்க சபையாயிருந்தது. கத்தோலிக்க சபையே முதலில் தெளிப்பு ஞானஸ்தானத்தை கொடுத்தது. முதலில் தண்ணீரை ஊற்றி ஞானஸ்தானம் கொடுத்தது கத்தோலிக்க சபையாகும்.
The Protestant Church always baptized in the Bible the apostles by immersing in the name of Jesus Christ. Everywhere, just find one place where there is anything else.
Protestant சபையோ எப்பொழுதுமே ஞானஸ்தானம் பண்ணப்பட்ட போது வேதத்தில் அப்போஸ்தலர்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் தண்ணீரில் முழுக்க ஞானஸ்தானம் கொடுத்தனர். எல்லா இடத்திலுமே அவர்கள் வேறு ஏதாவது வித்தியாசமாக எங்காவது செய்தார்களா என்பதை ஒரு இடத்தில் கண்டறியுங்கள் பார்க்கலாம்.
Now, in this great time, the Jews cannot, I asked that rabbi, I said, Rabbi, would it be hard for you to believe the prophets? He said, I believe the prophets.
இப்பொழுதோ இதில் இந்த மகத்தான நேரத்தில் யூதர்களால் விசுவாசிக்க முடியவில்லை. நான் அந்த ரபியிடத்தில் கேட்டேன், நான் ரபி தீர்க்கதரிசிகளை விசுவாசிப்பது உமக்கு கடினமானதாக இருக்குமா என்று கேட்டேன். அதற்கு அவரோ, நான் தீர்க்கதரிசிகளை விசுவாசிக்கிறேன் என்றார்.
I said, in Isaiah 9:6, what did he mean unto us a son is born? Who was he speaking of? He said he was speaking of the Messiah. I said, then will the Messiah be born? Yes, he'd be born. I said, then if he's be born, he has to have a mother. Yes, he has to have a mother. And he has to have a father too, he said. I said, absolutely.
அப்பொழுது நான், ஏசாயா 9:6 நமக்கு ஒரு குமாரன் பிறப்பார் என்று அவர் எதை பொருட்படுத்தி கூறினார்? அவர் யாரை குறித்து பேசிக் கொண்டிருந்தார் என்று கேட்டேன். அதற்கு அவரோ, அவர் மேசியாவை குறித்து பேசிக் கொண்டிருந்தார் என்றார். அப்பொழுது நான், அப்படியானால் மேசியா பிறப்பாரா என்று கேட்டேன். அதற்கு அவர், ஆம், அவர் பிறப்பார் என்றார். அப்பொழுது நான், அப்படி அவர் பிறக்க வேண்டுமானால் அவருக்கு ஒரு, அதாவது அவர் ஒரு தாயை உடையவராய் இருப்பாரே என்றேன். அதற்கு அவர், ஆம், அவர் ஒரு தாயை உடையவராய் இருக்க வேண்டும், அவர் ஒரு தந்தையும் கூட உடையவராய் இருக்க வேண்டும் என்றார். அப்பொழுது நான் முற்றிலுமாக என்றேன்.
It would be hard for you to believe that that wouldn't be a God, the great Jehovah who opened the Red Sea, could not give birth to this baby by immaculate birth? There he was. He said, but you can't make him three gods. I said, he isn't three gods.
சிவந்த சமுத்திரத்தை பிரித்த மகத்தான யெகோவா தேவனால் மாசற்ற பிறப்பினால் இந்த குழந்தைக்கு ஒரு பிறப்பை அளிக்க முடியும் என்று விசுவாசிப்பது உமக்கு கடினமானதா இருக்குமா என்று கேட்டேன். புரிகிறதா? அங்குதான் அவர் மாட்டிக்கொண்டார். அவர், ஆனால் நீங்கள் அவரை மூன்று தேவர்களாக்க முடியாது என்றார். அப்பொழுது நானோ, அவர் மூன்று தேவர்களா இருக்கவில்லை என்றேன்.
I said, what relationship will Messiah be to God? He said, he will be God. I said, now you got it. Now you got it. He is God. That's exactly.
மேலும் நான், மேசியா தேவனுக்கு என்ன உறவுமுறையா இருப்பார் என்று கேட்டேன். அதற்கு அவரோ, அவர் தேவனாயிருப்பார் என்றார். அப்பொழுது நான், இப்பொழுது நீர் அதை புரிந்து கொண்டீர், அவர் தேவனாயிருக்கிறார் என்றேன். அது சரியாயுள்ளது.
Then he tried to tell me, he said, well, this man was a thief. This Jesus of Nazareth, he was a thief. I said, Rabbi, how was he a thief? Well, I said, your own scripture said that he went into the cornfield on the Sabbath day and took the corn.
அதன் பின்னர் அவர் என்னிடத்தில் கூற முயன்றதோ, இந்த மனிதன், இந்த நசரேனாகிய இயேசு ஒரு திருடனாயிருந்தார், அவர் ஒரு திருடனாயிருந்தார் என்று கூறினார். அப்பொழுது நான், ரபி, எப்படி அவர் ஒரு திருடனாயிருந்தார் என்று கேட்டேன். அதற்கு அவர், உங்களுடைய சொந்த வேத வசனங்களே, அதாவது அவர் ஓய்வு நாளிலே பயிர் வழியே போய்கொண்டிருந்த போது கதிர்களை எடுத்துக்கொண்டார் என்று கூறியுள்ளது என்றார்.
I said, now, Rabbi, you know better, more about scriptures than that. Your own scripture says that's legal, it's lawful for a man to go and eat as much corn as he wants to, but don't put it in his sack and take it out. Your own law, the rabbi.
அப்பொழுது நானோ, இப்பொழுது ரபி, நீர் நன்கு அதை பார்க்கலும் வேதத்தை குறித்து அதிகமாக அறிந்திருக்கிறீர். உங்களுடைய சொந்த வேத வாக்கியமே அது நியாயப்பிரமாணம் சார்ந்தது என்று கூறுகிறது. அதாவது ஒரு மனிதனுடைய விளைச்சலில் பிரவேசித்தால் அவன் வேண்டுமான கதிர்களை கொய்யலாம், ஆனால் அவனதை அந்த விளைச்சலை தன்னுடைய சாக்கு மூட்டையில் எடுத்துக்கொண்டு வரக்கூடாது என்பது நியாயமாய் உள்ளது. ரபி, அது உங்களுடைய சொந்த நியாயப்பிரமாணம் ஆயிற்றே
என்றேன். What caused John's eyes? So why did you do it? I said, in the name of Jesus Christ. He didn't know. He said, well, you can't cut God in three pieces.
அவர் அங்கேயே சற்று நேரம் திகைத்துப் போய் நின்று விட்டார். அவர் அதை விசுவாசித்தார். ஏனென்றால் அவர் சாட்சி பகர்ந்தார். அவர் கொஞ்சம் கழித்து இவ்வாறு கூறினார். அவர், ஜானுடைய கண்கள் எந்த காரணத்தால் திறக்கப்பட்டது என்றும் நீர் அதை எப்படி செய்தீர் என்றும் கேட்டார். அப்பொழுது நான், இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என்றேன். அவர் அதை அறிந்திருக்கவில்லை. தொடர்ந்து அவர், உங்களால் தேவனை மூன்று துண்டுகளாக வெட்ட முடியாது என்றார்.
I said, he was a Jehovah made manifest in flesh, Rabbi. He, that's what he was. He was Jehovah in flesh. His own human name, that was a redemption name, because no other name is given under heaven that a man can be saved, only through that human redemption name, the Lord Jesus Christ. That's right. He was God. He is God. He'll forever be God. That's exactly right. The Lord Jesus Christ.
Naan, Rabbi, avar maamsathil velippatta Yehovava irundar. Andha vidhamagathaan avar irundar. அவர் மாம்சத்தில் யெகோவாவாய் இருந்தார். அவருடைய சொந்த மானிட நாமம் அதுவே மீட்பின் நாமமாயிருந்தது. ஏனென்றால் ஒரு மனிதன் ரட்சிக்கப்படும்படிக்கு வானத்தின் கீழே வேறொரு நாமம் கொடுக்கப்படவில்லை. அந்த மானிட மீட்பின் நாமமாகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாக மாத்திரமே ரட்சிக்கப்பட முடியும். அது உண்மை. அவர் தேவனாயிருந்தார், அவர் தேவனாயிருக்கிறார், அவர் என்றென்றைக்கும் தேவனாயிருப்பார். அது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்பது முற்றிலும் உண்மையே
என்றேன். That the Gentile church will soon, the completing of the body of the Gentile church, the doors between, Jesus said in Matthew 24, I'll take that one scripture for a minute, he said they will trod down the walls of Jerusalem until the Gentile dispensation be finished.
இப்பொழுது புறஜாதி சபையானது சீக்கிரத்தில் புறஜாதி சபையின் சரீரத்தின் முடிவு உண்டாகும் என்று நான் விசுவாசிக்கிறேன். வாசல்கள் இடையே, அதாவது இயேசு மத்தேயு 24 கூறினார். நான் அந்த ஒரு வேத வாக்கியத்தை ஒரு நிமிடம் எடுத்துக்கொள்ள உள்ளேன். அவர், புறஜாதி யுகம் நிறைவேறும் வரைக்கும் அவர்கள் எருசலேமின் மதில்களை மிதிப்பார்கள் என்றார்.
Now watch. It was given by our Lord Jesus in Matthew 24 that the Jews would be taken out of the picture. Daniel said, back over in the old prophets, he said that there would be 70 of weeks yet allotted to the Jews. And the Messiah would come, the prince, and would prophesy in the midst of the 70 of weeks, which was 7 years, he'd be cut off in the midst.
இப்பொழுது கவனியுங்கள், யூதர்கள் காட்சியிலிருந்து எடுக்கப்படுவர் என்று மத்தேயு 24 நம்முடைய கர்த்தராகிய இயேசுவினால் அது கூறப்பட்டது. முன்பிருந்த பண்டைய தீர்க்க தரிசிகளில் தானியேல் கூறினான், அவன் 70வது வாரம் என்னும் யூதர்களுக்கு உரிக்கப்பட்டிருக்கும் பிரபுவாகிய மேசியா வந்து 70வது வாரத்தின் மத்தியில் தீர்க்க தரிசனம் உரைப்பார். அது 7 வருடங்களாக இருந்தது. அந்த வாரத்தின் மத்தியில் அவர் சங்கரிக்கப்படுவார்.
Look how perfect it was. Jesus was exactly preached 3.5 years and was crucified. But there is three, that come right in on this other question here, there is 3.5 years yet allotted to them, to the Jews. It's got to be.
அது எவ்வளவு பரிபூர்ணமாக இருந்தது என்று பாருங்கள். இயேசுவானவர் சரியாக 3.5 வருடங்கள் பிரசங்கித்து பிறகு சிலுவையில் அறையப்பட்டார். ஆனால் 3, அதாவது அது இங்கே இந்த மற்ற கேள்வியில் வருகிறது. யூதர்களுக்கு இன்னும் அவர்களுக்கு 3.5 வருடங்கள் உள்ளன. அது இருக்கத்தான் வேண்டும்.
Now if you take Revelation's the 7th chapter, John saw 144,000 of the Jews all sealed. The 12 tribes of Israel. See what I mean? Yet previous to take place of the coming forth.
இப்பொழுதோ நீங்கள் வெளிப்படுத்தின விசேஷம் 7வது அதிகாரத்தை எடுத்துக்கொள்வீர்களேயானால் அதில் யோவான் 144,000 யூதர்கள் யாவரும் முத்திரையிடப்பட்டதையும் இஸ்ரவேலின் 12 கோத்திரங்களை குறித்தும் கண்டான். நான் என்ன பொருட்படுத்தி கூறுகிறேன் என்று புரிகிறதா? இன்னும் சம்பவிப்பதற்கு முன்னர் வருகை முதலியவற்றை குறித்து கண்டான்.
Now look how beautiful it is before we close now. Watch how it moves around. Now, those Jews have been darkened. Now these Jews here, most of them here are just, you know how they are. They hold the wealth of the world and they're just money people and that's all you can make out of it, see? And very arrogant and indifferent and won't listen. But that's not the ones that he was talking about. If you'll notice.
இப்பொழுது நாம் முடிப்பதற்கு முன்பு இப்பொழுது இது எவ்வளவு அழகாய் உள்ளது என்பதை பாருங்கள். அது எப்படி சுற்றி அசைகிறது, எப்படி என்று கவனியுங்கள். இப்பொழுது அந்த யூதர்கள் அந்தகாரமாக்கப்பட்டிருக்கிறார்கள். இப்பொழுது இங்கே இந்த யூதர்களோ, இங்கே அவர்களின் அநேகர், அவர்கள் எப்படி இருக்கிறார்கள் என்பதை நீங்கள் அறிவீர்கள். அவர்கள் உலகத்தின் செல்வத்தையே பிடித்து வைத்துள்ளனர். அவர்கள் வெறுமன பண சிந்தை கொண்ட ஜனங்கள். அவ்வளவுதான் உங்களால் அவர்களிடத்தில் பார்க்க முடியும். பாருங்கள், மிகவும் கர்வம் உள்ளவர்கள், அலட்சிய போக்குடையவர்கள், செவி கொடுக்க மாட்டார்கள். ஆனால் நீங்கள் கவனிப்பீர்களேயானால் அவர் பேசிக் கொண்டிருந்தது இந்த யூதர்களை குறித்தல்ல.
Now the Gentiles, now what? There's yet left 3.5 years for these Jews. Now Jesus said that the city of Jerusalem will be trod by the Gentiles until the Gentile dispensation. Now you people don't believe in dispensations, what about that? To the Gentile dispensation would be finished.
இப்பொழுது புறஜாதிகள், இப்பொழுது கவனியுங்கள், இந்த யூதர்களுக்காக இன்னும் 3.5 வருடங்கள் விடப்பட்டுள்ளன. இப்பொழுது புறஜாதியாரின் யுகம் முடிவரும் வரை எருசலேம் நகரம் புறஜாதிகளால் மிதிக்கப்படும் என்று இயேசு கூறினார். இப்பொழுது ஜனங்களாகிய நீங்கள் யுகங்களில் நம்பிக்கை கொள்வதில்லை. அதை குறித்து என்ன? புறஜாதி யுகம் முடிவரும் வரை.
And when the Gentile dispensation is finished, the time of the Gentiles is finished, then the city would be given back to the Jews. And Jesus went ahead to say that the generation said, when you go out and see the fig tree putting forth its buds and all the other trees budding, said, you know that summer's nigh.
புறஜாதி யுகம் முடிவரும் போது, புறஜாதியாரின் காலம் முடிவரும் போது, அப்பொழுது அந்த நகரம் யூதர்களிடத்திற்கு திரும்ப அளிக்கப்படும். இயேசு அந்த சந்ததியை குறித்து கூற முன்னதாகவே சென்றார். அவர், நீங்கள் வெளியே போய் அத்திமரம் துளிர் விடுவதையும் மற்ற எல்லா மரங்களும் துளிர் விடுவதையும் காணும்போது வசந்த காலம் சமீபமாயிற்று என்று அறிவீர்கள் என்றார்.
Said, likewise, when you see these things come to pass, know the time is nigh at the door, and verily I say unto you that this generation will not pass until these things be fulfilled. Now they watch for it in that generation. That's what he was talking about. Not at all.
மேலும் அப்படியே இவைகள் சம்பவிக்கிறதை நீங்கள் காணும்போது அவர் சமீபமாய் வாசலருகே வந்திருக்கிறார் என்று அறியுங்கள். இவைகள் எல்லாம் சம்பவிக்க முன்னே இந்த சந்ததி ஒழிந்து போகாது என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன் என்றார். இப்பொழுது அவர்களோ அந்த விதமாக அவர் பேசிக் கொண்டிருந்தபடியால் அந்த சந்ததியில் அதற்காக அவர்கள் கவனித்து வந்தனர். அப்படி இல்லையே?
Listen, he said the generation has seen the fig tree putting forth his buds. Now watch, he said the fig tree and all the other trees. Now in other words, there'd be a universal revival at the time. Watch this prophecy, how it works in and just blends in perfect.
கவனியுங்கள், அவர் அத்திமரம் துளிர்விடுவதை கண்ட சந்ததி என்றார். இப்பொழுது கவனியுங்கள், அவர் அத்திமரமும் மற்ற எல்லா மரங்களும் என்றார். இப்பொழுது வேறு வார்த்தைகளில் கூறினால் அந்த நேரத்தில் ஒரு உலகளாவிய எடுப்புதல் உண்டாயிருக்கும். இப்பொழுது இந்த தீர்க்க தரிசனத்தை கவனியுங்கள். அது எப்படி கிரியை செய்கிறது என்றும் எப்படி பரிபூர்ணமாய் ஒன்று சேர்கிறது என்பதையும் கவனியுங்கள்.
Putting forth their buds, reviving. A tree when it's putting forth its buds is reviving, is that right? Now anyone knows a prophetic teacher that the fig tree has always been the Jew. We know that, it's a Jew.
இப்பொழுது கவனியுங்கள், மற்ற எல்லா மரங்களும் துளிர்விடுதல், புதுப்பித்தல். ஒரு மரம் அது துளிர்விடும் போது புதுப்பித்துக் கொண்டிருக்கிறது, சரிதானே? இப்பொழுது எவருமே அத்திமரமானது எப்பொழுதுமே யூதர்களை குறிக்கிறதா இருந்து வருகிறது என்பதை ஒரு தீர்க்க தரிசன ஆசிரியரும் அறிவார். நாம் அதை அறிவோம், அது யூதர்களாகும்.
Now the, and look at Joel when he took it over. He said, what the palm worm left the caterpillar eat, what the caterpillar left the locust eat, what the locust eat. If you notice, that's the very same insect, different stages. The palm worm, the caterpillar, the locust, it's all the same bug. It's just different stages of its life.
இப்பொழுது யோவேலை கவனியுங்கள், அவன் அதை எடுத்துக் கூறின போது அவன் பச்சைப்புழு விட்டதை முசுக்கட்டை பூச்சி தின்றது, முசுக்கட்டை பூச்சி விட்டதை வெட்டுக்களி தின்றது, வெட்டுக்களி புசித்தது என்றான். நீங்கள் காண்பீர்களேயானால் அந்த ஒரே பூச்சி வித்தியாசமான பருவங்களில் உள்ளது. பச்சைப்புழு, முசுக்கட்டை பூச்சி, வெட்டுக்களி, அது எல்லாமே ஒரே பூச்சியாயிருக்கிறது. அது அதனுடைய ஜீவியத்தின் வித்தியாசமான நிலைகளில் உள்ளது.
Now watch that same bug begin to eat on that Jewish tree back there, cut it down, and it began to eat and eat and eat and eat till it stuck it to a stump. But then he said, I will restore, saith the Lord, all the years that the caterpillar eat up. And I'll make my people a joy. See?
இப்பொழுது கவனியுங்கள், அந்த அதே பூச்சி அங்கே முன்பிருந்த யூத மரத்தை தின்ன தொடங்கினது. அது வெட்டப்பட்டு அது அதனுடைய அடிக்கட்டை வரை தின்று கொண்டே சென்று விட்டது. ஆனால் அதன் பின்னர் அவனோ, நான் திரும்ப அளிப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார், முசுக்கட்டை பூச்சிகள் இத்தனை வருடங்களாக பட்சித்ததை திரும்ப அளிப்பேன், நான் என் ஜனத்தை மகிழ்ச்சியாக்குவேன் என்றார் என்று கூறினான். புரிகிறதா?
Now, the tree has been eaten down. The Gentiles have drafted into it. That's true. All right, we must bring fruit. Now, when the end time comes, when we're getting down to the end, if I see it right, the gospel is there supposed to be a great revival taking place.
இப்பொழுது அந்த மரம் தென்னப்பட்டுக் கொண்டே வந்தது. புறஜாதிகள் அதற்குள் ஒட்ட வைக்கப்பட்டனர். அது உண்மை, சரி. நாம் கனி கொடுக்க வேண்டும். இப்பொழுது முடிவின் நேரம் வரும்போது, நாம் முடிவை நெருங்கிக் கொண்டிருக்கும் போது, அது சரியா என்று நான் பார்க்கிறேன். சுவிசேஷத்தில் ஒரு மகத்தான எழுப்புதல் சம்பவிக்க வேண்டியதாய் உள்ளது.
Now, did you know that the Jewish flag is the oldest flag in the world?
And it's been laying dormant for 2,000 years, more than, about 2,500 years. The Jewish flag, that six-point star of David, never flowed for 2,500 years since the carrying away of Babylon.
இப்பொழுது யூத கொடியானது உலகத்திலேயே மிக பழமையான கொடி என்பதை நீங்கள் அறிவீர்களா? அது 2,000 ஆண்டுகளாக, அதற்கு மேலாக, கிட்டத்தட்ட 2,500 ஆண்டுகளாக பறக்காமல் கிடந்து வருகிறது. பாபிலோனுக்கு சிறைப்பட்டு போனது முதற்கொண்டு 2,500 ஆண்டுகளாக தாவீதின் அருமண நட்சத்திர கொடியான யூத கொடி ஒருபோதும் பறக்கவே இல்லை.
And now, because the Roman Empire took them over and the Messiah came, they rejected and scattered to the four winds of the earth. But did you know on May the 6th, 1946, that flag come back over Jerusalem again?
இப்பொழுது ரோம சாம்ராஜ்யம் அவைகளை கைப்பற்றியிருந்த காரணத்தால் மேசியா வந்தபோது அவர்கள் அவரை புறக்கணித்தனர். அவர்கள் பூமியின் 4 திசைகளிலும் சிதறடிக்கப்பட்டிருந்தனர். ஆனால் மே மாதம் 6ஆம் தேதி 1946 வருடம் மீண்டும் அந்த கொடியானது மீண்டும் எருசலேமின் மேல் பறந்தது என்பதை நீங்கள் அறிவீர்களா?
Did you know on May the 7th, 1946, the angel of the Lord appeared to me the next day up here and sent me to all the world to bring forth a revival? The very next morning? When that flag raised in Jerusalem, as it going down in the sun that afternoon, the angel of the Lord appeared here in the United States at the same time. When you see the fig tree and the rest of the trees putting forth.
1946 வருடம் மே மாதம் 7ஆம் நாள் கர்த்தருடைய தூதன் எனக்கு இங்கே பிரசன்னமாகி அதற்கு அடுத்த நாள் உலகம் முழுவதிலும் எழுப்புதலை கொண்டு வர என்னை அனுப்பினதை நீங்கள் அறிவீர்களா? அதற்கு அடுத்த காலையே அந்த பிற்பகல் சூரியன் அஸ்தமித்துக் கொண்டிருக்கையில் அந்த கொடியானது எருசலேமில் ஏற்றப்பட்ட போது அதே நேரத்தில் இங்கே அமெரிக்க ஐக்கிய நாட்டில் கர்த்தருடைய தூதன் பிரசன்னமானார். நீங்கள் அத்திமரமும் மற்ற மரங்களும் துளிர் விடுவதை காணும் போது
here's the picture of it here yet when he come down. Said your message will go forth as a forerunner for the second coming just like John went forth as a forerunner for the first coming. And look, around the world has swept a revival. Tens of thousands times thousands and thousands and a great revival.
அநேக ஆண்டுகளுக்கு முன்னர் உகையா நதியில் அங்கே வந்து தொங்கின அந்த நட்சத்திரம் எத்தனை பேருக்கு நினைவிருக்கிறது? அப்பொழுது அவர் கூறினது, அவர் இறங்கி வந்தபோது இதோ இன்னமும் அதை குறித்த ஒரு புகைப்படம் இங்கே உள்ளது. அவர் முதல் வருகைக்கு ஒரு முன்னோடியாக யோவான் சென்றது போல உன்னுடைய செய்தியானது இரண்டாம் வருகைக்கு ஒரு முன்னோடியாக புறப்பட்டு செல்லும் என்றார். பாருங்கள், உலகம் முழுவதிலும் ஒரு எழுப்புதல் வீசியது. கோடிக்கணக்கான மடங்களை கொண்ட ஒரு மகத்தான எழுப்புதல்.
All the legalists and all the different ones around over the country in the big churches said that the Billy Sunday days are over. But when they seen the church begin to revive the common people, they had to save their face. Charles Fuller would have took the place, but he's too old. So they went with Billy Graham.
பிரமாணங்களை கடைபிடித்தவர்களும் தேசத்தை சுற்றிலும் இருந்த பல்வேறுபட்டவர்கள் மற்றும் பெரிய சபைகள் பில்லி சண்டேயின் நாட்கள் முடிவுற்று விட்டன என்றனர். ஆனால் சபையானது புதுப்பிக்க துவங்கினதை அவர்கள் சாதாரண ஜனங்களே கண்டபோது அவர்கள் தங்களுடைய தப்பிதங்களை உணர வேண்டியவர்களாயிருந்தனர். சார்லஸ் ஃபுல்லர் அந்த ஸ்தானத்தை எடுத்துக்கொண்டிருக்க வேண்டும். ஆனால் அவர் மிகவும் வயோதிகராயிருந்தார். எனவே அவர்கள் பில்லி கிரகாமோடு சென்றனர்.
And God took Billy Graham, the Baptist church did, and they all got around him. And Billy Graham's not half the preacher that Brother Neville is, so far as it's a preacher. By no means. But what is it? They had to do it. It's organism, and everybody right around and gathering around. Billy says the same thing.
தேவன் பில்லி கிரகாமை தெரிந்து கொண்டு இல்லை, பாப்டிஸ்ட் சபையில் செய்தார். அவர்கள் எல்லோரும் அவரை சுற்றி கொண்டனர். ஒரு பிரசங்கியாய் இருப்பதை பொறுத்தமட்டில் பில்லி கிரகாம் சகோதரன் நெவிலோடு ஒப்பிட்டால் பாதி கூட இவர் பிரசங்கிப்பதை போன்று பிரசங்கிக்கிறதில்லை. இல்லை, எந்த வழியிலுமே ஒப்பிடவே முடியாது. ஆனால் அது என்னவாய் உள்ளது? அவர்கள் அதை செய்ய வேண்டியதாய் இருந்தது. அது கூட்டமைப்பாய் உள்ளது. எல்லோரும் அதை சுற்றி கொண்டனர். அதை சுற்றி ஒன்று சேர்ந்து கொண்டார்கள். பில்லியும் அதே காரியத்தை கூறுகிறார்.
See, they had to do it. And it had to be done to fulfill the word of God. They didn't have the spirit to rally around, so they had to take the word to rally around. So they did, and Billy's a word preacher and a dandy. And they rallied around, so that put all the cold farmers in their rally.
பாருங்கள், அவர்கள் அதை செய்ய வேண்டியதாக இருந்தது. தேவனுடைய வார்த்தையை நிறைவேற்ற அது செய்யப்பட வேண்டியதாக இருந்தது. அவர்கள் ஒன்று திரளும்படியான ஆவியை பெற்றிருக்கவில்லை. ஆகையால் அவர்கள் ஒன்று திரளும்படியாக வார்த்தையை எடுத்துக்கொள்ள வேண்டியதாக இருந்தது. எனவே அவர்கள் அவ்வாறு செய்தனர். பில்லி வார்த்தையை பிரசங்கிக்கும் ஒரு பிரசங்கியாய், ஒரு சிறந்த பிரசங்கியாய் இருந்தபடியால் அவர்கள் சுற்றி ஒன்று திரண்டனர். ஆகையால் அது அவர்களுடைய திரளான கூட்டத்தில் எல்லா குளிர்ந்த சம்பிரதாய முறையையும் கொண்டு சேர்த்தது.
And the supernatural being with divine healing and powers and workings and so forth of the miracles of God put the church, the raptured bride that's got the oil in her lamp, put her in a revival. See? And the formal church had its revival. And here's Israel turning with their revival.
இயற்கைக்கு மேம்பட்டவர் தெய்வீக சுகமளித்தலோடு வல்லமைகளோடு கிரியைகளோடு தேவனுடைய அற்புதங்களினால் இந்த சபையில் தன்னுடைய தீவட்டியில் எண்ணெயை பெற்றுக்கொண்ட எடுத்துக்கொள்ளப்படுதலுக்குரிய மனவாட்டியை அவளுக்கு ஒரு எழுப்புதலை ஏற்படுத்தினார். புரிகிறதா? குளிர்ந்த சம்பிரதாயமான சபையோ அதனுடைய எழுப்புதலை உடையதாயிருந்தது. இங்கே இஸ்ரவேலர் தங்களுடைய எழுப்புதலோடு திரும்பிக்
கொண்டிருக்கின்றனர். Coming from way down in Iran and down there, them Jews never did even know that Jesus was ever on the earth. They went down there and they're carrying away a Babylon. That's all they ever know.
நான் இப்பொழுது என்னுடைய வீட்டில் நள்ளிரவிற்கு 3 நிமிடங்கள் என்ற ஒரு திரைப்படத்தை அங்கே வைத்துள்ளேன். அந்த யூதர்கள் தங்கள் தேசத்திற்குள் வருவதை குறித்த ஒரு புகைப்படத்தையும் நாங்கள் வைத்துள்ளோம். அவர்கள் தங்கள் தேசத்திற்குள் வருவதை குறித்து நீங்கள் லுக் என்ற பத்திரிகையில் பார்த்து படித்திருப்பீர்கள். கப்பல்களில் ஏற்றப்பட்டு அங்கே ஈரானில் இருந்து வந்து கொண்டிருந்தனர். அந்த யூதர்கள் இயேசுவானவர் பூமியின் மேல் இருந்ததையும் அவர்கள் பாபிலோனுக்கு சிறையாக கொண்டு போகப்பட்டதையும் ஒருபோதும் அறிந்திருக்கவில்லை. அவர்கள் அங்கிருந்ததை பற்றி மட்டுமே அறிந்திருந்தனர்.
They plowed, you see it, look magazine or life and then, where they plowed with old wooden instruments. And when they seen those airplanes coming in, they thought, this is it. Because God told them they'd be down there and would be carried back to Jerusalem on the wings of eagles. That's right, there you are. And the Jews said, this is it.
அவர்கள் ஏர் உழுதனர். அவர்கள் அங்கே பண்டைய மரக்கலப்பைகளை கொண்டு ஏர் உழுதை நீங்கள் லுக் அல்லது லைஃப் என்ற பத்திரிகையில் அவர்களை பார்த்திருக்கிறீர்கள். அவர்கள் அந்த ஆகாய விமானங்கள் அவர்களிருந்து இடத்திற்கு பறந்து வருவதை கண்டபோது அவர்கள் அங்கிருந்து கழுகின் சட்டைகளின் மேல் மீண்டும் சுமந்து கொண்டு செல்லப்படுவார்கள் என்று தேவன் அவர்களிடத்தில் கூறியிருந்தபடியால் அதுதான் இது என்று அவர்கள் எண்ணிக்கொண்டனர். அது உண்மை. அவர்கள் அந்நிலையில் தான் இருந்தனர். எனவே அந்த யூதர்கள் அதுதான் இது என்றார்கள்.
They stepped out on him. We got their pictures with their own voice and interviewed him. Coming from all over the world. Some of them packing their old ones on their back and then blind and crippled. And they're getting off the ships from all different parts of the world coming in.
அவர்களோ அதில் ஏறிச் சென்றார்கள். உலகம் முழுவதிலும் இருந்து வந்திருந்த அவர்களிடத்தில் அவர்களுடைய சொந்த குரலில் அவர்களிடம் பேட்டி கண்ட அவர்களுடைய திரைப்படங்களை நாங்கள் வைத்துள்ளோம். அவர்களில் சிலர் தங்களுடைய முதியவர்களை தங்களுடைய முதுகில் சுமந்து வந்தனர். அவர்கள் குருடாயும் முடமாயும் இருந்தனர். அவர்கள் உலகின் பல்வேறு பாகங்களிலிருந்து கப்பலில் கொண்டு வரப்பட்டு உள்ளே வந்தனர்.
And they begin to pick up rocks and sacks off the ground and today they found fountains of water.
Amen.
She's the most greatest agricultural country in the world. The Dead Sea holds more riches than all the rest of the world put together.
Amen.
The Jews are returning back. It's been hid from the Gentiles. But they're blossoming like a rose.
அவர்கள் உடனே நிலத்திலிருந்த கற்களை கோணிப்பைகளில் பொறுக்கத் துவங்கினர். அவர்கள் இன்றைக்கு தண்ணீர் ஊற்றுகளை கண்டுபிடித்திருக்கிறார்கள். அது உலகத்திலேயே மிக மகத்தான வேளாண்மை தேசமாக உள்ளது. உலகத்தில் உள்ள எல்லா ஐஸ்வர்யங்களையும் ஒன்று சேர்த்தாலும் அதை பார்க்கிலும் அதிகமான ஐஸ்வர்யங்களை சவக்கடல் வைத்துள்ளது. யூதர்கள் திரும்பிக் கொண்டிருக்கிறார்கள். இது புறஜாதியாரிடத்திலிருந்து மறைக்கப்பட்டுள்ளது. ஆனால் அவர்களோ ஒரு ரோஜா மலரை போல மலர்ந்து கொண்டிருக்கிறார்கள்.
They said to them, Jews, they said, are you coming back to die in the homeland? Said, we are coming back to see the Messiah. Where's he at? He's supposed to be here. Brother, when you see the fig tree putting forth its bud, he said, this generation shall not pass until all be fulfilled.
அவர்கள் யூதர்களிடத்தில் கேட்டனர். அவர்கள், நீங்கள் மரிப்பதற்காகவா தாய்நாட்டிற்கு திரும்பி வந்து கொண்டிருக்கின்றீர்கள் என்று கேட்டனர். அப்பொழுது அவர்களோ, நாங்கள் மேசியாவை காண திரும்பி வந்து கொண்டிருக்கிறோம். அவர் எங்கே இருக்கிறார்? அவர் இங்கே இருக்க வேண்டுமே என்றனர். சகோதரனே, அத்திமரம் துளிர் விடுவதை நீங்கள் காணும் போது அவர், இவர்களெல்லாம் சம்பவிக்கும் முன்னே இந்த சந்ததி ஒழிந்து போகாது என்றார்.
Look at the revival with the foremost. Look at the revival with the church. Look at the revival coming into the Jews. They're watching for the coming of the Messiah. The church, the spirit-filled church, the bride with the virgins with the oil in her lamp will go into the wedding supper.
சம்பிரதாயங்களோடு உள்ள எடுப்புதலை பாருங்கள், சபையோடு உள்ள எடுப்புதலையும் பாருங்கள், யூதர்களோடு உண்டாகிற எடுப்புதலையும் பாருங்கள். அவர்கள் மேசியாவின் வருகைக்காக காத்துக் கொண்டிருக்கிறார்கள். சபை, ஆவியினால் நிரப்பப்பட்ட சபை, மணவாட்டி, தங்களுடைய தீவட்டிகளில் எண்ணெயோடு உள்ள கன்னியைகள் கலியாண விருந்திற்கு செல்வார்கள்.
The Jews will say, "This is that. There's our God who we waited on. There's where 144,000 that Russellites got mixed up in. There's those Jews standing there that will receive him."
யூதர்களோ, இதோ இவரே நம்முடைய தேவன், இவருக்காக காத்திருந்தோம் என்பார்கள். அங்குதான் உங்களுடைய 144,000 பேர் இருக்கிறார்கள். அதை ரசல் என்பவரின் கருத்துக்களை பின்பற்றுபவர்கள் குழப்பியிருக்கிறார்கள். அங்கே நின்று கொண்டிருக்கும் அந்த யூதர்கள் அவரை
ஏற்றுக்கொள்வார்கள்.
அவர்களோ, இவரே நம்முடைய தேவன், இவருக்காகவே காத்திருந்தோம் என்றனர். அவர்கள் அவரை பார்த்து, அவைகள் உமக்கு எங்கே உண்டாயின, உம்முடைய கையில் உள்ள வடுக்கள் உமக்கு எங்கே உண்டாயின என்று கேட்பார்கள். அவர், நான் அவைகளை என் சிநேகிதரின் வீட்டில் பெற்றுக்கொண்டேன் என்றார். அது உண்மை, அது என் சிநேகிதரின் வீட்டில்.
What will he do? The Gentile church will be taken into glory and the bride will be married to Christ. How did Joseph make himself known to his people? He dismissed every Gentile from his presence. He certainly did.
அவர் என்ன செய்வார்? புறஜாதி சபையானது மகிமைக்குள்ளாக எடுத்துக் கொள்ளப்பட்டு மணவாட்டியோ கிறிஸ்துவை மணந்து கொள்வாள். யோசேப்பு தன்னுடைய ஜனங்களுக்கு எப்படி தன்னை வெளிப்படுத்தினான்? அவன் தன்னுடைய சமூகத்திலிருந்து எல்லா புறஜாதிகளையும் வெளியேற்றி விட்டான். அவன் நிச்சயமாகவே
செய்தான்.
ஸ்திரீயினுடைய சந்ததியான மற்றவர்களுக்கு என்ன சம்பவிக்கும்? வலு சர்பம் தன்னுடைய வாயிலிருந்து வெள்ளத்தை ஊற்றி யுத்தம் பண்ண போயிற்று. இயேசு, அவர்கள் புறம்பான இருளுக்குள் தள்ளப்படுவார்கள், அங்கே அழுகையும் புறம்பலும் பற்கடிப்பும் உண்டாயிருக்கும் என்றார். அந்த பெரிதான துன்ப வேளைகளில் புறஜாதி சபைக்கு சோதனைகள் உண்டாகும்.
When they heard Joseph, when he dismissed all of his guards and everything else, and he seen little Benjamin and them standing there and them repenting for killing Joseph, they thought they'd kill Joseph. And here he was standing before him. He said, "I'm Joseph. I'm your brother."
அப்பொழுது என்ன சம்பவிக்கும்? இரத்த சாட்சிகள் வரும்போது, தேவன் அப்பால் உள்ள யூதர்களிடத்திலிருந்து ஒவ்வொன்றையும் பிரித்துள்ள போது, யோசேப்பு செய்தது போல இயேசு திரும்புவார். அவர்கள் யோசேப்பை குறித்து கேள்விப்பட்ட போது, அவன் தன்னுடைய எல்லா காவலர்களையும் மற்றுமுள்ள எல்லோரையும் வெளியேற்றிவிட்ட போது, அவன் சிறிய பென்யமீனையும் அவர்கள் அங்கு நிற்பதையும் யோசேப்பை கொன்றதற்காக அவர்கள் வருத்தப்படுவதையும் கண்டான். அவர்கள் யோசேப்பை கொன்றுவிட்டோம் என்று எண்ணியிருந்தனர். இங்கோ அவன் அவர்களுக்கு முன்பாக நின்று கொண்டிருந்தான். அப்பொழுது அவன், "நான் யோசேப்பு, நான் உங்களுடைய சகோதரன்"
என்றான். Now we know him when you say, "I'm Jesus. I'm the Messiah." They'll say, "Oh my, now what we'll receive." It was all done for the glory of God. It won't be easy. Well, they can hear him weeping from over in Pharaoh's palace. Joseph weeping for him.
அப்பொழுது அவர்கள் உண்மையாகவே நடுங்கி, "அவர் யோசேப்பு, இப்பொழுது நாம் அவரை அறிவோம்" என்றார்கள். அவரோ, "நான் இயேசு, நான் மேசியா" என்று கூறும்போது அவர்களோ, "ஓஹோ, என்னே, இப்பொழுது நாம் என்ன தண்டனையை பெற்றுக் கொள்வோம்" என்பார்கள். இவை யாவும் தேவனுடைய மகிமைக்காக நடந்தன. நல்லது, பார்வோனின் அரண்மனையில் அவன் அழுவதை அவர்களால் கேட்க முடிந்தது. யோசேப்பு அவர்களுக்காக
அழுதான். Yes, sir, there's got to be there, and that's my idea of it. I can't sit nowhere else in the scripture. You got to keep them three together again.
புறஜாதியாராகிய நாம் ஒரு வாய்ப்பினை பெற்று உள்ளே வரும்படிக்கு இயேசு குருடாக்க வேண்டியதாய் இருந்த அந்த யூதர்களை அவர் காணும் வரை காத்திருங்கள். அந்த வேளை உண்டாகும் என்றே நான் உங்களிடத்தில் கூறிக்கொண்டிருக்கிறேன். அவர் அந்த யூதர்களை ஏற்றுக்கொள்வார். நீங்கள் ஒருபோதும் கவலைப்பட வேண்டாம். அந்த யூதர்கள் ரட்சிக்கப்படுவர். ஆமையா, அங்கே அது சம்பவித்தாக வேண்டும். அதுவே அதை குறித்து என்னுடைய கருத்தாய் உள்ளது. வேதத்தில் அதை இதற்கு மேல் வேறெங்கும் என்னால் காண முடியவில்லை. நீங்கள் அவர்கள் மூவரையும் மீண்டும் ஒன்று சேர்த்து கவனிக்க வேண்டும்.
You got to keep the sleeping virgin, the church, just normal, confessional. See, you got to get the church. That's the Jew first, which is just a blinded person waiting on a sideline. You got to get the next step up, which is a sleeping virgin who was dilatory and just went out and went to church and joined the church and a pretty good fellow.
நீங்கள் உறங்கும் கன்னிகையை வெறுமன சாதாரண சபையை ஒப்புதல் கொண்டுள்ளதை கவனிக்க வேண்டும். பாருங்கள், நீங்கள் சபைக்கு சென்று, அதாவது முதலில் யூதர் குருடாக்கப்பட்ட நபராய் ஓரத்தில் காத்துக் கொண்டிருக்கிறார்கள். நீங்கள் அடுத்த கட்டத்தை கவனிக்க வேண்டுமானால் அது உறங்கும் கன்னிகையாய் உள்ளது. தாமதப்படுத்திக் கொண்டிருந்தவர்கள் வெறுமன சபைக்கு சென்று சபையில் சேர்ந்து அழகான நல்ல நபராய் இருந்தவர்கள்.
Then you got to get the church spiritual, the rapture, the bride. There she stands, those three people. You can't, they're not mixed up. Not a bit, they're not all the same. Not Jehovah's Witness saying that 144,000 is the bride. That's wrong. That's the Jews. See?
அதன் பின்னர் நீங்கள் சபையை ஆவிக்குரிய பிரகாரமானதை எடுத்துக்கொள்ளப்படுதலுக்கான மனவாட்டியை கவனிக்க வேண்டும். அவள் அங்கு நிற்கிறாள். அந்த மூன்று ஜனங்கள், அவர்கள் சற்றேனும் கலக்கப்படவில்லை. அவர்கள் எல்லோரும் ஒரே விதமாக இல்லை. யெகோவா சாட்சிக்காரர் அங்குள்ள 144,000 பேர் மனவாட்டி என்று கூறுவது போல அல்ல. அது தவறாகும். அது யூதர்கள். பாருங்கள்,
there's a bride, the Jews and the sleeping virgin, and you get them all say, well, they're all three in different places, they're all three different classes of people. Sure they can.
ஒரு மனவாட்டி, யூதர்கள், உறங்கும் கன்னிகைகள் உள்ளனர். நீங்கள் அவர்கள் எல்லோரையும் புரிந்து கொண்டு நல்லது, அவர்கள் மூவரும் வித்தியாசமான இடங்களில் இருக்கிறார்கள் என்று கூறுவீர்கள். அவர்கள் எல்லோருமே மூன்று வகையான வித்தியாசமான ஜனங்களாயிருக்கிறார்கள். நிச்சயமாகவே அவர்கள் ஒரே வகையானவர்களாய் இருக்க முடியாது.
Then when Jesus returns to the earth, the Jews, what are they? The eunuchs of the temple. And when Jesus returns, he comes with the bride. Jesus comes three times. He comes the first time to redeem his church. He comes the second time to receive his church. He comes the third time with his church.
அதன் பின்னர் இயேசு பூமிக்கு திரும்பும் போது யூதர்கள், அவர்கள் என்னவா இருக்கிறார்கள்? ஆலயத்தை காவல் புரியும் அன்னகர்கள். இயேசு திரும்பி வரும்போது அவர் மனவாட்டியோடு வருகிறார். இயேசு மூன்று முறை வருகிறார். அவர் முதல் முறை தம்முடைய சபையை மீட்க வந்தார். அவர் இரண்டாம் முறை தம்முடைய சபையை ஏற்றுக்கொள்ள வருகிறார். அவர் மூன்றாம் முறை தம்முடைய சபையோடு வருகிறார். புரிகிறதா? சரியாக.
So it's all one great perfect coming. It's all one great perfect God. It's all one great perfect Christ. One great perfect church. One great perfect redemption. Everything. It comes in Trinity, but it's all in one. See? It's not three people, not three this. It's just one person, one church, one body, one Christ, one Lord in you all, through you all, and so forth like that. All one.
ஆகையால் அவையாவும் ஒரு மகத்தான பரிபூர்ண வருகையாய் உள்ளது. அவையாவும் ஒரே மகத்தான பரிபூர்ண தேவனாய் உள்ளது. அவை யாவும் ஒரே மகத்தான பரிபூர்ண கிறிஸ்துவாய் உள்ளது. ஒரே மகத்தான பரிபூர்ண சபை, ஒரே மகத்தான பரிபூர்ண மீட்பு. ஒவ்வொரு காரியமும் அது ஒரு திருத்துவமாய் உண்டாகிறது. ஆனால் அவை யாவும் ஒன்றில் உள்ளது. புரிகிறதா? அது மூன்று ஜனங்கள் அல்ல. இது மூன்றல்ல. அது ஒரே நபராய், ஒரே சபையாய், ஒரே சரீரமாய், ஒரே கிறிஸ்துவாய், ஒரே கர்த்தராய், உங்கள் எல்லோருக்குள்ளும் உங்கள் எல்லார் மூலமாயும் உள்ளது. அதை போன்றதாகவே உள்ளது. எல்லாம் ஒன்றே.
The Lord bless you. I've helped you pretty long. The Lord being willing now, if I get to come again on a few nights or Sunday night or something like that, if the pastor here doesn't have something on his heart, I'll try to answer these here. Oh, there's some dandies here. How many like to hear them?
Amen.
Oh, I just love them. Amen. Let me go through them again right real quick before we turn the service to the pastor. Just listen to this.
கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நான் உங்களை சற்று நீண்ட நேரம் பிடித்து வைத்துக் கொண்டேன். இப்பொழுது கர்த்தருக்கு சித்தமானால் நான் ஒரு சில இரவுகள் மீண்டும் வருவேனானால், அல்லது ஒரு ஞாயிறு இரவு, அல்லது அதை போன்று ஒரு சமயம் வந்தால், அப்பொழுது இங்கு மேய்ப்பன் தன்னுடைய இருதயத்தில் கூறுவதற்கு எந்த ஒரு காரியத்தையும் உடையவராய் இல்லாமல் இருந்தால், நான் இவைகளுக்கு இங்கு பதிலளிக்க முயற்சிப்பேன். ஓ, இங்கே சில சிறந்த கேள்விகள் இன்னும் உள்ளன. எத்தனை பேர் அவைகளை குறித்து கேட்டறிந்து கொள்ள விரும்புவீர்கள்? ஓ, நான் அவைகளை விரும்புகிறேன். நாம் ஆராதனையை மேய்ப்பனிடம் ஒப்படைக்கும் முன் நான் மீண்டும் அவைகளினூடாக உடனே துரிதமாக செல்லட்டும். இதற்கு செவி கொடுங்கள்.
Where do the stones, what does the stones represent in Revelation 21? That's a good one. Explain the four beasts of Revelation 5. There's another good one. Who are the 24 elders? There's another good one. See?
வெளிப்படுத்தின விசேஷம் 21 இல் உள்ள இந்த கற்கள் எதை பிரதிநிதித்துவப்படுத்துகின்றன? அது ஒரு நல்ல கேள்வியாக உள்ளது. வெளிப்படுத்தின விசேஷம் ஐந்தாம் அதிகாரத்தில் உள்ள நான்கு ஜீவன்களை குறித்து விளக்கி கூறவும். அங்கே மற்றொரு நல்ல கேள்வியும் உள்ளது. 24 மூப்பர்கள் யார்? அங்கே இன்னும் ஒரு நல்ல கேள்வியும் உள்ளது. பாருங்கள்,
What did the scarlet thread of Genesis 38 mean? You remember, you went and took his own daughter-in-law and lived with her as a harlot and made the price and come forth, and then the child come forth and put the scarlet thread around his hand, he pushed out, and then he come back in, the next and come before him. Oh, that's a good one. Yes, sir, it is.
ஆதியாகமம் 38 அதிகாரத்தில் உள்ள சிவப்பு நூல் எதை பொருட்படுத்தினது? உங்களுக்கு நினைவிருக்கும், அவன் போய் தன்னுடைய சொந்த மருமகளையே ஒரு வேசி என்று எண்ணி அவளோடு சேர்ந்து விட்டான். அதற்கு கிரயத்தையும் பேசி கொடுத்தனுப்பினான். அதன் பின்னர் அந்த பிள்ளை பிறக்கும் போது அவர்களோ அதனுடைய கையில் சிவப்பு நூலை கட்டினர். அந்த பிள்ளை முதலில் கையை வெளியே நீட்டி பின்னர் அதை உள்ளே எடுத்துக் கொண்டது. எனவே இவனுக்கு முன்னால் அடுத்தவன் பிறந்து விட்டான். ஓ, அது நல்ல ஒன்றுதான். அது நிச்சயமாகவே நல்ல கேள்வியாய் உள்ளது.
What are the gifts to be sent regarding the death of the witnesses of Revelation 11? That's when Moses Elijah returns back for the revival to these 144,000. What is the gifts? Watch what them are. That's dandy.
வெளிப்படுத்தின விசேஷம் 11 அதிகாரத்தில் உள்ள சாட்சிகளின் மரணத்தை குறித்து அனுப்பப்பட உள்ள வெகுமதிகள் என்னவாய் இருக்கின்றன? அப்பொழுதுதான் மோசேயும் எலியாவும் இந்த 144,000 பேர்களின் எழுப்புதலுக்காக திரும்பி வருகிறார்கள். அந்த வெகுமதிகள் என்னவாய் உள்ளன, அவைகள் என்னவாய் இருக்கின்றன என்பதை கவனியுங்கள். அதுவும் சிறந்ததாய் உள்ளது.
Where will the saints be after the 1,000 years? There's a good one, boy. What kind of a body will they have?
1,000 வருடங்களுக்கு பிறகு பரிசுத்தவான்கள் எங்கே இருப்பர்? அதுவும் நல்ல ஒரு கேள்வி. ஆளுகை செய்வார்களா? அவர்கள் எந்த விதமான ஒரு சரீரத்தில் இருப்பார்கள்?
How shall we judge angels? Why hair becomes of the angels in 1 Corinthians and the book of 1 Corinthians. It's a good one. Really good.
நாம் எப்படி தூதர்களை நியாயந்தீர்ப்போம்? கொரிந்தியர் 1 நிருபத்தில் ஏன் தூதர்களின் நிமித்தம் தலையில் முக்காடிட்டுக் கொள்ள வேண்டும்? கொரிந்தியரின் புத்தகம் 1 நிருபத்தில் சில நல்ல கேள்விகள் உண்மையாகவே நல்ல கேள்விகளாக உள்ளன.
The Lord bless you. I hope the Lord permits us to get together and discuss these things. It's all for His glory. We might disagree upon the ideas of them, but I'll say one thing. If you all get as much joy hearing them as I do talking about them, we're having a wonderful time. Amen.
கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் இந்த காரியங்களை ஒன்று சேர்ந்து கலந்தாலோசித்து அறிய கர்த்தர் அனுமதிப்பார் என்று நான் நம்புகிறேன். அவை யாவும் அவருடைய மகிமைக்கானதாக உள்ளது. அவைகளை குறித்த கருத்துக்களின் பேரில் நாம் வேறுபாடு கொள்ளலாம். ஆனால் நான் ஒரு காரியத்தை கூறுவேன். நான் அவைகளை குறித்து பேசும்போது நீங்கள் எல்லோரும் அவைகளை கேட்டு மிகுந்த மகிழ்ச்சி கொள்வீர்களேயானால் நலமாயிருக்கும். நாம் ஒரு அற்புதமான நேரத்தை உடையவர்களாக இருந்து கொண்டிருக்கிறோம். ஆமேன், ஆமேன்.
All right. The Lord be real good to you now. Don't forget the services. Brother Neville's broadcast now. That's on WLRP Saturday morning at 9:00. The Neville Quartet. And I'm sure they do you good. Turn in and listen to them.
சரி, இப்பொழுது கர்த்தர் உங்களுக்கு உண்மையாகவே நல்லவராக இருப்பாராக. ஆராதனைகளை மறந்துவிடாதீர்கள். சகோதரன் நெவிலுடைய ஒலிபரப்பு இப்பொழுது அது சனிக்கிழமை காலை 9 மணிக்கு WLRP என்ற ஒலிபரப்பில் ஒலிபரப்பப்படும். நெவிலின் நால்வர் குழு பாடல், அவை உங்களுக்கு நன்றாயிருக்கும். வானொலியை திருப்பி அவைகளை கேளுங்கள்.
And if I can, if I get back in time or see him go to get back, I'll call wife. If the Lord permits me, go see dear old brother Bosworth. I'll be back Sunday night. The Lord be good to you now. And brother pastor, come here just a minute. Let him take the service.
என்னால் முடிந்தால், என்னால் சீக்கிரமாக நேரத்திற்கு வர முடிந்தால், அல்லது நான் திரும்பி வரப்போவதை குறித்து என்னுடைய மனைவியை அழைத்து கேட்டு பாருங்கள். அருமையான வயோதிக சகோதரன் பாஸ்வத்தை காணப்போகும்படி கர்த்தரனை அனுமதித்தால் நலமாயிருக்கும். நீங்கள் யாவரும் நான் ஞாயிறு இரவு திரும்பி வந்து விடுவேன். கர்த்தர் இப்போது உங்களுக்கு நல்லவராகவே இருப்பாராக. சகோதரன் மேய்ப்பன் ஒரு நிமிடம் இங்கு வந்து ஆராதனையை ஏற்று நடத்தட்டும்.
Don't forget the family prayer.
குடும்ப ஜெபத்தை மறந்து விடாதீர்கள்.
Jesus wants to meet you.
இயேசு உங்களை அங்கு சந்திக்க விரும்புகிறார்.
He will take your every
அவர் உங்களுடைய ஒவ்வொரு கவலையையும் ஏற்றுக்கொள்வார்.
Oh, don't forget.
குடும்ப ஜெபத்தை மறந்து விடாதீர்கள்.
You like that? How many prays in your own home? Let's see, all right, all. That's one. Stay close to God. Be good little children. God will bless you.
நீங்கள் அதை விரும்புகிறீர்களா? உங்களுடைய சொந்த வீட்டில் எத்தனை பேர் ஜெபிக்கிறீர்கள்? நாங்கள் பார்க்கட்டும். எல்லோரும், எல்லோரும். அது அருமையாய் உள்ளது. தேவனை நெருக்கமாய் தரித்திருங்கள். அது நன்மையாயிருக்கும். சிறு பிள்ளைகளே, தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. சரி சகோதரன் நெவில்.